This sermon, The Trial, was delivered on Sunday afternoon, June 21st, 1964, at the Municipal Auditorium in Topeka, Kansas, USA. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரனாம் அவர்களால் 1964 வருடம் ஜூன் மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் அமெரிக்கா கான்சாஸ் டொபிகாவில் உள்ள நகராட்சி அரங்கில் த ட்ரயல் வழக்கு விசாரணை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள்.
For a scripture reading this afternoon out of the book of Mark, the 16th chapter of Mark. Now I want you to stand with your Bibles as we read God's Word. Mark 16, beginning with the 9th verse.
இந்த பிற்பகலில் ஒரு வேத வாசிப்பிற்காக மார்க் புத்தகத்திலிருந்து மார்க் 16 எடுத்துக்கொள்வோம். நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கின்ற காரணத்தால் நீங்கள் உங்களுடைய வேதாங்களோடு எழுமி நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மார்க் 16:9 வசனத்திலிருந்து துவங்குவோம்.
Now, when Jesus was risen early the first day of the week, he appeared first unto Mary Magdalene, out of whom he had cast 7 devils. And she went and told them that had been with him as they mourned and wept.
வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள்.
And they, when they had heard that he was alive and had been seen of her, believed not.
அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை.
After that he appeared unto other form, after that he appeared in another form unto 2 of them as they walked and went into the country.
அதன் பின்பு இரண்டு பேர் அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். என்னை மன்னிக்கவும், அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்திற்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார்.
And they went and told it unto the residue, neither believed they.
அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை.
After he appeared unto the 11 as he sat at meat. And upbraided them with their unbelief and hardness of heart, because they believed not them which had seen him after he was risen.
அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார்.
Isn't that a picture today? They don't believe your witness.
அது இன்றைய ஒரு காட்சியா இல்லையா? நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியா இருப்பதை அவர்கள் நம்புகிறதில்லை.
And he said unto them, Go ye into all the world and preach the gospel to every creature. He that believeth and is baptized shall be saved, but he that believeth not shall be damned.
பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவரோ ஆக்கிரிக்குள்ளாக
தீர்க்கப்படுவான்.
அது ஒரு பக்கத்தில் அல்லது மற்றொரு பக்கத்தில் எல்லைக்கோட்டை உண்டாக்குகிறது.
And these signs shall follow them that believe. In my name shall they cast out devils. They shall speak with new tongues. They shall take up serpents, and if they drink any deadly thing, it shall not hurt them. They shall lay their hands on the sick. They shall recover.
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார்.
So then after the Lord had spoken unto them, he was received up into heaven and sat on the right hand of God.
இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார்.
And they went forth preaching everywhere, the Lord working with them, confirming the word with signs following. Amen.
அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்.
ஆமேன்.
நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக.
We believe this to be the last commission to the church. We believe that the Word was made flesh and dwelt among us. And we believe that any man is no better than his Word. Therefore, we believe that this Word is you. And we believe that it is you which is same yesterday, today, and forever.
கர்த்தாவே, இதுவே சபைக்கான கடைசி கட்டளையாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வார்த்தை மாம்சமாகி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணிற்று என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எந்த மனிதனும் தன்னுடைய வார்த்தையை காட்டிலும் மேலானவன் அல்ல என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகையால் இந்த வார்த்தையாய் நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது நீரே என்றும் அது நேற்றும் என்றும் என்றும் மாறாததாய் இருக்கிறது என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
Come today, O Father God, in the form of the Word to us, and let the people see that Thou art the risen Christ, raised in this last day in the form that You said You would be in, the manifested Word.
Oh, பிதாவாகிய தேவனே, வார்த்தையின் ரூபத்தில் இன்றைக்கு எங்களிடம் வாரும். நீரே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்பதையும் இந்த கடைசி நாளில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாய் நீர் இருப்பீர் என்று நீர் உரைத்திருந்த ரூபத்திலேயே எழுந்தருளினதை ஜனங்கள் காணட்டும்.
When you were on earth, you were the prophesied word manifested in a human form. And the word is prophesied for this day.
நீர் பூமியின் மேல் இருந்தபோது நீர் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருந்த வார்த்தையாயும் மானிட ரூபத்தில் வெளிப்பட்டவருமாயிருந்தீர். இந்த நாளுக்கான வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது.
Come, Lord Jesus, and bring it to us today, the Word. Do your interpretation of the Word, that we might have joy unspeakable and full of glory.
கர்த்தராகிய இயேசுவே, இன்றைக்கு வார்த்தையை அதையே எங்களுக்கு கொண்டு வாரும். நாங்கள் சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளும்படியான வார்த்தையின் உம்முடைய வியாக்கியானத்தையே தாரும்.
In so much that we have found you pleasant and found your words true and confirmed in our hearts that we have passed from death unto life.
நாங்கள் உம்மை ரம்மியமான அளவில் கண்டறிந்துள்ளோம். உம்முடைய வார்த்தைகள் உண்மையானவை என்றும் எங்கள் இருதயங்களில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதையும் கண்டறிந்துள்ளோம். நாங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவருக்குட்பட்டிருக்கிறோம்.
We all who are born to that one tree in the Garden of Eden that was forbidden to be touched, the woman. For in her there is no life. She only is an egg. The life come from the man, which was Christ.
நாங்கள் யாவரும் ஏதேன் தோட்டத்திலிருந்த ஒரு மரத்திலிருந்து பிறந்திருக்கிறோம். அது தொடாதபடிக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. ஏனென்றால் ஸ்திரீயான அவள், அவளுக்குள் ஜீவன் இல்லை. அவள் முட்டையாய் மட்டுமே இருக்கிறாள். ஜீவன் மனிதனத்திலிருந்தே வந்தது. அது கிறிஸ்துவாயிருந்தது.
And we have been born of woman, and as the Bible tells us, a few days in full of sorrow and trouble.
நாங்கள் ஸ்திரீயினிடத்திலிருந்து பிறந்திருக்கிறோம். வேதம் கூறுகிறது போலவே வாழ்நாள் குறுகிறவர்களாயும் சஞ்சலம் நிறைந்தவர்களுமாயிருக்கிறோம்.
Father, we have also been born of the life giving from the man. The male comes to the female, and the germ is from the male.
பிதாவே, நாங்களும் கூட ஜீவனை தருகிற மனிதனிடத்திலிருந்தே பிறந்திருக்கிறோம். ஆண் பெண்ணிடத்தில் சேர்கிற போது வித்து ஆணிடமிருந்தே வருகிறது.
As your spirit overshadowed the virgin, and in her womb was created the blood cell not Jewish, not Gentile, but God created blood.
உம்முடைய ஆவி கன்னியின் மீது நிழலிட்டபடியால் அவளுடைய கருப்பையில் இரத்த அணு சிருஷ்டிக்கப்பட்டது. யூத இரத்த அணு அல்ல, புறஜாதி இரத்த அணுவும் அல்ல, தேவரே இரத்தத்தை சிருஷ்டித்தார்.
In that blood we have our hopes. It was not of a woman, neither of a man, it was of God.
நாங்கள் அந்த இரத்தத்திலே எங்களுடைய நம்பிக்கைகளை வைத்திருக்கிறோம். அது ஒரு ஸ்திரீனுடையதும் அல்ல, ஆணினுடையதும் அல்ல, அது தேவனுடையதாக இருந்தது.
So we pray today, Lord, as we have see ourselves partakers of the woman tree, and we all must die because there's no life in the woman. Now also, Father, we've been given the privilege to partake of the man tree, which was Christ.
ஆகையால் கர்த்தாவே, நாங்கள் பெண்மரத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்கிறதை காண்கிறபடியால் நாங்கள் யாவரும் மரிக்க வேண்டும். ஏனெனில் ஸ்திரீனிடத்தில் ஜீவன் இல்லை. இப்பொழுதும் குடப்பிதாவே, கிறிஸ்துவாயிருந்த ஆண்மரத்தில் பங்குள்ளவர்களாயிருக்கும் சாக்கியம் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறபடியால் இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்.
And now through him we have life. Life, the word being made life among us.
இப்பொழுது அவர் மூலமாய் நாங்கள் ஜீவனை, வார்த்தையை பெற்றிருக்கிறோம். அது எங்கள் மத்தியில் ஜீவனை உண்டாக்குகிறது.
Grant, Lord, that these things will become such a reality to the church that they will see and will understand the hour we're living.
கர்த்தாவே, இந்த காரியங்கள் சபைக்கு அத்தகைய ஒரு உயிர் தோற்றமாகவும் அவர்கள் அதை காணவும் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும் செய்யும்.
Heal the sick and the afflicted. May there not be a feeble person among us this afternoon when this service closes. May it be so long remembered amongst the people.
சுகவீனமானவர்களையும் அவதியுறுவோரையும் குணப்படுத்தும் இந்த பிற்பகலில் இந்த ஆராதனை முடிவடைகின்ற போது எங்கள் மத்தியில் ஒரு நபரும் பலவீனராய் இல்லாதிருப்பார்களாக. இது ஜனங்கள் மத்தியில் நீண்ட காலமாக நினைவு கூறப்படுவதாக.
May your servants, the pastors, the shepherds, may they just be so inspired until their churches will be revolutionized and the great services take place and start an old-fashioned revival right here in this city among them that will sweep state and nation and even worldwide.
உம்முடைய ஊழியக்காரர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் அவர்களுடைய சபைகள் முற்றிலுமாய் மாற்றமடைந்து மகத்தான ஆராதனைகள் நடைபெறவும் இந்த பட்டணத்திலேயே அவர்களுக்கு மத்தியிலே இங்கு பண்டைய எழுப்புதல் துவங்கவும் அது மாநிலத்தையும் தேசத்தையும் மற்றும் உலகளாவிய அளவிலும் கூட வேகமாய் பரவும்படியாக அவர்கள் அவ்வளவாய் ஆவியில் ஏவப்படுவார்களாக.
Grant it, Lord. You hold the keys of this prayer in your hands. Help us, we pray in Jesus' name. Amen.
கர்த்தாவே, இதை அருளும். நீர் உம்முடைய கரத்திலேயே இந்த ஜப திறவுகோள்களை பற்றிக்கொள்ளும். எங்களுக்கு சகாயம் செய்யும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
ஆமேன்.
நீங்கள் அமரலாம்.
God must bring judgment upon the earth. And God has to have something here, a standard to judge the world by, because it would be unjust in God to judge the world and the world knowing no standard to go by.
தேவன் பூமியின் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வர வேண்டும். தேவனுக்கு ஏதோ ஒன்றை, ஒரு நியமத்தை உடையவராயிருந்து அதைக் கொண்டே உலகத்தை நியாயம் தீர்க்க, தேவனுக்குள் உலகத்தை நியாயம் தீர்க்க வேண்டியவராயிருக்கிறார். இல்லையென்றால் அது அநீதியாயிருக்கும். உலகமோ நியாயம் தீர்க்கும்படியாக எந்த நியமத்தையுமே அறிந்திருக்கவில்லை. அது உண்மை என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்?
If the church is the standard, which one is it? The word. God said he would judge the world by Jesus Christ. He is the word.
சபையானது நிலையானதாய் உள்ளதென்றால் அது எந்த ஒன்று? வார்த்தை. தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகத்தை நியாயந்தீர்ப்பதாக கூறினார். அவர் வார்த்தையாயிருக்கிறார்.
In the beginning was the word. The word was with God and the word was God. The word was made flesh and dwelt among us, the same yesterday, today and forever.
ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர்.
Now, I want to speak to you this afternoon on a very strange subject. It might be to you. But in this subject, I'm going to give my Lord a just trial.
இப்பொழுது நான் இந்த பிற்பகலில் உங்களிடத்தில் ஒரு வினோதமான பொருளின் பேரில் பேச விரும்புகிறேன். அது உங்களுக்கு வினோதமாயிருக்கலாம். ஆனால் நான் இந்த பொருளில் என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு வழக்கு விசாரணையை வழங்கப் போகிறேன்.
I don't think he got the right kind of a trial before Pilate's court. I don't believe he had the right trial. Therefore, they found fault with him and condemned him and crucified him.
அவர் பிலாத்துவினுடைய நீதிமன்றத்தில் சரியான விதமான ஒரு வழக்கு விசாரணையை உடையவராய் இருந்தார் என்று நான் கருதவில்லை. அவருக்கு சரியான வழக்கு விசாரணை இருந்தது என்று நான் நம்பவில்லை. ஆகையால் அவர்கள் அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடித்து அவரை ஆக்கிரமிப்புட்படுத்தி அவரை சிலுவையில் அறைந்தனர். ஆனால் இந்த பிற்பகலில் இது வழக்கு விசாரணையாய் உள்ளபடியால் நாம் நடிக்கப் போகிறோம்.
And you say, could you give him a trial? If he remains the word, we can give him the trial. Because he is the word yet. And we can give him a trial.
நீங்களோ நீர் அவருக்கு ஒரு விசாரணையை கொடுக்கக்கூடுமா என்கிறீர்கள். அவர் இன்னமும் வார்த்தையாயிருந்தால் நாம் அவருக்கு அந்த வழக்கை அளிக்க முடியும். ஏனென்றால் அவர் இன்னமும் வார்த்தையாயிருக்கிறார். நாம் அவருக்கு ஒரு வழக்கு விசாரணையை வழங்க முடியும்.
And I want to see that in this court this afternoon as we take this building to represent the court that we want to see that he gets a just trial whether it's for him or against him. We want to give both sides.
நாம் இந்த கட்டடத்தை நீதிமன்றமாக உருப்படுத்தி காட்டுகின்றபடியால் இந்த பிற்பகலில் நாம் அதை இந்த நீதிமன்றத்திலேயே காண விரும்புகிறோம். அதாவது அவர் ஒரு விசாரணையை அதாவது அதை அவருக்கானதாகவோ அல்லது அவருக்கு எதிரானதாகவோ பெற்றுக் கொள்கிறதை நாம் காண விரும்புகிறோம். நாம் இரண்டு தரப்பிலுமே வாய்ப்பளிக்க விரும்புகிறோம்.
And then in this case I want to try him which is the word.
ஆகையால் இந்த வழக்கில் நான் வார்த்தையாயிருக்கின்ற அவரை சோதித்து பார்க்க விரும்புகிறேன்.
Now this scripture that I have just read Mark the 16th chapter even Dr. Schofield here says from the 9th verse on is not found in two of the oldest manuscripts.
இப்பொழுது நான் வாசித்துள்ள இந்த வேத வாக்கியத்தை மார்க் 16 அதிகாரத்தை வேத பண்டிதர் ஸ்கோஃபீல்டும் கூட இங்கே பண்டைய இரண்டு மூல பிரதிகளிலுமே 9 வசனத்திலிருந்து காணப்படவில்லை என்று கூறுகிறார்.
It's commonly believed among people that are teachers today who want to believe it that way that it's been injected in there by the Vatican.
அது பொதுவாக ஜனங்களுக்குள்ளே விசுவாசிக்கப்படுகின்றது. அதாவது நம்முடைய போதகர்களும் இன்றைக்கு அதை அந்த விதமாகவே விசுவாசிக்க விரும்புகின்றனர். அது அங்கு வாடிகனால் உட்புகுத்தப்பட்டுள்ளது.
But I find that Irenaeus and many of the early writers referred to Mark 16.
ஆனால் இரேனியஸ் மற்றும் பண்டைய எழுத்தாளர்கள் அநேகரால் மார்க் 16 குறிப்பிடப்படுகின்றதை நான் கண்டறிகிறேன்.
As you other people who study history, Bible history know that them early apostles and even after Jesus' death and when Polycarp and Irenaeus and St. Martin and St. Columbus and all of those referred back to this Mark 16.
சரித்திரத்தை ஆய்ந்து படிக்கிற மற்ற ஜனங்களாகிய நீங்களும் வேதாகம சரித்திரத்தில் அவர்கள் ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் இருந்தது என்பதை அறிவீர்கள். இயேசுவினுடைய மரணத்துக்கு பிறகும் கூட பாலிகிராப், இரேனியஸ், பரிசுத்த மார்டின், பரிசுத்த கொலம்பா மற்றும் அவர்கள் அனைவருமே இந்த மார்க் 16 குறிப்பிட்டு கூறியிருந்தனர்.
So it must have been authentic or they would have never referred to it.
எனவே அது அதிகாரப்பூர்வமானதாக இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் அதனை ஒருபோதும் குறிப்பிட்டிருந்திருக்கவே மாட்டார்கள்.
And St. John was the one who set the epistles together and Polycarp was a bosom friend and helped him to do it according to the history.
சரித்திரத்தின்படி பரிசுத்த யோவானே நிருபங்களை ஒன்று சேர்த்து வகுப்பமைவுற்ற முழு தொகுதியாக்கினார். பாலிகிராப் அவருக்கு ஒரு நெருங்கிய நம்பகமான நண்பனாக இருந்து அதை செய்ய உதவினார்.
Now, we find out that today they don't believe that. They are trying to get away from the reality of God being real instead just of a decoration or a creed.
இப்பொழுது இன்றைக்கு அவர்கள் அதை விசுவாசிக்கிறதில்லை என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர்கள் உண்மையாக இருக்கின்ற தேவனுடைய உண்மை நிலையிலிருந்து விலகிச் செல்ல முயன்று கொண்டு அதற்கு பதிலாக ஒரு உறுதிமொழியை அல்லது ஒரு கோட்பாட்டை பெற்றுக் கொள்கிறார்கள்.
The real God, this chapter would prove it to be, and every proof that they can get.
உண்மையான தேவன் இந்த அதிகாரத்தில் அது இருக்க வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிரூபணத்தையும் நிரூபிப்பார்.
Like a certain great teacher, president of the Sudan missions, my little wife over there, was present when he came to my place, Paris Reedhead.
சூடான் ஊழிய குழுக்களின் தலைவர் பாரிஸ் ரீட்ஹெட் ஒரு குறிப்பிடத்தக்க பெரிய போதகரை போன்றுள்ளவர். அவர் என்னுடைய இடத்திற்கு வந்தபோது என்னுடைய மனைவி அப்பொழுது அங்கிருந்தாள்.
And he said, Brother Branham, I understand that you was a Baptist. I said, yes, sir, that's right.
அவர், சகோதரன் பிரணாம், நீர் ஒரு பாப்டிஸ்டா இருந்தீர் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்றார். நான், ஆம் ஐயா, அது உண்மை என்றேன்.
And he said, well, said, I want to ask you something. He said, When I was a little boy, I said I had an experience, and my mother washed and everything to send me to school.
அவர் நல்லது என்று கூறி நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன் என்றார். அவர் நான் ஒரு சிறு பையனாக இருந்தபோது எனக்கு ஒரு அனுபவம் உண்டாயிருந்தது. என்னுடைய தாயார் என்னை பள்ளிக்கு அனுப்ப கழுவி மற்றும் ஒவ்வொன்றையும் செய்தாள்.
I thought surely when I got my BA that I would find Christ. He said that when that was given to me, I didn't find it.
அப்பொழுது நான் என்னுடைய இளங்கலை பட்டத்தை பெற்றபோது நான் நிச்சயமாகவே கிறிஸ்துவை கண்டடைவேன் என்று எண்ணினேன் என்றார். அவர் அது எனக்கு வழங்கப்பட்ட போது நான் அதை கண்டடையவில்லை.
When I got my doctor's degree, I thought I would find it. When I got my LLD, I thought I would find it.
நான் என்னுடைய வேத பாண்டித்ய பட்டத்தை பெற்றபோது நான் அதை கண்டடைவேன் என்று நினைத்தேன். நான் என்னுடைய LLD பட்டத்தை பெற்றபோது நான் அதை கண்டடைவேன் என்று நினைத்தேன் என்றார்.
He said, Brother Branham, I got enough degrees, both literal and also honorary, that I could plaster your walls with them. But where is the God of the Bible?
அவர் சகோதரன் பிரணாம், நான் போதுமான பட்டங்களை, முறையான வேதபாட பட்டங்களையும், உயர் மதிப்பு வாய்ந்த பட்டங்களையும், அதாவது அவைகளை உங்களுடைய சுவற்றில் ஒட்டக்கூடிய அளவிற்கு பெற்றுவிட்டேன், ஆனால் வேதாகமத்தின் தேவனெங்கே என்று கேட்டார்.
He said, "Was the teacher's wrong?" I said, "Who am I to say that the teacher's is wrong?"
அவர் போதகர்கள் தவறானவர்களாக இருந்தனரா என்று கேட்டார். அதற்கு நான், போதகர்கள் தவறானவர்கள் என்று கூறுவதற்கு நான் யார்
என்றேன்.
அவர் நல்லது, இதனால்தான் நீர் பெந்தேகோஸ்தின் இடத்திற்கு திரும்பிவிட்டீர் என்பதை நான் புரிந்து கொண்டேன்
என்றார். நான்
நல்லது, நான் அப்படி கூறவில்லை. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்தபொழுதே நான் தானாகவே பெந்தேகோஸ்தேவாக இருந்தேன் என்று நம்புகிறேன் என்றேன். நான் காரணம், பெந்தேகோஸ்தே ஒரு ஸ்தாபனம் அல்ல. அவர்கள் அதை அவிதமாக்க முயற்சித்துள்ளனர், ஆனால் அது அதுவல்ல.
God will fill a Presbyterian, Lutheran, or whoever you are. See, so it's an experience and not an organization. You can't organize it. It's an experience.
தேவன் ஒரு பிரஸ்பிட்டேரியனை, லூத்தரனை, அல்லது நீங்கள் யாராயிருந்தாலும் நிரப்புவார் பாருங்கள். எனவே அது ஒரு ஸ்தாபனமாக இல்லாமல் அனுபவமாயிருக்கிறது. நீங்கள் அதை ஸ்தாபனமாக்க முடியாது, அது ஒரு அனுபவம் என்றேன்.
And he said, well, I want to tell you what happened. He said, from India, in these days, they're sending people over here for their education.
அவர் நல்லது, என்ன நேர்ந்தது என்பதை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் என்றார். அவர் இந்நாட்களில் அவர்கள் இந்தியாவில் இருந்து ஜனங்களை அவர்களுடைய படிப்பிற்காக அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்.
He said, in our school, there was a fine Indian boy that came over here and he got his education. And when he went back, I think he was to be, electrical engineer or something.
மேலும், எங்களுடைய பள்ளியில் அங்கு ஒரு அருமையான இந்திய பையன் வந்திருந்தான். அவன் தன்னுடைய படிப்பையும் முடித்து விட்டிருந்தான். அவன் திரும்பிச் சென்றபோது என்றார், நான் நினைக்கிறேன் அவன் மின் ஆற்றலுக்குரிய பொறியாளர் அல்லது ஏதோ ஒன்றாய் இருந்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன்.
He said, but when they got a school, just like Brother Oral Roberts has up there, they teach engineering and whatever.
அவர் ஆனால் நாங்கள் என்றார். சகோதரன் ஓரல் ராபர்ட்ஸ் அங்கே ஒரு பள்ளியை வைத்திருப்பதைப் போன்றே அவர்களும் வைத்திருந்தனர். அவர்கள் பொறியியல் மற்றும் என்னவெல்லாமோ கற்பித்தனர்.
So he said, on the way back, I with another minister said to him, now going back to India, and you know the Indians worship Mohammed.
எனவே அவர் திரும்பும் வழியில் நான் மற்றொரு ஊழியக்காரனோடு அவரிடம் கூறினேன், இப்பொழுது இந்தியாவிற்கு திரும்பிச் சென்று கொண்டிருக்கிறாயே என்றாராம். இந்தியர்கள் முகமதுவை ஆராதிப்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர், நீ ஏன் உங்களுடைய மரித்து போன பண்டைய தீர்க்கதரிசியை மறந்துவிட்டு உயிர் தெழுந்த கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது? உன்னுடைய ஜனங்களுக்கு சொல்ல உன்னோடு ஒரு உண்மையான தேவனை இந்தியாவிற்கு திரும்ப எடுத்து செல்ல கூடாதா என்று கேட்டாராம்.
Said, sir, he said, what could your Lord Jesus do for me any more than what my prophet can do?
அவன், ஐயா என்றானாம், அவன் என்னுடைய தீர்க்கதரிசி செய்யக்கூடியதை காட்டிலும் உங்களுடைய கர்த்தராகிய இயேசு எனக்காக என்ன செய்யக்கூடும் என்று கேட்டானாம்.
And he said, my Lord Jesus can give you eternal life. It's a promise in the word.
அவர் நல்லது, என்னுடைய கர்த்தராகிய இயேசு உனக்கு நித்திய ஜீவனை அளிக்க முடியும். அது வார்த்தையில் உள்ள ஒரு வாக்குத்தத்தமாய் உள்ளது என்றாராம்.
He said, my prophet Muhammad promised the same thing in his word.
அவனும் என்னுடைய தீர்க்கதரிசி முகமது அதே காரியத்தை தம்முடைய வார்த்தையில் வாக்களித்தார் என்றானாம்.
And he said, well, you see, he said, my Lord Jesus is raised from the dead. Your prophet's in the grave.
அவரோ, நல்லது, நீங்கள் பாருங்கள் என்று கூறி, அவர் என்னுடைய கர்த்தர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். உங்களுடைய தீர்க்கதரிசி கல்லறையில் இருக்கிறார் என்றாராம்.
He says, did he raise from the dead? Said you've had 2,000 years to prove it. And 80% of the world has never heard about it.
அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டாரா என்று கூறி, நீங்கள் அதை 2000 ஆண்டுகளாக நிரூபிப்பதாக கூறி வருகிறீர்கள். ஆனால் அதை குறித்து உலகத்தில் 80% கூட கேள்விப்படவே இல்லையே என்றானாம்.
He said that Muhammad raised from the dead, the whole world went away in 24 hours.
மேலும் அவன், முகமது மரித்தோரிலிருந்து எழும்பட்டும், அப்பொழுது அதை முழு உலகமும் 24 மணி நேரத்துக்குள்ளேயே அறிந்து கொள்ளும் என்றானாம்.
He said, well, look, he said, Jesus is raised from the dead, said, I can prove it because he lives within my heart, said the Christian.
இப்பொழுது அவர், நல்லது, கபரி என்று கூறி, அவர் இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறார் என்றாராம். மேலும் அந்த கிறிஸ்தவர், நான் அதை நிரூபிக்க முடியும், ஏனென்றால் அவர் என்னுடைய இருதயத்திற்குள் ஜீவிக்கிறார் என்றாராம்.
And Muhammad said, and sir, Muhammad lives in my heart.
அந்த முகமதியனோ, ஐயா, முகமதுவும் என் இருதயத்தில் ஜீவிக்கிறார் என்றானாம்.
He said, but you see, we got power and joy. He said, sir, the Mohammedan religion can produce just as much psychology as Christianity can. And that's true.
அவரோ, ஆனால் நீ பார், நாங்கள் வல்லமையையும் சந்தோஷத்தையும் பெற்றுள்ளோம் என்றாராம். அவரோ, ஐயா, முகமதிய மார்க்கமும் கிறிஸ்தவ மார்க்கத்தைப் போன்றே மனோ தத்துவத்தை தோற்றுவிக்க முடியும் என்றாராம். அது உண்மை.
I see him lay in the street and holler, Allah, and get in such a condition they could take... Billy and I stood and watched a man run a sword right under his heart, and a doctor got there and poured water through it, and he came out, pulled it out, and never hurt him.
அவர்கள் வீதியில் படுத்துக்கொண்டு அல்லாஹ் என்று சத்தமிடுவதையும் நான் கண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாகும் போது அவர்களால் முடிந்த அளவு ஒரு மனிதன் ஒரு பட்டயத்தை அவருடைய இருதயத்திற்கு கீழே ஊடுருவும்படி குத்திக் கொள்வதையும், பின்னர் ஒரு மருத்துவர் அங்கு எழுமி நின்று அதனூடாக தண்ணீரை ஊற்ற அது வெளியே வருவதையும், பின்னர் அந்த பட்டயம் வெளியே இழுக்கப்பட அது அவரை ஒன்றுமே காயப்படுத்தாததையும் நானும் பில்லியும் நின்று கவனித்தோம்.
Splinters and take out their fingernails and run them through and run hooks up through their nose and never even feel it or bleed a drop.
பாருங்கள், அவர்கள் மரச்சிராய்வுகளை எடுத்துக்கொண்டு தங்களுடைய விரல் நகங்களுக்கு கீழே எடுத்து அவைகளை சொருகிக் கொள்வதையும், தங்களுடைய மூக்குகளினூடாக சொருகி மாட்டிக்கொள்வதையும், அது எந்த உணர்வையும் ஏற்படுத்தாமலும் அல்லது ஒரு சொட்டு ரத்த கசிவும் உண்டாகாமல் உள்ளது.
They can produce more psychology than Christianity can.
கிறிஸ்தவ மார்க்கத்தை காட்டிலும் அவர்கள் அதிகமான மனோ தத்துவத்தை தோற்றுவிக்க முடியும்.
And Mr. Yes said to me that I know I wasn't talking to some overnight boy.
திரு ரீடட் என்னிடம் கூறினார், அதாவது நான் ஏதோ ஒன்றும் அறிந்திராத பையனிடம் பேசிக் கொண்டிருக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டேன் என்றார்.
And he said, we Mohammedans are waiting.
அவன், முகமதியர்களாகிய நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்றானாம்.
Like they did to our Gallup brother Billy Graham. You read it in the paper. When the Mohammedan come to Mr. Graham and said, you take 30 sick people and I'll take 30 sick people. And you heal your 30 and I'll heal my 30, but Mohammed. See? Mr. Graham run from the scene. He wasn't answering.
அவர்கள் நம்முடைய தீரமான சகோதரன் பில்லி கிரஹாமிற்கு செய்தது போன்றே உள்ளது. நீங்கள் அதை செய்தித்தாளில் வாசித்திருப்பீர்கள். அந்த முகமதியன் திரு கிரஹாமிடம் வந்தபோது, நீர் சுகவீனமாய் இருக்கின்ற 30 எடுத்துக் கொள்ளும், நானும் சுகவீனமாய் உள்ள 30 எடுத்துக் கொள்வேன். நீர் உம்முடைய 30 சுகப்படுத்தும், நான் முகமதியினால் என்னுடைய 30 சுகப்படுத்துவேன் என்றானாம். பாருங்கள், திரு கிரஹாம் காட்சியிலிருந்தே ஓடிவிட்டார். அவர் அவனுக்கு பதிலளிக்கவில்லை.
I don't believe I would have done that. I'd have been like the Hebrew children. Our God's able to deliver us from this.
நானும் அதை செய்திருப்பேன் என்று நான் நம்பவில்லை. ஆனால் நான் எபிரேய பிள்ளைகளைப் போல எங்கள் தேவன் எங்களை இதிலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று
இருந்திருப்பேன்.
அவர் ஓரல் ராபர்ட்ஸையோ அல்லது வேறு யாரையோ அழைத்து அனுப்பியிருக்க கூடாது. அவர் அதை விசுவாசியாது இருந்தால் அதை விசுவாசித்து யாரையாவது அழைத்தனுப்பி இருக்கலாம்.
ஆனால்
நீங்கள் பாருங்கள், ஸ்தாபனங்களால் ஓ, அவர்கள் அப்பொழுதே அவரை வெளியே வீசிவிடுவர். அவர் செய்வதற்கான ஒரு வேலை உண்டு.
However, then he said, when we over in India see you Christians produce what Jesus said that you would do, then we will believe you.
எப்படியாயினும் அப்பொழுது அவன், நாங்கள் இந்தியாவில் இருக்கும் பொழுது பாருங்கள், நீங்கள் கிறிஸ்தவர்களாகி நீங்கள் இயேசுவானவர், நீங்கள் செய்வதாக கூறினதை செய்யுங்கள் என்று கூறி, மேலும் அப்பொழுதே
He said he raised from the dead and the people know it because you would do the same works that he did.
அவர் கூறினார், எனவே அவர் செய்த அதே கிரியைகளை நீங்கள் செய்யும் காரணத்தால் ஜனங்கள் அதை அறிந்து கொள்வார்கள் என்றானாம்.
Well, he said, we do greater works. He said, I never said the greater. I just want to see the works that he did first.
நல்லது, அவரோ நாங்கள் பெரிய கிரியைகளை செய்கிறோம் என்றாராம். அவரோ, நான் பெரிய கிரியைகள் என்று ஒருபோதும் கூறவில்லை, முதலில் அவர் செய்த கிரியைகளையே நான் சற்று காண விரும்புகிறேன் என்றானாம்.
Are you talking? You're not talking to some little fellow down the corner when you talk to one of those them and their theology.
Yen, நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் ஏதோ மூலையில் உள்ள ஒரு சிறு நபரிடம் பேசிக் கொண்டிருக்கவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு இடத்தில் பேசுகிற பொழுது உங்களுடைய வேத சாஸ்திரத்தையே பேசுகிறீர்கள்.
So he said, we want to see the works that he did.
எனவே அவன் அவர் செய்த கிரியைகளை நாங்கள் காண விரும்புகிறோம் என்றான்.
Oh, he said, perhaps you're referring to Mark 16. He said, yes, sir. That's one of them, his last commission to the church.
அப்பொழுது அவர், ஓ, ஒருவேளை நீர் மார்க் 16 குறிப்பிட்டு கூறிக்கொண்டிருக்கிறாயா என்று கேட்டாராம். அவன், ஆமையா, அது அவைகளில் ஒன்றாயிற்று, சபைக்கான அவருடைய கடைசி கட்டளையாயிற்று என்றானாம்.
He said, well, now, see, said, a lot of people fanatically believe that chapter. He said, but we learned better scholars in school that Mark 16... from the ninth verse on is not really inspired.
அவர், நல்லது, இப்பொழுது நீங்கள் பாருங்கள் என்று கூறி, அநேக ஜனங்கள் அந்த அதிகாரத்தை மூட மதாபிமானமாக விசுவாசிக்கின்றனர் என்றாராம். மேலும் அவர், ஆனால் நாங்கள் அந்த மார்க் 16 அதிகாரத்தில் 9 வசனத்திலிருந்து இருப்பவையெல்லாம் உண்மையிலேயே ஆவியினால் ஏவப்படவில்லை என்பதை சிறந்த வேத பண்டிதர்களை கொண்டு பள்ளிகளில் கற்றறிந்து கொண்டோம் என்றாராம்.
Why, Mr. Reedhead, he said, what part is inspired then? He said, maybe the rest of it is inspired. All the Koran is inspired. What kind of a book are you reading called the Bible?
அவன், திரு ரெட்ஹெட் அவர்களே, அது ஏனோ என்றானாம். அவன், அப்படியானால் எந்த பகுதிதான் ஆவியினால் ஏவப்பட்டிருக்கிறது என்று கேட்டானாம். மேலும் அவன், ஒரு காலத்தில் எஞ்சியவைகளும் ஆவியினால் ஏவப்படாதிருக்கலாம், ஆனால் குர்ஆன் முழுவதுமே ஆவியினால் ஏவப்பட்டுள்ளது. நீங்கள் வேதாகமம் என்று அழைக்கப்படுவதில் எந்த விதமான ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்
என்றானாம்.
அவரோ, நான் வந்து உன்னிடம் பேசவிருக்கிறேன் என்று தன் இருதயத்தில் தீர்மானம் செய்து கொண்டேன். ஆம், நான் உன்னிடம் பேசப்போவதாக இருக்கிறேன்
என்றானாம்.
அங்குதான் காரியம். இது ஆவியினால் ஏவப்படவில்லை, ஆனால் அப்பொழுது அதன் எஞ்சியுள்ளதை குறித்தது என்ன?
It reminds me of a lady in Chicago. Her boy went away to a seminary to learn to be a minister. Some Bible school and seminary.
அது சிகாகோவில் உள்ள ஒரு பெண்மணியையே எனக்கு நினைப்பூட்டுகிறது. அவளுடைய பையன் ஒரு ஊழியக்காரனாக இருப்பதற்காக பையில ஏதோ ஒரு வேதாவ பள்ளிக்கு, வேத பாடசாலைக்கு தூரமாய் சென்று விட்டிருந்தான்.
And while he was away, the old mother took real seriously sick. And so they sent word for the boy to stand by. His mother was such a high fever, she had pneumonia, and said that it might be an emergency call.
அவன் தொலைவில் இருந்தபோது அந்த வயோதிப தாயாருக்கு உண்மையிலேயே மிகவும் மோசமான சுகபீனம் ஏற்பட்டுவிட்டது. எனவே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான காய்ச்சலோடு உள்ள அவனுடைய தாயாரின் அருகில் இருக்கும்படியாக அந்த பையனுக்கு தகவலை அனுப்பினர். அவளுக்கு சீத சன்னியாயிருந்தது, எனவே அது ஒரு அவசர அழைப்பாய் கூறப்பட்டிருக்கலாம்.
So the boy packed his clothes and got ready. Finally, the next day, you never heard no word through the night. The next day, he said, all is well.
எனவே அந்த பையன் தன்னுடைய ஆடைகளை எடுத்துக்கொண்டு ஆயத்தமானான். முடிவாக அடுத்த நாள், ஆனால் அந்த இரவு முழுவதுமே அவன் ஒரு செய்தியையும் கேள்விப்படவே இல்லை. ஆனால் அடுத்த நாள் எல்லாம் குணமடைந்து விட்டது என்று கூறப்பட்டது.
So about a year later, he returned from the school in the east. Some great school of teaching.
ஆகையால் ஏறக்குறைய ஒரு வருடம் கழித்து அவன் ஏதோ ஒரு பெரிய வேதப்பள்ளியின் போதனையோடு கிழக்கில் உள்ள பாடசாலையிலிருந்து திரும்பி வந்தான்.
And he came home and he greeted his precious mother. He said, after talking a while, I said, Mother, I never did get the chance to ask you, what happened?
அவன் வீட்டுக்கு வந்தான். அவன் தன்னுடைய விலையேறப்பட்ட தாயை வாழ்த்து விட்டு அவன் சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்த பிறகு அவன், அம்மா, உங்களுக்கு என்ன நடந்தது என்பதை கேட்டறிந்து கொள்ள எனக்கு தருணமே கிடைக்கவில்லை
என்றான்.
மேலும் ஓர் இரவு அவர்கள் என்னிடம் தங்கள் அருகில் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அடுத்த நாள் காலை நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள் என்று கூறினர் என்றான். எனவே மருத்துவர் எந்த மருந்தை உபயோகித்தார் என்று கேட்டான். அதற்கு தேனே மருத்துவர் ஒன்றையுமே உபயோகிக்கவில்லை
என்றாள். அவன்,
நல்லது, உங்களுக்கு அது எப்படி சுகமானது என்று கேட்டான். அங்கே 100 சதுர இடத்திலே அந்த கரண வளைவில் இருக்கும் அந்த சிறு ஊழிய குடுவைத்தான் உனக்கு தெரியுமே என்றாள். ஆம்.
Said there was a lady that was having a prayer meeting down there one night, this little mission, that poor little humble bunch of people, and said one of them was inspired to come up here and see me.
அங்கு ஒரு பெண்மணி இருந்தால் ஓர் இரவு இந்த சிறிய குழுவில் இருந்த அந்த ஏழ்மையான தாழ்மையான கூட்ட ஜனங்கள் அங்கே அவர்கள் ஒரு ஜப கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தனர் என்றாள். மேலும் தொடர்ந்து அவர்களில் ஒருவர் ஆவியினால் ஏவப்பட்டு இங்கு வந்து என்னை
கண்டார். Two women came and they asked me if they could bring their pastor up and pray for him and anoint me with oil. And lay their hands up on me that I'd be well.
பின்னர் இரண்டு ஸ்திரீகள் வந்து அவர்கள் எனக்காக எண்ணெய் பூசி ஜெபிக்க தங்களுடைய போதகரை அழைத்து வரலாமா என்று அவர்கள் என்னிடம் கேட்டனர் என்று கூறி தங்களுடைய கரங்களை என் மீது வைக்க நான் சுகமடைவேன் என்றும் கூறினர் என்றாள்.
And said, you know, I told him sure. And they brought the pastor up and he laid his hands up on me and prayed and said, honey, you read it right out of the Bible, Mark's the 16th chapter. And said, these signs will follow them that believe.
எனவே உனக்கு தெரியுமா, நானோ நிச்சயம் அழைத்து வாருங்கள் என்றே கூறினேன். அவர்கள் போதகரை அழைத்து வர அவர் தன்னுடைய கரங்களை என்மேல் வைத்து ஜெபித்தார் என்றாள். மேலும் தேனே அவர் வேதத்திலிருந்து மார்க் 16 அதிகாரத்தில் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்பதை வாசித்தார் என்றாள்.
And said, you know what? The next morning the doctor was so puzzled he didn't know what to do. There was no fever in me.
அடுத்தபடியாக என்னவென்று உனக்கு தெரியுமா, அடுத்த நாள் காலை வைத்தியர் மிகவும் குழப்பமடைந்து விட்டார். அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் போயிற்று. எனக்கு காய்ச்சலே இல்லாமல் போயிற்று என்றாள்.
Oh, he said, Mother, you didn't associate with that group, did you? Said, see, said, we in the school, we learned that Mark 16 from the 9th verse on is not inspired.
Oh, அவன், அம்மா, நீ அந்த குழுவுடன் தொடர்பு கொண்டிருக்க கூடாது, ஆனாலும் நீ தொடர்பு வைத்து விட்டாயே என்றான். அவன் தொடர்ந்து, பாருங்கள் என்று கூறி, நாங்கள் பள்ளியில் இருந்தபோது மார்க் 16 அதிகாரத்தில் 9 வசனத்திலிருந்து ஆவியினால் ஏவப்படவில்லை என்பதை நாங்கள் கற்றறிந்து கொண்டோம்
என்றான்.
அவளோ, தேவனுக்கு மகிமை என்றாள். ஏன்? அவன், அம்மா, நீங்கள் அந்த ஜனங்களைப் போல செயல்பட ஆரம்பித்து விட்டீர்கள் என்றான்.
She said, I was just thinking something. Said, I've been reading the Bible all the way through and other promises in other places too.
அவள், நான் ஏதோ காரியத்தை அப்படியே சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்றாள். மேலும் நான் வேதாகமம் முழுவதையும் வாசித்துக் கொண்டு வருகிறேன், அதில் மற்ற இடங்களில் உள்ள மற்ற வாக்குத்தத்தங்களும் கூட அதற்கு ஒத்ததாகவே உள்ளது
என்றாள்.
அவளோ தொடர்ந்து, ஆவியினால் ஏவப்படாததைக் கொண்டு தேவனால் என்னை குணப்படுத்த முடிந்ததென்றால் உண்மையிலேயே ஆவியினால் ஏவப்பட்டதைக் கொண்டு அவர் என்ன செய்வார் என்றே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்றால் அது உண்மை.
To me it's all inspired. God give me faith to believe it and confirm it.
எனக்கு அது முழுவதுமே ஆவியினால் ஏவப்பட்டதாகும். தேவனே, அதை விசுவாசிக்கும்படி எனக்கு விசுவாசத்தை தந்து அதை உறுதிப்படுத்தி அருளுமே.
Now we're going to change now for just a few minutes of a court case. Now remember, we're going into a courtroom to bring Jesus, God, on the scene here and give him a fair trial.
இப்பொழுது நாம் அப்படியே ஒரு நீதிமன்ற வழக்கிற்காக ஒரு சில நிமிடங்கள் இப்பொழுது மாற்றிக்கொள்ளப் போகிறோம். இப்பொழுது நினைவிருக்கட்டும், நாம் இயேசுவை கொண்டு வருவதற்காக ஒரு நீதிமன்ற அறைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். தேவனே இங்கு காட்சியில் இருக்க நாம் அவருக்கு ஒரு நியாயமான விசாரணையை கொடுக்கிறோம். அப்பொழுது அவர் வார்த்தையாக இருந்தது போன்றே அவர் இன்னமும் இந்நாளிலும் கூட வார்த்தையாகவே இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா?
Now, this case, the cause of it, is the word of God's promises versus the world. Now, get the set real right or you'll never catch it.
இப்பொழுது இந்த படக்கில் தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தங்கள் உலகத்திற்கு எதிரானது என்பதே இதனுடைய வழக்காடும் பொருளாய் உள்ளது. இப்பொழுது உண்மையிலேயே சரியான முறையில் புரிந்து கொள்ளுங்கள், இல்லையெனில் நீங்கள் அதை ஒருபோதும் அறிந்து கொள்ள மாட்டீர்கள்.
The cause for this indictment is breach of promise. God not keeping his word. It's a breach of promise. You know what it is.
இந்த குற்றச்சாட்டிற்கான வழக்காடும் பொருள் தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறதில்லை என்ற வாக்குத்தத்தின் பிளவாய் உள்ளது. அது ஒரு வாக்குத்தத்தின் பிளவாய் உள்ளது. அது என்னவென்பதை நீங்கள் அறிவீர்கள்.
Now, always we find out that the prosecuting attorney has to represent state. I think that's right. The prosecuting attorney, there's a lawyer sitting here. I hope I got this right.
இப்பொழுது நாம் குற்றம் சாட்டும் வழக்குரைஞரே எப்பொழுதும் நிலைமையை வகுத்துரைக்க வேண்டியவராய் இருக்கிறார் என்பதை கண்டறிந்துள்ளோம். குற்றம் சாட்டும் வழக்குரைஞரே, அது சரி என்று நான் நம்புகிறேன். இங்கு ஒரு வழக்குரைஞர் அமர்ந்திருந்தால் நலமாக இருக்கும். நான் இதை சரியாக அமைத்துள்ளேன் என்று நம்புகிறேன்.
The prosecuting attorney has to represent state. So the prosecuting attorney in this case is the devil prosecuting God's word.
குற்றம் சாட்டும் வழக்குரைஞரே நிலைமையை வகுத்துரைக்க வேண்டும். எனவே இந்த வழக்கில் தேவனுடைய வார்த்தையை குற்றஞ்சாட்டுகிற குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞர் பிசாசாயிருக்கிறான்.
The defendant of this word is God himself because he is the word. The defense witness in this case is the Holy Ghost.
இந்த வார்த்தையின் பிரதிவாதி தேவனாகவே இருக்கிறார். ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருக்கிறார். இந்த வழக்கில் பிரதிவாத பக்கத்து வாத விளக்க சாட்சி பரிசுத்த ஆவியாயிருக்கிறார்.
The prosecutor has some witnesses here this afternoon. And these witnesses, one of them is Mr. Unbeliever. The next one is Mr. Skeptic. And the next is Mr. Impatient. They'll be brought to the platform and sworn in and tried.
இங்கே இந்த பிற்பகலில் குற்றஞ்சாட்டு வழக்குரைஞரும் சில சாட்சிகளை வைத்திருக்கிறார். அந்த சாட்சிகளில் அவைகளில் ஒருவர் திரு அவ்விசுவாசியாய் உள்ளார். அடுத்த ஒருவர் திரு ஐயுரவாதியாய் உள்ளார். அடுத்த ஒருவர் திரு பொறுமையற்றவராய் உள்ளார். அவர்கள் மேடைக்கு கொண்டு வரப்பட்டு ஆணையிடுவிக்கப்பட்டு பரிசோதிக்கப்படுவர்.
Now, you got the setting of the court. God is indicted by the world because he don't keep his word.
இப்பொழுது நீங்கள் நீதிமன்றத்தின் அமைப்பை புரிந்து கொண்டீர்கள். தேவன் உலகத்தால் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றார். ஏனென்றால் அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறது இல்லையாம்.
And the prosecuting attorney represents the state which represents the world, and the prosecuting attorney is the devil that denies that the word is right.
குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞர் நிலைமையை எடுத்துரைக்கிறார். அது உலகத்தை சுட்டிக்காட்டுகிறது. குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞர் பிசாசாயிருக்கிறான். அவன் வார்த்தை உண்மையானது என்பதை மறுதளிக்கிறான்.
And the prosecuting attorney for his witnesses brings three witnesses against the word of God.
குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞர் தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான தன்னுடைய சாட்சிகளான மூன்று சாட்சிகளை கொண்டு வருகிறார்.
And to prove it, he's going to prove it to you this afternoon that God doesn't keep his word and is not to be tampered with. It's just not true. There's nothing of it true.
இந்த பிற்பகலில் தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறதில்லை. அதில் இடையிட்டு மாற்றம் உண்டு பண்ண வேண்டியதில்லை. அது உண்மையானதல்ல. அதை குறித்த ஒன்றுமே உண்மையில்லை என்பதை அவன் உங்களுக்கு நிரூபிக்க அதை நிரூபிக்கப் போகிறானாம்.
And the defendant is God, which is the author and the word. For this day, same as that day or any other day. And the prosecuting attorney has his witnesses.
பிரதிவாதி தேவரே, அவரே இந்நாளுக்கான வார்த்தையாயும் ஆக்கியோனாயும் அந்நாளில் அல்லது மற்றெந்த நாளிலும் இருந்ததைப் போன்று மாறாதவராயிருக்கிறார். குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞர் தன்னுடைய சாட்சிகளை வைத்திருக்கிறார்.
Now, you say, where is the jury? I'm speaking to them. You are the jury. And also you are the judge.
இப்பொழுது நீங்களோ முடிவை தீர்மானிக்கும் குழுவினர் எங்கே என்கிறீர்கள். நான் அவர்களிடத்தில்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள்தான் முடிவை தீர்மானிக்கும் குழுவினர். நீங்களே நீதிபதியாயும் கூட இருக்கிறீர்கள்.
Bear that in mind. You're both jury and judge on the case. I'm just a spokesman.
இப்பொழுது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களே இந்த வழக்கின் பேரிலான முடிவை தீர்மானிக்கும் குழுவினராயும் நீதிபதியுமாயிருக்கிறீர்கள். நான் வெறுமன சார்புரிமை பேச்சாளனாயுள்ளேன்.
Now, we got the court set. Now, order is now called by the prosecutor. Order is called in the courtroom this afternoon to bring this case to a showdown.
இப்பொழுது நாம் நீதிமன்ற அமைப்பை ஏற்படுத்திவிட்டோம். இப்பொழுது குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞரால் உத்தரவிடப்படுகிறது. இந்த பிற்பகலில் ஒரு பலபரீட்சைக்கு இந்த வழக்கை கொண்டு வரும்படி நீதிமன்ற அறையில் உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது.
Now many people have told you that the word of God isn't reliable. You cannot depend on it. And so forth, and you've heard all this. Now let's bring it to a true trial.
இப்பொழுது அநேக ஜனங்கள் உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை நம்பக்கூடியதாக இல்லை, நீங்கள் அதன் பேரில் சார்ந்திருக்க முடியாது என்று கூறியுள்ளனர் என இவ்விதமாக இவை யாவற்றையும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் அதை ஒரு உண்மையான வழக்கு விசாரணைக்கு கொண்டு வருவோமாக.
How many is willing? Raise your hands. And I'd like to hear, and Jesus Christ, which is the word, get a fair trial. And in our court this afternoon, we're going to give him a fair trial.
எத்தனை பேர் உங்களுடைய கரத்தை உயர்த்தி இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருக்கிறார் என்பதை ஒரு நியாயமான வழக்கு விசாரணையில் புரிந்து கொள்ளும்படி நான் கேட்க விரும்புகிறேன் என்று கூற வாஞ்சகளோடா இருக்கிறீர்கள்? இந்த பிற்பகல் நம்முடைய நீதிமன்றத்தில் நாம் அவருக்கு ஒரு நியாயமான வழக்கு விசாரணையை அளிக்கப் போகிறோம்.
Just let the enemy take the enemy's words, whatever he's got to say, and see if it's right. Let's dig it down and give Jesus Christ the word a fair trial this afternoon.
சத்துரு அப்படியே சத்துருடைய வார்த்தைகளை எடுத்துக் கொள்ளட்டும், அவன் என்ன வேண்டுமானாலும் கூறட்டும், அது உண்மையானதா என்பதை பார்ப்போம். நாம் இந்த பிற்பகலில் இயேசு கிறிஸ்துவே வார்த்தை என்பதை இந்த நியாயமான வழக்கு விசாரணையில் ஆராய்ந்து அளிப்போம்.
Now, court called to order, the first witness that the prosecutor wants to bring to the stand is Mr. Unbeliever. He takes the stand to testify.
இப்பொழுது பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவிற்காக குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞர் வழக்குமன்ற நிலைகுண்டிற்கு கொண்டு வர வேண்டிய முதல் சாட்சி திரு அவிசுவாசி அவர்களாயிருக்கிறார். அவர் சாட்சி கூறும்படியாக வழக்குமன்ற நிலைக்குண்டில் ஏறுகிறார்.
Now remember, Mr. Unbeliever, don't miss these characters now, or you'll miss something, you might miss your healing.
இப்பொழுது திரு அவிசுவாசி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த கதாபாத்திரங்களை தவறவிட வேண்டாம், இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய சுகத்தை இழந்துவிடும்படியாக நீங்கள் ஏதோ ஒன்றை தவறவிட்டு விடுவீர்கள்.
Mr. Unbeliever comes to the stand to testify. His complaint is that all God's word of promise is not true. It isn't true.
திரு அவிசுவாசி அவர்கள் சாட்சி கூறும்படியான உறுதிமொழியை எடுக்க வருகிறார். அவருடைய குற்றச்சாட்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் யாவுமே உண்மையானவை அல்ல, அது உண்மையானதல்ல என்பதே ஆகும்.
He claims that in Mark 16 was ministered to him in a so-called Holy Ghost meeting.
பரிசுத்த ஆவியானவரின் கூட்டம் என்று அழைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் மார்க் 16 உள்ளவை அவருக்கு ஆதரவாய் எடுத்துரைக்கப்பட்டன என்று அவர் வாதிடுகிறார்.
And he had been having stomach trouble for some years. And he went to a place where this, what they call it, a Holy Ghost meeting, and was believing that this promise of Mark 16 was true.
சில வருடங்களாகவே அவருக்கு வயிற்றுத் தொல்லை இருந்து கொண்டிருந்ததாம். எனவே அவர் பரிசுத்த ஆவியானவரின் கூட்டம் என்று அவர்கள் அழைக்கிற அவர்கள் இருந்த ஒரு இடத்திற்கே சென்று இந்த மார்க் 16 வாக்குத்தத்தம் உண்மையானது என்றே விசுவாசித்துக் கொண்டிருந்தாராம்.
He had hands laid upon him according to God's promise. He has nothing to say against the minister. He read it right out of the word. He isn't prosecuting the minister. He's prosecuting God.
தேவனுடைய வாக்குத்தத்தின்படியே அவர் மேல் கரங்களை வைப்பதை அவர் ஏற்றுக்கொண்டாராம். அவர் ஊழியக்காரருக்கு எதிராக கூறுவதற்கு ஒன்றுமே இல்லையாம். அவன் வார்த்தையிலிருந்தே அதை வாசிக்கிறான். அவர் ஊழியக்காரரை குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கவில்லை, அவர் தேவரை குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறார்.
Because it isn't the minister's fault. The minister is only reading what God said do.
அது ஊழியக்காரனுடைய தவறில்லையாம். ஏனெனில் ஊழியக்காரன் தேவன் என்ன செய்யும்படி கூறினாரோ அதை மட்டுமே வாசித்துக் கொண்டிருக்கிறானாம்.
And God truly said in Mark 16, these signs shall follow them and believe if they lay their hands on the sick they shall recover.
தேவன் உண்மையாகவே மார்க்கு 16 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அவர்கள் வியாதியஸ்தர் மேல் தங்களுடைய கைகளை வைப்பார்களேயானால் அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார்.
And he says he is a believer. And he come to such a meeting is where this preaching Mark 16 to be true.
அவர் ஒரு விசுவாசி என்று அவர் கூறுகிறார். அவர் மார்க் 16 உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்த அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திற்கு அவர் வந்தாராம்.
And the minister with the baptism of the Holy Spirit which claimed to be a believer and a minister sent for the business, he laid his hands up on him and that's been 2 months ago and his stomach is just as bad as it ever was.
ஊழியத்திற்கென்றே அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரர், ஒரு விசுவாசி என்று உரிமை கொண்டாடப்பட்ட ஊழியக்காரர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் அவர் தன்னுடைய கரங்களை இவர் மீது வைத்தாராம். 2 மாதங்களுக்கு முன்னர் அவருக்கு இருந்ததை விட அவருடைய வயிறு அவ்வளவு மோசமாகிவிட்டதாம்.
Therefore he claims that God is not just to put such a thing as that in the word when it isn't true.
ஆகையால் அது உண்மை இல்லாததாக இருக்கும் பொழுது வார்த்தையில் அப்படிப்பட்டதொரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறபடியால் தேவன் நீதி உள்ளவர் அல்ல என்று அவர் வாதிடுகிறார்.
Now, let him get down. He testified.
இப்பொழுது அவர் கீழே இறங்கட்டும், அவர் சாட்சி கூறிவிட்டார்.
Next to the stand is Mr. Skeptic. He wants to give a testimony. Mr. Skeptic says that he had been bothered with TB for about 15 years.
அடுத்து நிற்க வேண்டியவர் திரு ஐயுர்வாதியாயிருக்கிறார். அவர் ஒரு சாட்சி கொடுக்க விரும்புகிறார். திரு ஐயுர்வாதி சுமார் 15 வருடங்களாகவே க்ஷயரோகத்தினால் அவதியுற்றுக் கொண்டிருந்தார் என்று அவர் கூறுகிறார்.
But he wasn't retired yet. It just kept breaking out. Just kept going on. He'd get just a little better than that. Go on.
ஆனால் அது அவருக்கு இன்னும் நின்றுவிடாமல் அது சற்று விட்டுவிட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறதாம். அவர் சற்று நலமாக இருப்பாராம், பின்னர் தொடர்ந்து அவதி உருவாராம்.
And he heard of a place in the city where there's supposed to be a godly preacher preaching and people were claiming to be healed according to a promise out of God found in James 5:14.
அவர் பட்டணத்தின் ஒரு இடத்தை குறித்தும் அங்கு ஒரு தேவபக்தியான பிரசங்கியார் என்று கருதப்பட்டவரையும் குறித்து கேள்விப்பட்டாராம். ஜனங்களோ தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி சுகமடைவதாக வலியுறுத்திக் கொண்டிருந்தாராம். அது யாக்கோப்பு 5:14 காணப்படுகிறது.
For in the word of God it says, if any sick among you, let him call for the elders of the church, and let them anoint him and oil and pray over him, the prayer of faith shall save the sick, and God shall raise them up.
அங்கு தேவனுடைய வார்த்தையில் அது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள், அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும், தேவன் அவனை எழுப்புவார் என்கிறது.
And he being sick and a believer, he goes to this meeting where all these people claim that they were being healed by this godly pastor, and he was ministered to according to James 5:14.
அவர் வியாதியாய் இருக்கையில் ஒரு விசுவாசி என்ற வகையில் அவர் ஜனங்கள் இந்த தேவபக்தியான போதகரால் சுகமாக்கப்படுகின்றனர் என்று அவர்கள் உரிமை கோருகிற இந்த கூட்டத்திற்கு செல்கிறார். யாக்கோப்பு 5:14 அவருக்கு உதவி செய்யப்பட்டதாம்.
And the pastor ministered just according to the word, anointed him with oil and prayed for him a prayer of what the pastor said was a prayer of faith that he believed.
போதகரோ வார்த்தையின்படியே ஊழியம் செய்து இவருக்கு எண்ணெய் பூசி இவருக்காக ஜபித்தார். போதகர் கூறின விசுவாசமுள்ள ஜபமாகவே அந்த ஜபம் இருந்தபடியால் இவர் விசுவாசித்தாராம்.
And that has been almost a year ago and has never had one result from it. Therefore, that Mr. Skeptic claims that God is unjust to put such a promise as that in the Bible and then not stand behind it.
அது ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு முன்பு நடைபெற்றதாம். அதிலிருந்து ஒரு பதிலையும் இவர் பெற்றுக் கொள்ளவில்லையாம். ஆகையால் திரு ஐயுர்வாதி அவர்கள், வேதத்தில் அப்படி ஒரு வாக்குத்தத்தம் இருந்து அதற்கு பின்னே தேவன் செயல்படாதபடியால் அவர் அநீதியுள்ள தேவன் என்று வாதிடுகிறார். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், நான் இங்கு முழு சுவிசேஷ வாக்குத்தத்தங்களை வாசித்துக்
கொண்டிருக்கிறேன். before he nails the case down. His next witness is Mr. Impatient.
இப்பொழுது அடுத்த சாட்சி வழக்குமன்ற நிலை கொண்டிருக்கு வரலாம். குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞர் தன்னுடைய வழக்கை ஆதாரப்பூர்வமாய் உறுதி செய்யும் முன்னர் தன்னுடைய அடுத்த சாட்சியை அடைக்கிறார். அவருடைய அடுத்த சாட்சி திரு பொறுமையற்றவர் என்பவராய் உள்ளார்.
These are supernatural characters that dwell in characters. Now, they do.
இப்பொழுது இவர்கள் இயற்கைக்கு மேம்பட்ட குணநலன்கள் குடிகொண்டிருக்கிற கதாபாத்திரங்களாய் உள்ளனர். பாருங்கள், இப்பொழுது அவர்கள் கூறுகிறார்கள்.
So Mr. Impatient comes and he claims that he one day was reading in the Bible. He didn't go to churches, but he was a believer.
எனவே திரு பொறுமையற்றவர் வருகிறார். அவர் ஒரு நாள் வேதாகமத்தில் வாசித்துக் கொண்டிருந்தார் என்றே அவர் உரிமையாய் வலியுறுத்தி கூறுகிறார். அவர் சபைகளுக்கு சென்றதில்லையாம், அவர் ஒரு விசுவாசியாய் இருந்தாராம்.
So one of them went to an evangelist, the other went to a pastor, and this fellow was just a secret believer and stayed home.
எனவே அவர்களில் ஒருவன் ஒரு சுவிசேஷரிடத்தில் சென்றானாம், மற்றொருவன் ஒரு போதகரிடம் சென்றானாம். இந்த நபரோ வெறுமன வீட்டில் தரித்திருந்த ஒரு ரகசிய விசுவாசியாய் இருந்தானாம்.
And he went and was reading in Mark the 11th chapter, the 22nd and 23rd verse. If you're writing those scriptures down.
அவர் போய் மார்க் 11 அதிகாரத்தில் 22 மற்றும் 23 வசனங்களை வாசித்துக் கொண்டிருந்தாராம். நீங்கள் அந்த வேத வாக்கியங்களை கீழே எழுதி கொண்டால் நலமாயிருக்கும்.
Where Jesus himself, claiming to be God Emmanuel, made this statement with his own lips. Verily, verily, I say to you, whosoever shall say to this mountain, be moved, and don't doubt in your heart, but believe that what you have said will come to pass, you can have what you have said.
அங்கே இயேசு தாமே தேவனாய் இருப்பதாக உரிமை கோரி இம்மானுவேல் தன்னுடைய சொந்த உதடுகளினால் எவராயினும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்ற இந்த வாக்குமூலத்தை உண்டு பண்ணினார்.
And he said also that when you pray, believe that you receive what you ask for, and it shall be given to you.
மேலும் அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் கூட கூறினார்.
He says he's been lame in his feet for about 25 years. And 5 years ago, while sitting in the room, feeling that he was inspired to read the word which he claims he believed. And with all of his heart, he believed it.
அவர் ஏறக்குறைய 25 வருடங்களாக தன் கால் முடமாய் இருந்து கொண்டிருந்ததாக கூறுகிறார். 5 வருடங்களுக்கு முன்னர் அறையில் அமர்ந்து அவர் விசுவாசித்ததாக உரிமை கோருகிற வார்த்தையை விசுவாசிக்கும்படி ஆவியினால் ஏவப்பட்டதை உணர்ந்து தன் முழு இருதயத்தோடு அவர் அதை விசுவாசித்தாராம்.
And he then said with his own voice, crippledness in my legs, in the name of Jesus Christ, leave me. He said, and that's been 5 years ago, and he's just as crippled as he ever was.
அப்பொழுது அவர் தன்னுடைய சொந்த சத்தத்தினால், என் கால்களில் உள்ள முடமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னை விட்டு நீங்கிப்போ என்றாராம். இது 5 வருடத்திற்கு முன்பு சம்பவித்ததாம். ஆனாலும் அவர் முன்பிருந்ததைப் போலவே முடமாகவே இருந்து கொண்டிருக்கிறாராம்.
So therefore, Mr. Impatient wants to put his testimony against the word being the infallible, wants to put it against the Bible being the inspired word, and says that this promise is not true. He's tested it and it wasn't true.
ஆகையினால் திரு பொறுமையற்றவர் தன்னுடைய சாட்சியை வார்த்தை பிழையற்றதாய் உள்ளது என்பதற்கு எதிராக எடுத்துரைக்க விரும்புகிறார். அதனை வேதாகமம் ஆவியினால் ஏவப்பட்ட வார்த்தையாய் உள்ளது என்பதற்கு எதிராக எடுத்துரைக்க விரும்புகிறார். இந்த வாக்குத்தத்தம் உண்மையல்லவென்றும் அவர் அதனை சோதித்து பார்த்திருப்பதாகவும் அது உண்மையாய் இருக்கவில்லை என்றும் கூறுகிறார்.
Mr. Skeptic said he tested it and it wasn't true. Mr. Unbeliever said he tested it and it wasn't true.
திரு ஐயுருவாதி அதை சோதித்து பார்த்ததாகவும் அது உண்மையானதல்ல என்றும் அவர் கூறினார். திரு அவிசுவாசி அதை சோதித்து பார்த்ததாகவும் அது உண்மையானதல்ல என்றும் அவர் கூறினார்.
All these three witnesses give scriptural readings, scriptural promises, and says that this promise reads this, you can read it out of the Bible, and they are a witness that it is not the truth.
இந்த மூன்று சாட்சிகளுமே வேத வாசிப்புகளையும் வேத பிரகாரமான வாக்குத்தத்தங்களையும் அருளி இந்த வாக்குத்தத்தம் இதை பொருட்படுத்துகிறது என்று கூறுகிறது. நீங்கள் அதை வேதத்திலிருந்து வாசிக்க முடியும். அவர்கள் அது உண்மையானதல்ல என்பதற்கு சாட்சிகளாய் உள்ளனர்.
Therefore the Bible is to be thrown away, because if one part of it, one verse of it cannot be trusted, I couldn't trust any of it. It's got to all be the truth, or none of it's the truth.
ஆகையால் வேதாகமம் வீசி எறியப்பட வேண்டியதாய் உள்ளது. ஏனெனில் அதன் ஒரு பகுதியாகிலும் அதன் ஒரு வசனமாகிலும் நம்பப்படத்தக்கதாக இருக்க முடியாது. என்னால் அதில் எதையும் நம்ப முடியாமற் போயிற்று. அது முழுவதும் சத்தியமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதில் ஒன்றுமே சத்தியமாக இருக்காது.
A chain is only its best at its weakest link. You know what I mean?
ஒரு சங்கிலி அதனுடைய பலவீனமான இணைப்பில் மட்டுமே சிறப்பாக இருக்கிறது. நான் என்ன குறிப்பிடுகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
Now the prosecutor comes up now to bring the prosecution and to nail the case down. He wants to nail. Now watch what he says.
இப்பொழுது குற்றஞ்சாட்டு வழக்குரைஞர் குற்றச்சாட்டையும் வழக்கையும் உறுதிப்படுத்த மேலே வருகிறார். அவர் அதை உறுதிப்படுத்த விரும்புகிறார். இப்பொழுது அவர் என்ன கூறுகிறார் என்பதை கவனியுங்கள்.
God is not justified in putting such rational promises in his word for his believing children to test their faith by, because they are not true.
தம்முடைய விசுவாசமுள்ள பிள்ளைகளை அவர்களுடைய விசுவாசத்தினால் சோதிப்பதற்காக தேவனுடைய வார்த்தையில் உள்ள இப்படிப்பட்ட கண்மூடித்தனமான வாக்குத்தத்தங்களினால் அவர் உண்மையானவர் என மெய்விக்கப்படவில்லையாம். ஏனென்றால் அவைகள் உண்மையானவைகள் அல்ல.
He has witnesses here to prove that this word that God has promised in his word to be the truth. He's got witnesses sitting here and can show by doctor's proof and by testimony that they've been sick, they've been this, they've been that, and they have accepted these divine, supposed to be inspired scriptures and put them to the test, and they are not true.
தேவன் தம்முடைய வார்த்தையில் சத்தியமாக இருக்கும்படி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கின்ற இந்த வார்த்தையை நிரூபிக்க அவர் இங்கே சாட்சிகளை உடையவராயிருக்கிறாராம். இவர் வைத்துள்ள சாட்சிகள் இங்கே அமர்ந்திருக்கின்றனர். அவர்கள் சுகவீனமாக இருந்து வருகின்றனர். அவர்கள் இந்த விதமாக இருந்து வருகின்றனர். அவர்கள் அந்த விதமாக இருந்து வருகின்றனர் என்பதை சாட்சியின் மூலமும் மருத்துவர்களின் விளக்க சான்று மூலமும் காண்பிக்க முடியும். அவர்கள் ஆவியில் ஏவப்பட்ட வேத வாக்கியங்கள் என்று கருதப்பட வேண்டிய இந்த தெய்வீகமானதை ஏற்றுக்கொண்டிருந்து அவைகளை சோதித்து பார்க்க அவைகள் உண்மையானவர்களாக இருக்கவில்லை. அவர் இந்த வார்த்தைகள் உண்மையானவைகள் அல்ல. ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அப்பொழுது தவறி போய்விட்டார் என்பதை நிரூபிக்க சாட்சிகளை வைத்திருக்கிறார்.
Now, notice again. And he failed, God failed to make these believers that believed in his word, took it just exactly, went through the routine, exactly what he said, and then God never moved a finger towards doing anything towards his promise. Years and years has passed.
இப்பொழுது மீண்டுமாய் கவனியுங்கள். அவர் தவறி போய்விட்டார். தேவன் தம்முடைய வார்த்தையில் விசுவாசம் கொண்டு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு சரியாக அவர் கூறினபடியே கடைபிடித்து சென்ற இந்த விசுவாசிகளை குணப்படுத்த தவறிவிட்டார். ஆகையால் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தை குறித்த வகையில் ஏதாவது காரியத்தை செய்ய ஒரு விரலையும் ஒருபோதும் அசைக்கவே இல்லை. வருடங்களோ கடந்துவிட்டன.
What if the other scriptures, like being baptized, he that believeth and is baptized shall be saved, then there's nobody saved.
அப்படியானால் அவர் விசுவாசமுள்ளவராகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்ற ஞானஸ்தானம் பண்ணப்படுதலை போன்ற மற்ற வேத வாக்கியங்களை குறித்து என்ன? அப்படியானால் யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கவில்லை என்றார்.
What these scriptures had promised that he would return, there's none of them right, because these are not right and that's not right. It's just a book of fiction.
அவர் திரும்பவும் வருவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த வேத வாக்கியங்களை குறித்து என்ன? அவைகளில் ஒன்றும் உண்மையானதல்ல. காரணம், இவைகள் உண்மையானவர்களாக இல்லாதபடியால் அதுவும் உண்மையானதல்ல. அது ஒரு கற்பனைக்குரிய புத்தகமாகவே உள்ளது.
And these men are believers. Yet he, God, promises all things are possible to believers, and these are believers.
இந்த மனிதர்களோ விசுவாசிகளாக இருக்கின்றனர். ஆயினும் அவர் தேவனோ விசுவாசிகளுக்கு வாக்குத்தத்தங்களும் எல்லா காரியங்களும் கூடும் என்கிறார். ஆனால் இவர்களோ விசுவாசிகள்.
Yet again he claims to be alive after his crucifixion. The Bible says that he has raised up from the dead and remains the same yesterday, today, and forever. And no one has seen this man with nail scars in his hands walking amongst the church and so forth.
அதே சமயத்தில் அவர் தம்முடைய சிலுவையேற்றத்திற்கு பின்னர் மீண்டும் உயிரோடு இருப்பதாக உரிமை கோருகிறார். வேதம் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே நிலைத்திருக்கிறார் என்று கூறுகிறது. ஆனால் இந்த மனிதனை அவருடைய கரங்களில் ஆணிகள் அறிந்த வடுக்களோடு சபையின் மத்தியில் நடப்பதை ஒருவரும் கண்டதே இல்லை.
And Hebrews 13:8 is not so. He isn't the same yesterday and forever because he never was no more than a man. He cannot keep his promise. He's proved by these witnesses he doesn't keep his promise. Therefore, the book should be thrown into the trash can and forgot about. There's no such a thing.
எபிரேயர் 13:8 அவனுமாய் இருக்கவில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கவில்லை. காரணம், அவர் ஒரு மனிதனை காட்டிலும் மேலானவராய் ஒருபோதும் இருந்ததில்லை. அவர் தம்முடைய வாக்குத்தத்தை காத்துக்கொள்ள முடியவில்லை. அவர் தம்முடைய வாக்குத்தத்தை காத்துக்கொள்ளுகிறதில்லை என்பதை இவர் இந்த சாட்சிகளைக் கொண்டு நிரூபித்திருக்கிறார். ஆகையால் இந்த புத்தகம் குப்பை தொட்டிக்குள்ளாக வீசியறியப்பட்டு அதை குறித்து மறந்துவிட வேண்டியதாக உள்ளது. ஏனெனில் அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. இப்பொழுது நினைவிருக்கட்டும், நான் குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞர் பாணியை உபயோகித்துக் கொண்டு அவருடைய வழக்கை உறுதி செய்து
கொண்டிருக்கிறேன். God would reveal himself to the seed of Abraham as he heard a fanatic preacher preach one time and say that he would reveal himself again in human beings called the Son of Man.
சரி, அவர் லூக்கா 17:30 கூறினார், அங்கு அவர் கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் வெளிப்படுவார், தேவன் ஆபிரகாமின் வித்திற்கு தம்மை வெளிப்படுத்துவார் என்றார் என்பதை அவர் ஒருமுறை ஒரு மதவெறி கொண்ட பிரசங்கியார், அவர் மனுஷகுமாரன் அழைக்கப்படுகிற மானிட சரீரத்தில் தம்மை மீண்டுமாய் வெளிப்படுத்துவார் என்று பிரசங்கித்ததை கேட்டாராம்.
Revelation 10, he says that he claimed the last angel's messenger according to the church age of the Laodicea, which was to be the lukewarm, that Jesus would be, which was the word put out of the church.
வெளிப்படுத்தின விசேஷம் 10, அவர் உரிமை கோரின கடைசி தூதனுடைய செய்தியாளன் வெதுவெதுப்பாயிருந்த லவோதிக்கேயாவில் சபைகாலத்தின்படியே இயேசுவானவர் வார்த்தையானவர் சபைக்கு வெளியே தள்ளப்பட்டார் என்று அவர் கூறுகிறார்.
He claimed that in these dispensations that there have been things that hadn't been revealed to the reformers in the early days. But in the last days, that in the seventh angel, seventh messenger's message, that all these scriptures would be made real and made manifest. There is no such person on earth, never was and never will be, he claims.
ஆரம்ப நாட்களில் சீர்திருத்தக்காரர்களுக்கு இந்த யுகங்களில் வெளிப்படுத்தப்படாமல் இருந்த காரியங்கள் இந்த கடைசி நாட்களில், அதாவது முடிவில், ஏழாம் தூதனுடைய ஏழாம் செய்தியாளனுடைய செய்தியில் இந்த எல்லா வேத வாக்கியங்களும் உண்மையாக்கப்பட்டு வெளிப்படுத்தப்படும் என்று அவர் உரிமை கோரினார். அப்படிப்பட்ட ஒரு நபர் பூமியின் மேல் இல்லை, அப்படி இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை என்று அவர் வாதிடுகிறார்.
He claims that God claims in his Bible that the church would get formally get away from itself, that in Malachi 4 he would send again a prophet which he has sent already twice, Elijah and John the Baptist.
அவர் தேவன் தம்முடைய வேதாகமத்தில் சபையானது சம்பிரதாயமாயும் தூரமாய் வழிவிலகி சென்றுவிடும் என்றும், மல்கியா 4 அவர் மீண்டும் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவார் என்றும், அவர் ஏற்கனவே இருமுறை எலியாவையும் யோவான் ஸ்நானகரையும் அனுப்பியுள்ளதாகவும் அதில் அவர் வாதிடுகிறார்.
He would send a prophet by the and he would be in the power of Elijah, and his ministry, his actions, everything would be Elijah.
அவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவார், அவர் எலியாவின் வல்லமையை உடையவராய் இருப்பார், அவருடைய ஊழியமும் அவருடைய செய்கைகளும் ஒவ்வொரு காரியமும் எலியாவை போன்றே இருக்கும்.
And then in his ministry he would be calling the people from this formal condition back to the real genuine faith of the apostolic fathers, and there's no such thing going on.
ஆகையால் அவருடைய ஊழியத்தில் அவன் ஜனங்களை இந்த சம்பிரதாயமான நிலையிலிருந்து அழைத்து அப்போஸ்தல பிதாக்களின் அசலான கலப்படமில்லாத விசுவாசத்திற்கு திருப்புவான். ஆனால் அப்படிப்பட்ட காரியமே நிகழ்ந்து கொண்டிருக்கவில்லை.
And he also claims that both heaven and earth will fail, but his word will never fail. And he says he's got proof here this afternoon to show that it fails.
வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், ஆனால் அவருடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்றும் கூட அவர் உரிமை கோருகிறார். ஆனால் அது தவறுகிறது என்பதை காண்பிக்க இந்த பிற்பகல் இங்கே விளக்க சான்றை வைத்திருப்பதாக அவர் கூறுகிறார்.
And who is this Jesus that raised from the dead? You're all worked up in a bunch of mental psychology, and there is no such a thing. You're trusting in a false hope.
மரித்தோரிலிருந்து எழுந்த இந்த இயேசு யார்? நீங்கள் யாவரும் ஒரு கூட்ட புத்தி கோளாறான மனோதத்துவ கூட்டத்தாரிடம் கிரியை செய்துள்ளீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. நீங்கள் ஒரு போலியான நம்பிக்கையில் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள்.
Now, I think that's about enough for him to say. I think he's tucked the whole Bible in. Now, let him sit down, the prosecutor. Now, let the prosecutor's witness step down also. They step down off of the stand.
இப்பொழுது அவருக்காக கூற அதுவே கிட்டத்தட்ட போதுமானது என்று நான் கருதுகிறேன். அவர் முழு வேதாகமத்தையுமே அதில் எடுத்துக்கொண்டார் என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞர் அவர் அமரட்டும். இப்பொழுது குற்றம் சாட்டும் வழக்குரைஞருடைய சாட்சிகளும் கூட கீழே இறங்கட்டும். அவர்கள் வழக்குமன்ற நிலைகுண்டிலிருந்து கீழே இறங்குகிறார்கள்.
He comes to speak. I hope you see the way the prosecutor's got his case nailed down with the scripture.
இப்பொழுது நாங்கள் மேடையின் மேல் பிரதிவாதி பக்கத்து வாத விளக்க சாட்சியாகிய பரிசுத்த ஆவியானவரை அழைக்கிறோம். அவர் பேசுவதற்கு வருகிறார். குற்றஞ்சாட்டும் வழக்கறிஞர் தன்னுடைய வழக்கை வேத வாக்கியத்துடன் உறுதி செய்துள்ள விதத்தை நீங்கள் கண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
Now the defense witness, which is the Holy Spirit, comes to defend the defendant. The word. I think they couldn't have got a better one.
இப்பொழுது எதிர்வாதி பக்கத்து வாத விளக்க சாட்சியாக பரிசுத்த ஆவியானவர் பிரதிவாதியின் வார்த்தையை எதிர்த்து வழக்காட வருகிறார். அவர்கள் மேலான ஒன்றை வைத்திருக்க முடியாது என்றே நான் கருதுகிறேன்.
The first, he calls the attention to this court that the interpreter of God's word to the people, the prosecutor, is the same interpreter that interpreted God's word to Eve.
முதலில் அவர் இந்த நீதிமன்றத்தை கவனத்திற்கு அழைக்கிறார். அதாவது குற்றம் சாட்டும் வழக்குரைஞர் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் வியாக்கியானியாய், தேவனுடைய வார்த்தையை ஏவாளுக்கு வியாக்கியானித்த அதே வியாக்கியானியாய் உள்ளார்.
He wants the court to understand that the interpreter is Eve's interpreter. Which says every bit it was all right, but just one word.
அந்த வியாக்கியானி ஏவாளுடைய வியாக்கியானி என்பதையும் அதில் வெறுமனே ஒரு வார்த்தையை தவிர அதில் உள்ள ஒவ்வொரு துணுக்கும் சரியானது என்றும் கூறுகிறார் என்பதையும் நீதிமன்றம் புரிந்து கொள்ளும்படி அவர் விரும்புகிறார்.
And he wants you to know also, he was one member who wrote the Bible.
அவர் நீங்களும் கூட அறிந்து கொள்ள விரும்புகிறார். அவர் ஒருவரே வேதாகமத்தை எழுதினவர் என்பது நினைவிருக்கட்டும்.
He also wants you to know that in the beginning at one word away from God's word caused all death and sorrow and sickness.
ஆதியிலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தையை விலக்கினதே எல்லா மரணத்திற்கும் துக்கத்திற்கும் வியாதிக்கும் காரணமானது என்பதை நீங்களும் கூட அறிந்து கொள்ளும்படி அவர் விரும்புகிறார்.
And he wants you to know that God also said his word at the last chapter, the same as the first, that anybody that will take anything out of here or put anything else to it, his part will be taken from the book of life. It must be the word and that alone.
தேவரும் கூட தம்முடைய வார்த்தையில் கடைசி அதிகாரத்தில் முதலில் கூறினது போலவே யாராகிலும் இதிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் அல்லது இதனோடு எதையாகிலும் கூட்டினால் அவருடைய பங்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்படும் என்று கூறினதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். அது வார்த்தையாக இருக்க வேண்டும். அது மட்டுமே.
He wants the court to know who done all this hard nailing down. Now it's Eve's interpreter.
அவர் இவை யாவையும் விடாமுயற்சியுடன் இப்பொழுது உறுதி செய்திருப்பது ஏவாளினுடைய வியாக்கியானியே என்பதை நீதிமன்றம் அறிந்து கொள்ளும்படி விரும்புகிறார்.
He wants you to call this court's attention again. That is the defense witness. He wants to call to this court and show you that the promises is only to believers, not make believers impatient or skeptics.
அவர் உங்களிடம் விரும்புவது இந்த நீதிமன்றத்தினுடைய கவனத்தை மீண்டுமாய் அழைத்து இது எதிர்வாதி பக்கத்து வாத விளக்க சாட்சி. அவர் இந்த நீதிமன்றத்தை அழைத்து வாக்குத்தத்தங்கள் விசுவாசிகளுக்கு மட்டுமே இன்றி பாவனை விசுவாசிகளுக்கோ, பொறுமையற்றவர்களுக்கு அல்லது அயிர்வாதிகளுக்கோ அல்ல என்பதை காண்பிக்க விரும்புகிறார். அது காட்சியை மாற்றுகிறது அல்லவா?
It's only not to what people call themselves believers, it is to believers only. Not to say they are believers.
அது வெறுமனே விசுவாசிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் ஜனங்களுக்கு அல்ல, அது விசுவாசிகளுக்கு மாத்திரமே. அவர்கள் விசுவாசிகள் என்று கூறுகிறவர்களுக்கு அல்ல.
Satan says he's a believer too, you know. It's not to them, it's only to real believers.
சாத்தான் அவனும் கூட ஒரு விசுவாசி என்றே கூறிக்கொள்கிறான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது அவர்களுக்கு அல்ல, அது உண்மையான விசுவாசிகளுக்கு மட்டுமே ஆகும்.
And this defense witness ought to know whether these men are believers or not. Because after all, the defense witness is the quickener of the word itself.
இந்த எதிர்வாதி பக்கத்து வாத விளக்க சாட்சியானவர் இந்த மனிதர்கள் விசுவாசிகளா அல்லது இல்லையா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மொத்தத்தில் இந்த எதிர்வாதி பக்கத்து வாத விளக்க சாட்சியானவர் தாமே வார்த்தையை உயிர்ப்பிக்கிறவராய் உள்ளார்.
He knows whether you believe or not. He's the one that's been given by God to make it come to pass. Hallelujah. Amen.
நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா அல்லது இல்லையா என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதை நிறைவேற்றும்படி செய்ய அவரே தேவனால் அருளப்பட்டிருக்கிற ஒருவராய் இருக்கிறார். Hallelujah.
He's the one that proves that he's the one that makes it comes to pass. He's the one who knows whether it's fell in the right place or not. This defense witness for the word.
அதை நிரூபிக்கிற ஒருவர் அவரே, அதை நிறைவேற செய்கிற ஒருவர் அவரே. அவர் ஒருவரே அது சரியான இடத்தில் விழுந்துள்ளதா அல்லது இல்லையா என்பதை அறிகிறவர். இந்த எதிர்வாதி பக்கத்து வாத விளக்க சாட்சியானவர் வார்த்தைக்காகவே.
Notice, he wants to call again to the believers. The defense witness knows whether it is or not. He is the quickener of the word.
கவனியுங்கள், அவர் விசுவாசிகளை மீண்டுமாய் அழைக்க விரும்புகிறார். எதிர்வாதி பக்கத்து விளக்க சாட்சியானவர் அது விழுந்திருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை அறிந்திருக்கிறார். அவரே வார்த்தையின் உயிர்ப்பிப்பாளராயிருக்கிறார்.
And again, he calls this court's attention to the word of promise that's in question. He never set any certain time for these things to happen.
அவர் மீண்டுமாய் நீதிமன்றத்தினுடைய கவனத்தை கேள்வியில் இருக்கிற வாக்குத்தத்தத்தின் வார்த்தைக்கு அழைக்கிறார். அவர் இந்த காரியங்கள் சம்பவிப்பதற்காக குறிப்பிட்ட எந்த நேரத்தையும் ஒருபோதும் நிர்ணயித்து வைக்கவே இல்லை. எப்படி அவர்கள் உங்களுக்கு வார்த்தையை தவறாய் வாசித்து காட்ட முடியும் என்பதை பாருங்கள். இப்பொழுது இந்த விசித்திர மனிதர்கள் நான் இது சம்பவிப்பதை காணட்டும் என்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், அவர்கள் வார்த்தையை சரியாய் வாசிக்கிறதும் கூட இல்லை.
That is, if the man is a true believer, he still never set any time limit.
அந்த மனிதன் ஒரு உண்மையான விசுவாசியாய் இருந்தால் அவன் இன்னமும் எந்த கால வரையறையையும் ஒருபோதும் தீர்மானிக்கவே மாட்டான்.
He also wants the court to remember that this word is written in Jesus Christ. The word manifested said the word is a seed that a sower sowed.
அவர் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும் இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் வெளிப்பட்டார் என்பதையும் மேலும் வார்த்தையானது ஒரு விதை விதைத்தவனின் விதையாய் உள்ளது என்பதையும் கூட நீதிமன்றம் நினைவில் கொள்ளும்படி விரும்புகிறார்.
And the seed can only produce itself, produce its promise, if it's in the right kind of a ground that will quicken the seed. Amen.
வித்தானது தானாக மட்டுமே உற்பத்தி செய்ய முடியும், அதனுடைய வாக்குத்தத்தத்தை உண்டு பண்ண முடியும். அது சரியான விதமான ஒரு நேரத்தில் இருந்தால் அது வித்தை உயிர்ப்பிக்கும். ஆமென்.
Kind of changing the case, aren't we? It's got to be in the right place.
நாம் ஒரு விதமான வழக்கு மாற்றத்தில் இல்லையா? அது சரியான இடத்தில் இருக்க வேண்டும்.
A grain of seed laying on this desk will never grow a harvest. A grain of corn on here in blue stone will do nothing.
இந்த சாய்வு மேஜையின் மேலுள்ள ஒரு தானிய விதையானது ஒருபோதும் ஒரு அறுவடைக்கு வளர்ச்சி அடையாது. இங்கே மயில் தூசத்தில் உள்ள ஒரு தானிய விதை ஒன்றுமே செய்யாது.
A grain of corn has got to fall into the ground that's been fertilized for that grain of corn. Amen. Or it will not grow.
ஒரு தானிய விதையானது அந்த தானிய விதைக்காக உரமூட்டப்பட்டிருக்கிற நிலத்திற்குள் விழுந்தாக வேண்டும். இல்லை என்றால் அது வளர்ச்சி அடையாது.
And God said that his word is a seed that a sower sowed and it must fall in the right kind of soil. Yes. Amen. That soil is faith.
தேவன் தம்முடைய வார்த்தையானது ஒரு விதை விதைப்பவன் விதைத்த ஒரு விதை என்றும் அது சரியான விதமான மண்ணில் விழ வேண்டும் என்றும் கூறினார். அந்த மண் விசுவாசமாய் உள்ளது.
It's a seed and it must fall into this ground or it cannot be quickened.
அது ஒரு விதை, அது இந்த நிலத்திற்குள்ளாக விழ வேண்டும், இல்லை என்றால் அது உயிர்ப்பிக்கப்பட மாட்டாது.
In other words, the Holy Spirit defense witness here says that he can't even come to it until it falls in the right kind of soil. He's a quickener of it.
வேறு வார்த்தைகளில் கூறினால், பரிசுத்த ஆவியானவர் எதிர்வாதி பக்கத்து வாத விளக்க சாட்சியானவர் இங்கே அது சரியான வகையான மண்ணில் விடும் வரைக்கும் அவர் அதனண்டை கூட வரவு முடியாது என்று கூறுகிறார். அவரே அதன் உயிர்ப்பிப்பாளராயிருக்கிறார். எதிர்வாதி பக்கத்து வாத விளக்க சாட்சியானவர் தன்னுடைய முதல் சாட்சியை அழைக்கிறார்.
I think if the prosecutor could call witnesses here on earth that it proved that the word was wrong, I think the defense witness has a right to call witnesses who can prove it is right.
குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞர் இங்கே பூமியின் மேல் சாட்சிகளை அழைத்து வார்த்தை தவறாய் இருந்தது என்று அது நிரூபிக்கிறார் என்றால், எதிர்வாதி பக்கத்து வாத விளக்க சாட்சியானவரும் அது உண்மையாகியுள்ளது என்று நிரூபிக்கக்கூடிய சாட்சிகளை அழைக்க உரிமை உண்டு என்றே நான் கருதுகிறேன்.
Because the question now is between believers and unbelievers with the word. Where's the word grow?
ஏனென்றால் வார்த்தையானது விருத்தி அடைந்திருக்கின்ற காரணத்தால் இப்பொழுது உள்ள கேள்வி வார்த்தையோடு விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் இடையேயானதாகும்.
The defense witness wants to introduce to this court this afternoon. The first witness is Noah.
எதிர்வாதி பக்கத்து வாத விளக்க சாட்சியானவர் இந்த நீதிமன்றத்தில் இந்த பிற்பகலில் முதல் சாட்சியாக உள்ள நோவாவை அறிமுகப்படுத்த விரும்புகிறார்.
Noah said that he lived in a very scientific age. Noah wants to testify.
நோவா மிகவும் விஞ்ஞான சம்பந்தமான ஒரு காலத்தில் வாழ்ந்தான் என்று அவன் கூறினான். நோவா சாட்சி பகர
விரும்புகிறான்.
ஜனங்கள் அற்புதங்களில் இருந்தும் மற்ற காரியங்களில் இருந்தும் தூரமாய் விலகியிருந்த நாட்களில் அவன் ஜீவித்ததாக
கூறினான்.
அப்பொழுது தேவனுடைய வார்த்தையானது அவர் ஜலத்தினால் உலகத்தை அழிக்கப் போவதாகவும் ஜலமானது மேலிருந்து கீழே வரப்போவதாகவும் அவரிடத்தில் கூறினதை அவன் கேட்டான். அது மழையாய் பெய்யும், அதற்கு முன்பு அது அவ்வாறு பெய்ததே கிடையாது.
But he says that the word of God, him being a prophet, the word came to him and he went to preaching that the word was going to come to pass because it was God.
ஆனால் தேவனுடைய வார்த்தையானது அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த காரணத்தால் வார்த்தை அவனிடத்தில் வந்தது என்று அவன் கூறுகிறான். எனவே அந்த வார்த்தை நிறைவேறப் போவதாக இருந்தது என்றும், ஏனென்றால் அது தேவனாக இருந்தது என்றும் அவன் பிரசங்கிக்கு
சென்றான்.
அவன் திரு அவிசுவாசி, திரு ஐயருவாதி, திரு பொறுமையற்றவர் அவனை தொடர்ந்து சோதித்தனர் என்பதையும் கூட இந்த நீதிமன்றம் அறிந்து கொள்ளும்படி
விரும்புகிறான்.
ஆனால் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபடியால் தேவன் பொய்யுரைத்திருக்க முடியாது என்று அறிந்து அவன் எதையும் பொருட்படுத்தாமல் வார்த்தையை பற்றி
கொண்டான்.
அவர்கள் அவனிடத்தில் வந்து இப்பொழுது நோவா என்னர், திரு அபிசுவாசி, அங்கே மேலே மழைநீர் உள்ளது என்பதை நீ எப்படி நிரூபிக்கப் போகிறாய் என்றான். அது எங்கே உள்ளது என்பதை நான் அறியேன், ஆனால் தேவன் அவனுமாய் உரைத்தபடியால் அது தீர்வுண்டாக்குகிறது.
How is it going to rain when there's no rain up there? I don't know. But God said so, and that settles it.
அங்கே மேலே மழை நீரே இல்லாதிருக்கும் போது எப்படி மழை பெய்யப் போகிறது எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் அவனுமாய் கூறினார், அது அதனை தீர்க்கிறது.
Mr. Skeptic came around and said, if it would be such a thing as rain come down there, then he's going to have to come down here and get rain and take it up there.
திரு ஐயருவாதி சுற்றி வந்து மழை கீழே பெய்ய போகின்றது போன்ற அப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டாகுமானால் அப்பொழுது அவர் இங்கே கீழே இறங்கி வந்து மழை நீரை சேகரித்து அதை மேலே கொண்டு சென்றிருப்பார். அவர் அதை எப்படி செய்ய போகிறார் என்றான். எனக்கு தெரியாது.
And after I built the ark, first he wants to say that when he made this statement, being a prophet among the people, everybody laughed at him and said, I don't see any rain.
நான் பேழையை கட்டின பிறகு அவன் இந்த வாக்குமூலத்தை கூறின போது ஜனங்களுக்குள் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தபடியால் எல்லோரும் அவரை பார்த்து நகைத்து நான் மழையே காணவில்லையே என்றனர் என்பதை அவர் முதலில் கூற
விரும்புகிறான்.
நல்லது. அவன் பேழைக்கான வேலையை செய்ய சென்ற போது அவர்கள் ஒரு கால் பேழை கட்டின பிறகு என்றனர். திரு பொறுமையற்றவர் அவனிடம் ஒரு கால் பேழை கட்டிவிட்ட பிறகு அப்பொழுது மழை வரலாம் என்று கூற முயற்சித்தான். ஆனால் பேழை கட்டி முடிக்கப்பட்ட போதும் இன்னமும் மழை பெய்யாதிருந்தது. அடுத்த நாளும் மழை பெய்யவே இல்லை. அடுத்த வாரமும் மழை பெய்யவே இல்லை. மழை பெய்யவே இல்லை. அடுத்த மாதமும் மழை பெய்யவே இல்லை. அடுத்த வருடமும் மழை பெய்யவே இல்லை. அவன் பேழையை கட்டி முடித்த போதும் மழை பெய்யவே இல்லை.
And then he said, one day the voice of God came back to him and told him that he'd see a supernatural sign amongst nature that the birds and animals would be going into this.
அப்பொழுது ஒரு நாள் தேவனுடைய சத்தம் அவனிடத்திற்கு திரும்பி வந்து அவன் இயற்கையின் மத்தியில் இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு அடையாளத்தை காண்பான் என்றும் அது பறவைகள் மற்றும் விலங்குகள் இதற்குள்ளாக செல்வதாக இருக்கும் என்று அவனிடம் உரைத்ததை அவன்
கூறினான்.
அப்பொழுது திரு அபிசுவாசி அவனை பார்த்து நகைத்து இது பறவைகளின் உறைவிடமாயிற்று, அவன் பேழைக்கு பதிலாக ஒரு கோழி கூண்டை கட்டிவிட்டான் என்றான். எல்லோருமே அவனை குறித்து நகைத்து ஏளனம் செய்தனர்.
But one day God spoke to him and said, go in the ark. And Noah stood in the door and said, you're getting your last call. Come in. And nobody come in but his own family.
ஆனால் ஒரு நாள் தேவன் அவனிடத்தில் பேழைக்குள்ளாக செல்லென்றார். நோவா, வாசலில் நின்று நீங்கள் உங்களுடைய கடைசி அழைப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், உள்ளே வாருங்கள் என்றான். அவனுடைய சொந்த குடும்பத்தினரை தவிர வேறு எவருமே உள்ளே வரவில்லை.
So he says he went in the ark and he said to his lovely little family, now this is prophet Noah. Oh, in another hour, no doubt the rain will be falling.
எனவே அவன் பேழைக்குள் சென்றான் என்று அவன் கூறுகிறான். அவன் தன்னுடைய அன்பார்ந்த சிறு குடும்பத்தாரிடம் கூறினான், இப்பொழுது இது தீர்க்கதரிசி நோவாவாய் உள்ளது. ஓ, இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் சந்தேகமின்றி மழை பொழியும்.
And when he went in, the door supernaturally closed behind him. He said, you see now, honey, to his wife, to his daughter-in-laws, his sons, we are locked in with God.
அவன் உள்ளே சென்றபொழுது கதவு இயற்கைக்கு மேம்பட்ட நிலையில் அவனுக்கு பின்னே மூடிக்கொண்டது. அவன் தன்னுடைய மனைவியிடமும் தன்னுடைய மருமகள்களிடமும் தன்னுடைய மகன்களிடமும், நீங்கள் பாருங்கள், இப்பொழுது தேனே நாம் தேவனால் உள்ளே பூட்டப்பட்டிருக்கிறோம்
என்றான்.
இப்பொழுது நாம் இங்கே ஒரு ஜன்னலை வைத்திருக்கிறோம். உண்மையிலேயே துரிதமாய் படிகளின் மேலே ஓடுங்கள், இதை தவறவிடாதீர்கள். உண்மையிலேயே துரிதமாய் மேலே ஓடி இப்பொழுது இங்கே மேலே செல்லுங்கள். சந்தேகமின்றி மழை பெய்வதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அங்குள்ள ஜனங்களில் சிலர் அவன் பிரசங்கிப்பதை கேட்டு அந்த வயோதிப மூட மதாபிமானி சரியாயிருக்க கூடுமா என்றே வைக்கிறோம் என்றனர். திரு அபிசுவாசி, திரு அயிருவாதி, திரு பொறுமைகற்றவர் அவர்கள் யாவரும் சுற்றி வந்து நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம்
என்றனர்.
நோவா, நீ எங்க உள்ளே இருக்கிறாயா என்றனர். ஆம், திற, நாங்கள் சுற்றி பார்க்க விரும்புகிறோம். தேவன் கதவை அடைத்திருக்கிறார். நான் அதை திறக்க முடியாது. இங்கே உள்ளே திறக்கும்படி எந்த தாழ்பாலும் கிடையாது. இப்பொழுது அவர்கள் இந்த கிழ பைத்தியக்காரன், அவர் இங்கே உள்ளே சென்று அந்த கதவை மூடிக்கொண்டு நாம் நினைக்கும்படி முயற்சிக்கிறான், அது ஒரு கேலி குத்தாயிருக்கிறது. அவன் நம்மை கிளியூட்டமாக கொண்டிருக்கிறான்.
There's the witnesses of the prosecutors sitting there listening to all this, for they're guilty of doing it. The Bible said so. Scoffers.
குற்றஞ்சாட்டும் வழக்கறிஞரின் சாட்சிகள் இங்கே அமர்ந்து இவை யாவையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அதை செய்கிற குற்றவாளிகளே உள்ளனர். வேதம் பரிகாசக்காரர்களே என்ற வண்ணமாய் கூறியுள்ளது.
And they scoffed at me, made fun of me. And even myself, I was looking for the rain.
அவர்கள் என்னை பரிகசித்து என்னை குறித்து ஏளனம் செய்தனர். நானும் கூட மழைக்காக எதிர்நோக்கி கொண்டிருந்தேன்.
All day long there was no rain. The next day there was no rain. Next day there was no rain. 4 days no rain. 5 days no rain. 6 days no rain. But God didn't tell me when it was going to rain. He just said it's going to rain. He never set any time limit. He just said it's going to rain.
அங்கே நாள் முழுவதும் மழையே இல்லாதிருந்தது. அடுத்த நாளும் மழையே இல்லாதிருந்தது. அடுத்த நாளும் மழையே இல்லாதிருந்தது. 4 நாட்களாக மழையே இல்லை. 5 நாட்களாக மழையே இல்லை. 6 நாட்களாக மழையே இல்லை. ஆனால் எப்பொழுது மழை பெய்யப் போகிறது என்று தேவன் என்னிடம் கூறவில்லை. அவர் வெறுமன மழை பெய்யப் போகிறது என்றார். அவர் ஒருபோதும் எந்த கால வரையறையையும் நிர்ணயிக்கவே இல்லை. அவர் வெறுமன மழை பெய்யப் போகிறது என்றார்.
He never said, as soon as you lay hands on the sick, they're going to jump up and run around the floor like the skeptic wants to make you think. He said, they shall recover. Amen. He never said, when, how? They will.
அவர், நீங்கள் வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைத்தவுடனே அவர்கள் குதித்தெழுந்து தரையில் ஓடப்போகிறார்கள் என்று ஆயுர்வாதி உங்களை நம்ப செய்ய விரும்பினது போல ஒருபோதும் கூறவே இல்லை. அவர், அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். அவர் ஒருபோதும் எப்பொழுது எப்படி என்று கூறவே இல்லை. அவர்கள் சொஸ்தமாவார்கள்.
He said, the prayer of faith shall save the sick in James 5:14. God shall raise him up. When? He didn't say. He just said he would.
அவர் யாக்கோபு 5:14 விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். தேவன் அவனை எழுப்புவார் என்றார். எப்பொழுது? அவர் எப்பொழுது என்று கூறவில்லை. அவர் வெறுமன அவனை ரட்சிக்கும் என்று கூறினார்.
Mark 16, he said, say to this mountain, be moved, don't doubt your heart, but believe that what you have said will come to pass. He didn't say when, he said it would.
Amen.
Hallelujah.
Mark 16, அவர் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்றார். அவர் எப்பொழுது என்று கூறவில்லை. அவர் அது சம்பவிக்கும் என்று கூறினாரே. அந்த போலியான வார்த்தையின் வியாக்கியானியை அங்கே பார்த்தீர்களா? அப்பொழுது நீங்கள், நல்லது, நீர் இந்த மனிதனை குணப்படுத்தினான் காணட்டும். அவன் நெடுங்காலமாக சக்கர நாற்காலியில் இருந்து வருகிறான். நான் அதை காணட்டும். அவர் இவன் விசுவாசத்துடன் இருக்கிறான் என்று கூறுகிறாரே என்கிறீர்கள். அது பிசாசு. அவன் யார் என்று பார்த்தீர்களா?
Jesus never said to jump right up and get at it right then. A lot of Pentecostal people thought the same thing. But the Bible never said that.
அவர்கள் குதித்தெழுந்து அப்பொழுது பெற்றுக்கொள்வார்கள் என்று இயேசு ஒருபோதும் கூறவே இல்லை. அநேக பெந்தேகோஸ்த ஜனங்கள் அதே காரியத்தை நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் வேதம் அதை ஒருபோதும் கூறவே இல்லை.
He said if they believed it, they'd get well.
Amen.
And he's got his witnesses here to prove it.
அவர்கள் அதை விசுவாசித்தால் அவர்கள் சுகப்படுவார்கள் என்றார். அவர் அதை நிரூபிக்க இங்கே தம்முடைய சாட்சிகளை வைத்திருக்கிறார்.
Noah said, after 120 years, then it rained. But it did rain.
நோவா 120 வருடங்களுக்கு பிறகு அப்பொழுதே மழை பெய்தது என்றான். ஆனால் மழை பெய்தது.
Noah knew that he was going to see it in his generation because he built the ark. He was ready to go in.
நோவா அதை தன்னுடைய தலைமுறையில் காணப்போவதாக இருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஏனென்றால் அவன் பேழையை கட்டி அதற்குள்ளே செல்ல ஆயத்தமாயிருந்தான்.
Now we find out that was true. Now that's Noah, the first witness.
இப்பொழுது அது உண்மையாக இருந்தது என்பதை நாம் கண்டறிந்தோம். இப்பொழுது அந்த முதல் சாட்சி நோவாவினுடையதாக இருக்கிறது.
Now the second witness we'll call up. Let's call up Abraham.
இப்பொழுது நாம் இரண்டாவது சாட்சியை மேலே அழைப்போம். நாம் ஆபிரகாமை மேலே அழைப்போம்.
He said I was a prophet. And I prophesied under the inspiration of God. And he told me that my wife being 65 years old and me 75 at the age, at the time, that I was going to have a baby by Sarah.
அவன், நான் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தேன். நான் தேவனுடைய ஆவியின் ஏவுதலின் கீழாய் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அவர் என் மனைவி, அறுபத்தைந்து வயதுடலாயும் நான் 75 வயதாயும் இருக்கையில் நான் ஒரு குழந்தையை சாராளின் மூலம் பெற்றுக் கொள்ளப் போகிறேன் என்று என்னிடம் கூறினார் என்றான்.
Yet I was sterile. She was, her womb was dead. She is 20 years or more past menopause.
அதே சமயத்தில் நிச்சயமாகவே நான் மலட்டுத்தன்மையுடையவனாயிருந்தேன். அவளுடைய கர்ப்பம் மரித்து போயிருந்தது. அவளுக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று 20 அல்லது அதற்கு மேம்பட்ட வருடங்கள்
கடந்திருந்தன. நான்
இத்தனை வருடங்களாக அவளுடன் வாழ்ந்திருந்தும் பிள்ளைகளுக்கான அடையாளமே இல்லாதிருந்தது. அவளுடைய கர்ப்பம் மரித்து போய்விட்டிருந்தது. ஆனால் தேவனோ நான் ஒரு குழந்தையை அவள் மூலமாய் பெற்றுக் கொள்ளப் போவதாக என்னிடம் கூறினார்.
And you know, Mr. Unbeliever, Mr. Skeptic, and Mr. Impatient, after the first 28 days when nothing happened to Sarah, they laughed at me, made fun of me.
திரு அபிசுவாசி, திரு ஐயருவாதி, திரு பொறுமையற்றவர், முதல் 28 நாட்கள் கடந்த பிறகு சாராளுக்கு ஒன்றுமே சம்பவிக்காதிருக்கும் போது அவர்கள் என்னை நகைத்து என்னை குறித்து ஏளனம் செய்தனர் என்பதை நீங்கள்
அறிவீர்கள்.
முதல் வருடத்தில் அவர்கள் என்னிடத்தில் வந்து இப்பொழுது நீர் எத்தனை பிள்ளைகளை பெற்றிருக்கிறீர்
என்றனர்.
ஆனால் 25 ஆண்டுகள் கழித்து குழந்தையானது காட்சியில் தோன்றினது. அது சம்பவித்தது.
God didn't say you ought to have a baby next week by Sarah. He never designated any time. He said he would have a baby by Sarah. He never said when. He just said he would.
தேவன், நீ அடுத்த வாரத்தில் ஒரு குழந்தையை சாராளின் மூலம் பெற்றுக் கொள்ளப் போகிறாய் என்று கூறவில்லை. அவர் ஒருபோதும் எந்த நேரத்தையும் நியமிக்கவே இல்லை. அவன் ஒரு குழந்தையை சாராளின் மூலம் பெற்றுக் கொள்வான் என்று அவர் கூறினார். அவர் எப்பொழுது என்பதை ஒருபோதும் கூறவே இல்லை. அவர் வெறுமன அவன் பெற்றுக் கொள்வான் என்றே கூறினார்.
So Abraham said, and I staggered not the promise through unbelief, but as it lingered on, I got stronger all the time.
எனவே ஆபிரகாம், நான் வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. ஆனால் அதன் பேரில் தயக்கமடையாத காரணத்தால் நான் எல்லா நேரத்திலுமே
பலவீனமடைந்தேன்.
விசுவாசத்தில் பலவீனமடைவதற்கு பதிலாக காண்பதற்கு சரீரத்தில் பலவீனமடைந்திருந்தேன். அது பிறக்கிற பிள்ளையின் இடையூறுதலினால் அப்படி இருந்தது. நான் விசுவாசத்தில் பலமுள்ளவனானேன். ஏனென்றால் தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ள வல்லவராக இருந்தார் என்பதை நான் அறிந்திருந்தேன் என்றான்.
So one day I was sitting talking with Sarah and the angel of the Lord came up, three men. Two of them went to Sodom, one stood by me and talked to me and told me the things was going to happen.
ஆகையால் ஒரு நாள் நான் சாராளோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் வந்தார். மூன்று மனிதர்கள், அவர்களில் இருவர் சோதோமிற்கு சென்றனர். ஒருவர் என்னருகில் நின்று என்னிடத்தில் பேசி சம்பவிக்கப் போவதாயிருந்த காரியங்களை
என்னிடம் கூறினார்.
நான் வயோதிபனாகவும் என்னுடைய தோள்பட்டைகள் தொங்கினவனாகவும் இருந்தேன். சாராளோ எழும்ப முடியாதவளாக
இருந்தாள்.
ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அதற்கு அடுத்த நாளே என்னுடைய முதுகிலிருந்து கூன் நீங்கினதை நான் காணத் துவங்கினேன். என்னுடைய முடி கருப்பாக மாறத் துவங்கினது. சாராளுடைய கண்ணங்களும் சிவந்து
போய்விட்டன.
இப்பொழுது நீங்கள் சகோதரன் பிரணாமே தீவிரவாத உணர்ச்சியாக உள்ளதை எல்லாம் அப்படியே ஒரு நிமிடம் அவர் அதை செய்தாரா என்பதை பாருங்கள். கவனியுங்கள், அவர்கள் வாலிப மனிதனும் வாலிப ஸ்திரீயுமாக மாறிவிட்டனர்.
Now you say, oh, Brother Brandon, now God hides his message between the lines. The seminary will never know it. That's right. No. It's a love story.
இப்பொழுது நீங்கள், ஓ சகோதரன் பிரணாமே எனலாம். இப்பொழுது தேவன் தம்முடைய செய்தியை எழுத்தின் வரிகளுக்கிடையே உள்ள பொருளில் மறைத்து வைக்கிறார். வேத பாடசாலை அதை ஒருபோதும் அறிந்து கொள்ளாது. அது உண்மை. இல்லவே இல்லை. அது ஒரு காதல் கதை.
My wife over there, she writes me a letter. She says one thing up on the letter, but I can read between the lines. I know what she's talking about because I love her. I know just her nature. I know what she means.
அங்கே இருக்கிற என்னுடைய மனைவி, அவள் எனக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாள். அவள் கடிதத்தில் ஒரு காரியத்தை கூறுகிறாள். ஆனால் என்னால் எழுத்து வரிகளுக்கிடையே உள்ள அதன் பொருளை அறிந்து கொள்ள முடிகிறது. அவள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாள் என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் நான் அவளை நேசிக்கிறேன். எனவே நான் அவளுடைய சுவாபத்தை அப்படி அறிந்து கொள்கிறேன். அவள் என்ன குறிப்பிடுகிறாள் என்பதை நான் அறிந்து
கொள்கிறேன்.
பில்லி, நான் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறேன். பிள்ளைகள் படுக்கையில் இருக்கின்றனர். நான் உண்மை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஓஹோ, நான் அவள் என்னத்தை குறிப்பிட்டு கூறிக்கொண்டிருக்கிறாள் என்பதை அறிந்து கொள்கிறேன். பாருங்கள் பாருங்கள், ஏனென்றால் நான் அவளை
நேசிக்கிறேன்.
நீங்கள் தேவனோடு அன்பு கொண்டிருந்தால், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் வியாக்கியானியாக இருக்கிறார்.
Notice they were well stricken in age. Now the Bible said so. Quickly now we come to an end.
கவனியுங்கள், இப்பொழுது அவர்கள் மிகவும் முதிர்ந்து போன வயதில் இருந்தனர். வேதாகமம் அவனமாக கூறியுள்ளது. இப்பொழுது துரிதமாக நாம் முடிவிற்கு வருகிறோம்.
Then he said, I turned back to a young man. She turned back to a young woman. You say, oh, Brother Branham.
அப்பொழுது அவன், நான் ஒரு வாலிப மனிதனாக மாறிவிட்டேன். அவள் ஒரு வாலிப ஸ்திரீயாக மாறிவிட்டாள் என்றான். நீங்கள் ஓ சகோதரன் பிரணாமே எல்லாம்.
Listen, in order to get that baby, her womb was dead. His life stream was dead. Now to get, he'd have to make her another womb. Would he have to do it?
கவனியுங்கள், அந்த பிள்ளையை பெற்றுக் கொள்வதற்கு அவளுடைய கர்ப்பம் செத்து போய் விட்டிருந்தது. அவளுடைய ஜீவிய ஓட்டம் மரித்து போய் விட்டிருந்தது. இப்பொழுது பிறப்பதற்கு அவர் அவளுக்கு மற்றொரு கர்ப்பத்தை உண்டாக்க வேண்டியதாக இருந்திருக்கும். அவர் அதை செய்திருப்பாரா?
And then they didn't have these bottles they stick in the baby's mouth so the mother can run around everywhere. Them days, it had to be a wet mother.
அப்பொழுது தாய்மார்கள் எங்கும் சுற்றித் திரியும்படி, பிள்ளைகளுடைய வாயில் ஒட்ட வைக்கும்படியான இந்த பால் புட்டிகளை அவர்கள் வைத்திருக்கவில்லை. அவர்களுடைய நாட்களில் தாயினிடத்திலேயே அது சுரக்க வேண்டியதாக இருந்தது.
So in order to do that, the milk veins is dried up. So you'd have to make new milk veins and so forth to feed the baby.
எனவே அப்படி செய்வதற்கான பால் சுரப்பிகள் உலர்ந்து போய் விட்டிருந்தன. எனவே குழந்தைக்கு ஊட்ட அவர் புதிதான பால் சுரப்பிகளை உண்டு பண்ண வேண்டியிருந்திருக்கும்.
And another thing, a woman 100 years old going into labor, you'd have to make her a new heart. See?
மற்றொரு காரியம், 100 வயது நிரம்பிய ஒரு ஸ்திரீக்கு இன்பம் உண்டாகுமோ? அவர் அவளுக்கு ஒரு புதிய இதயத்தை உண்டாக்க வேண்டியிருந்திருக்கும். புரிகின்றதா?
So he just didn't patch it up. He showed in him what he's going to do. All Abraham, see, they'll turn back new, get a new body for to receive the coming son that we're looking for. I still believe the promise.
ஆகையால் அவர் அதன் பேரில் ஒட்டு போடவில்லை. அவர் ஆபிரகாமினுடைய பெத்துக்கு என்ன செய்ய போகிறார் என்றும், அவர்கள் மீண்டும் புதியவர்களாகி நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற குமாரனின் வருகையை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு புதிய சரீரத்தை பெறுவதையும் அவர் அவனுக்குள் காண்பித்தார். நான் இன்னமும் வாக்குத்தத்தை
விசுவாசிக்கிறேன்.
நீங்களோ தீவிரவாத உணர்ச்சியை எழலாம். சரி, அப்படி ஒரு நிமிடம் கவனியுங்கள். அவர்கள் இருந்த இடத்திலிருந்து அவர்கள் 300 மைல்கள் தூரத்தில் உள்ள பெலிஸ்திய தேசத்திற்கு கேராருக்கு பிரயாணம் மேற்கொண்டார்கள்.
And down there was a young man by the name of Amalek. He was king. And he was looking for a sweetheart. And all those beautiful Philistine girls, here come little grandma Sarah now with her shawl on and Abraham. And the, Abraham said, dear, I want you to do me a favor.
அங்கே அபிமெலேக்கு என்னும் பெயருடைய ஒரு வாலிப மனிதன் இருந்தான். அவன் ராஜாவாக இருந்தான். அவன் ஒரு இனிய இதயம் கொண்ட பெண்ணை தேடிக்கொண்டிருந்தான். அங்கே அவர்கள் எல்லோருமே அழகான பெலிஸ்திய பெண்களாக இருந்தனர். இதோ சிறிய பாட்டி சாராள் இப்பொழுது தன்னுடைய சால்விகை மேலே போட்டுக்கொண்டு ஆபிரகாமோடு வருகிறாள். ஆபிரகாம், அன்பே, நீ எனக்கு ஒரு தயவு செய்யும்படி நான் விரும்புகிறேன் என்றான். தொடர்ந்து, நீ காண்பதற்கு மிகவும் அழகாயிருக்கிறாய், எனவே அந்த ராஜா உன்னை காணும் போது அவனுடைய மனைவியாக தெரிந்து கொள்வான் என்றான்.
And when the people saw her, she is so pretty, grandma. She was so pretty until Amalek took her to be wife.
ஜனங்கள் அவளை கண்டபோது அவள் மிகவும் அழகுள்ளவளாயிருந்தாளே. பாட்டியா அபிமலேக்கு அவளை மனைவியாக தெரிந்தெடுத்துக் கொள்ளும் அளவிற்கு அவள் அவ்வளவு
அழகாயிருந்தாள். அப்பொழுது
அவர் ஒரு சொப்பனத்தில் அபிமலேக்கிடம் தோன்றி, அவளுடைய கணவன் என்னுடைய தீர்க்கதரிசி, நீ அவளை தொடுவாயானால் நீ செத்த மனிதனை போல இருப்பாய் என்றார். அது
சரிதானே?
அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை அவரை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுது செய்வார் என்று அவர் கூறவில்லை, ஆனால் அவர் அதை செய்வார் என்று அவர் கூறினார். அது சரி நண்பரே, அப்படியே அதில் தொடர்ந்து சென்று பார்ப்போம். அவர் அதை எப்படியோ செய்வார். அவர் அதை வாக்குத்தம் பண்ணினார்.
Now, but 25 years later, Sarah had the baby from the time of the promise. The word never said when she would have it, but said she would have it.
இப்பொழுது ஆனால் வாக்குத்தத்தத்தின் காலத்திலிருந்து 25 வருடங்கள் கழித்து சாராள் பிள்ளையை உடையவளாயிருந்தாள். அவர் அதை எப்பொழுது பெற்றுக் கொள்வாள் என்று வார்த்தையானது ஒருபோதும் உரைக்கவில்லை, ஆறால் அவர் அதை பெற்றுக் கொள்வாள் என்றே உரைத்தது.
Let's hurry up with these witnesses now. Third witness, Moses.
இப்பொழுது நாம் இந்த சாட்சிகளை துரிதப்படுத்துவோம். மூன்றாவது சாட்சி மோசே.
He said God gave him a sign to do, to prove that that was the word for that age. He took the word with a sign and a voice and went down before Pastor Pharaoh.
அது அந்த காலத்துக்கான வார்த்தையாக இருந்தது என்பதை நிரூபிக்கவும் செயல்படவும் தேவன் அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார் என்று அவன் கூறினான். அவன் அந்த வார்த்தையை ஒரு அடையாளத்துடன் ஒரு சத்தத்துடனும் ஏற்றுக்கொண்டு போதகர் பார்வோனின் முன்பு சென்றான்.
And Pastor Pharaoh said, that's a cheap magician trick. I got man here who can do the same thing. And they did it. Impersonators.
போதகர் பார்வோனோ, அது ஒரு மலிவான மந்திரக்காரனின் ஜால வித்தையாயுள்ளது. இதே காரியத்தை இங்கே செய்யக்கூடிய ஒரு மனிதனை நான் வைத்திருக்கிறேன் என்றான். அவர்களும் அதை செய்தனர், ஆள் மாறாட்டக்காரர்கள்.
He said, if I wouldn't have been a prophet and know that that was the promised word, I would have said there's nothing to it because these impersonators out here is doing the same thing I'm doing. But he knowed it come from God, so he held steady.
அவன், நான் ஒரு தீர்க்கதரிசியாய் இல்லாதிருந்திருந்தால், அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை என்பதை அறியாதிருந்திருந்தால், அது ஒன்றுமற்றதாய் உள்ளது என்று நான் கூறியிருந்திருப்பேன். ஏனென்றால் இங்குள்ள இந்த ஆழ்மாறாட்டக்காரர்கள் நான் செய்து கொண்டிருக்கிற அதே காரியத்தை செய்கிறார்களே என்றான். ஆனால் அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவே அவன் அதை நிலையாய் பற்றிக் கொண்டான்.
God said he would deliver the people and they come to a mountain. He expected maybe they come back that day, but it was years later, but they come back.
தேவன் ஜனங்களை விடுவிப்பதாகவும் அவர்கள் ஒரு மலையண்டைக்கு வருவார்கள் என்றும் அவர் கூறியிருந்தார். அவர்கள் அந்த நாளில் ஒருகால் திரும்பி வருவார்கள் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அதுவோ பல வருடங்கள் கழித்தே நடந்தது. ஆனால் அவர்கள் திரும்பி வந்தனர்.
He got to the mountain. God fulfilled his word. He took them to the promised land as he said. He had believed God's word.
அவர்களோ அந்த மலையண்டைக்கு வந்தனர். தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் கூறியிருந்தது போலவே அவர் அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு சென்றார். அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்திருந்தான்.
Now, right quick, I'm going to get another witness. The fourth witness is Joshua.
இப்பொழுது உடனே நான் மற்றொரு சாட்சியை, நான்காவது சாட்சியாக உள்ள யோசுவாவை அழைக்கப் போகிறேன்.
He said when God gave us the promise and we went over to the, it's only about 40 something miles.
அவன் தேவன் எங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்தார், நாங்களுக்கு சென்றோம் என்றான். அது சுமார் 40 மைல் தூரமாகவே இருந்தது.
And when we got to Kadesh Barnea, Moses sent out witnesses to find out whether we could take it or not. And all the Amalekites and those great giants and high walls said we couldn't take it at all, it looked like. But somebody went over and brought back some evidence that the land was good.
நாங்கள் காதேஷ் பர்னேயாவை சென்றடைந்த போது நாம் அதை கைப்பற்றிக் கொள்ள முடியுமா அல்லது முடியாதா என்பதை கண்டறிய மோசே சாட்சிகளை அனுப்பினான். ஓ அமலேக்கியர்கள், அந்த பெரிய ராட்சதர்கள் உயர்ந்த மதில்களை போன்றுள்ளனர், எனவே நாம் அதை கைப்பற்றவே முடியாது, அது அவிதமாய் காணப்பட்டது என்றனர். ஆனால் யாரோ ஒருவர் அங்கு சென்று அந்த தேசத்தில் நன்றாயிருந்த ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்தார்.
So he said all the rest of the tribes, they said, oh, we can't take it. He said, I stood up and stilled the people and let them know it wasn't the size of that thing out there, it was the promise of God and God would do it.
எனவே அவன் மற்ற கோத்திரங்கள் யாவும் அவர்கள் ஓ நாம் அதை கைப்பற்ற முடியாது என்று கூறினான். அவன் நாரெழுமீர் என்று ஜனங்களை அமர்த்தி அது அங்குள்ள காரியத்தின் உருவத்தை குறித்தது அல்ல என்றும் அது தேவனுடைய வாக்குத்தமாக இருந்தது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்து தேவர் அதை செய்வார்
என்று
அவன் நான் ஜனங்களை அமைதிப்படுத்திய பின் அவர் எங்களை அழைத்துச் செல்லவில்லை. அடுத்த நாளில் அதற்கு அடுத்த வாரத்தில் எங்களை அழைத்துச் செல்லவில்லை. 40 வருடங்கள் கழித்தே அவர் எங்களை அழைத்துச்
சென்றார்.
ஆனால் எப்பொழுது அவர் எங்களை அழைத்துச் செல்லப் போவதாக இருந்தார் என்பதை அவர் கூறவில்லை. அவர் எங்களை எங்கே அழைத்துச் செல்வதாக கூறினார், எனவே நாங்கள் அங்கு சென்றோம்
என்றான்.
நான் ஒரு வினாடி அப்படியே ஏசாயா வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏசாயாவை கவனியுங்கள்.
He said, I was a vindicated prophet amongst the people. Everybody believed me, from the king Uzziah all down. They believed me. I was a vindicated prophet. What I said, God made come to pass.
அவன், நான் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியாக இருந்தேன். எல்லோரும் என்னை விசுவாசித்தார்கள். உசியா ராஜாவிலிருந்து கீழ்நிலையில் உள்ள யாவரும் அவர்கள் என்னை விசுவாசித்தனர். நான் ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியாக இருந்தேன். நான் கூறினதை தேவன் நிறைவேற செய்தார். அவர் நான் கூறின வார்த்தைகளை நிறைவேற செய்தார், ஏனென்றால் நான் அவைகளை அவருடைய நாமத்தில் யெகோவாவின் நாமத்தில்
கூறினேன் என்றான்.
அவன் ஒரு நாள் யெகோவா என்னிடத்தில் பேசி, நான் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கப் போகிறேன், ஒரு கன்னியை கர்ப்பவதியாவாள் என்றார். நான் அதை கூறினேன், நான் அதை யெகோவா உரைத்ததை போன்றே அப்படியே
கூறினேன் என்றான்.
மேலும் ஒவ்வொரு எபிரேய பெண்ணும் சிறுபிள்ளையின் காலணிகளையும் எல்லாவற்றையும் ஆயத்தமாக வைத்துக் கொண்டு அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தனர் என்பதை இந்த நீதிமன்றத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று
விரும்புகிறேன்.
ஆனால் பல மாதங்கள் கடந்தும் அது சம்பவிக்கவில்லை. பல வாரங்கள் கடந்தும் அது சம்பவிக்கவில்லை. சுமார் 800 வருடங்கள் கழித்து அது சம்பவித்தது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு பாலகரை
பெற்றாளன்றான்.
யெகோவா அவனிடத்தில் உன்னுடைய வயதில் உள்ள யாரோ ஒரு கன்னிக்கு அது நாளை சம்பவிக்கப் போகிறதா இருக்கிறது என்று ஒருபோதும் கூறவே இல்லை. அவர் வெறுமன ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்றார். அது இதனை தீர்க்கிறது. அவர் எப்பொழுது என்று கூறவே இல்லை. அவர் வெறுமன அவள் கர்ப்பவதியாவாள் என்றே கூறினார்.
Now, if it pleases the court, may I be his next witness? I'd like to witness for him. Next witness. The promise of the word for this day is what I witness to.
இப்பொழுது இதை நீதிமன்றம் ஏற்றதாக கருதுமானால் நான் அவருடைய அடுத்த சாட்சியாக இருக்கலாமா? அடுத்த சாட்சியாக நான் அவருக்காக சாட்சி கூற விரும்புகிறேன். நான் சாட்சி கூறுவது என்னவெனில், இந்நாளுக்கான வார்த்தையின் வாக்குத்தத்தையே.
At birth, as a little boy in Kentucky, you see it on the prayer cards or anything, that light stood there. I told my mama, my papa, all down through the age.
ஒரு சிறு குழந்தையாய் கெண்டக்கியில் பிறந்தபோது அங்கே அந்த ஒளி நின்றதையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் அந்த ஜபாட்டைகளின் மேல் காண்கின்றீர்கள். நான் என் தாயாரிடத்திலும் என் தந்தையாரிடத்திலும் அந்நாட்களில் இருந்தவர்களிடத்திலும் கூறினேன்.
Hope this don't sound personally, but I'm just standing for a witness before him. This is him, word for him.
இதை தனிப்பட்ட முறையில் கூறாமல் நான் அவருக்கு முன்பாக ஒரு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன் என்றே நம்புகிறேன். இது எழுத்து வடிவில் அவராய் உள்ளது.
I didn't know what it meant. No one knew. Back there in those mountains, the little old, didn't even have a window glass like you all got now. You had a little old door you pushed open for a window. And that morning, a light came in.
அது என்ன குறிப்பிட்டு கூறினது என்பதை நான் அறியவில்லை. எவருமே அறிந்திருக்கவில்லை. அந்நாட்களில் அங்கே அந்த மலைகளில் ஒரு சிறிய பழைய, இப்பொழுது நீங்கள் யாவரும் வைத்துள்ள ஒரு கண்ணாடி ஜன்னல் கூட இருக்கவில்லை. அப்பொழுது நீங்கள் ஒரு ஜன்னலாக தள்ளி திறக்கும்படி ஒரு சிறிய பழைய கதவை வைத்திருந்தீர்கள். அந்த காலையிலே ஒரு ஒளி உள்ளே வந்தது.
I tell the people, tell mama, things that tell, it always happened that way. They didn't believe it. They said it isn't so.
நான் அதை ஜனங்களிடத்திலும் தாயாரிடத்திலும் கூறுவேன். நான் கூறுகிற காரியங்கள் அவைகள் எப்பொழுதுமே அந்த விதமாகவே சம்பவிக்கும். அவர்களோ அதை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் அது அவ்வண்ணமாய் அல்ல என்றனர்.
But about 30 years later, God proved it with scientific proof that it was so. It was so, because it's a promise.
ஆனால் சுமார் 30 வருடங்களுக்கு பின்னர் தேவன் அது அவ்வண்ணமானதுதான் என்பதை விஞ்ஞான ஆதாரத்தைக் கொண்டு அதை நிரூபித்தார். அது அவ்வண்ணமாகவே இருந்தது. ஏனென்றால் அது ஒரு வாக்குத்தத்தமாய் உள்ளது.
At the tree, it's 7 years old, where the boy spoke to me and said, don't ever smoke, chew or drink or defile your body.
7 வயதிலே மரத்தண்டையிலே அங்கிருந்து ஒரு சத்தம் இடத்தில் பேசி, புகைக்காதே, புகையிலையை மெல்லாதே, குடிக்காதே, உன்னுடைய சரீரத்தை அசுத்தப்படுத்திக் கொள்ளாதே என்று உரைத்தது.
And me in a bootlegger's home, didn't he know what a Bible was more than just a word? We might have been able to found an almanac, but not a Bible in our house.
ஒரு கள்ளச்சாராயக்காரனுடைய வீட்டில் இருந்த எனக்கு வேதம் என்னவென்றும் அதன் ஒரு வார்த்தையும் கூட அறியாமல் இருந்தேன். நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பஞ்சாகத்தை கண்டுபிடிக்கலாமே என்று ஒரு வேதாகமத்தை கண்டுபிடிக்க முடியாது.
Nothing but a bunch of, not talking against my people, but God knows all about it.
ஒன்று மற்ற ஒரு கூட்டமாய் என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக பேசவில்லை. ஆனால் தேவன் அதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்.
There was no way at all. My people before me, back behind that, were Catholic. They all married away from church and gone away, and there was no religion at all. We didn't even pay attention to it.
எனக்கு முன்பிருந்த என்னுடைய ஜனங்கள் எந்த வழியிலுமே இல்லாமல் இருந்தனர். அதற்கு முன்னரோ கத்தோலிக்கத்தில் இருந்தனர். அவர்கள் எல்லோரும் சபையிலிருந்து தூரமாய் விலகி திருமணம் செய்து கொண்டனர். பக்தி மார்க்கமே இல்லாதிருந்தது. நாங்கள் அதற்கு எவ்வித கவனமும் செலுத்தவில்லை.
But he told me what was going to happen, that I was to not to smoke or drink or defile my body in any way. There would be a work for me to do when I got older.
ஆனால் அவரிடத்தில் என்ன சம்பவிக்கப் போவதாக இருந்தது என்பதையும், நான் புகைக்கவோ அல்லது குடிக்கவோ அல்லது என்னுடைய சரீரத்தை எந்த வழியிலும் அசுத்திப்படுத்திக் கொள்ளக்கூடாது, ஏனெனில் நான் பெரியவனாகும் போது நான் செய்யும்படியான ஒரு ஊழியம் இருக்கும் என்றும் கூறினார்.
Well, it was years and years after that, how did I know I'd be a minister? I hated the thought of a preacher. But it happened anyhow. It goes to show he keeps his word.
நல்லது, அது அநேக வருடங்களுக்கு பின்பானதாக இருந்தது. நான் ஒரு ஊழியக்காரனாக இருப்பேன் என்பதை எப்படி அறிந்து கொண்டேன்? நான் ஒரு பிரசங்கி என்ற எண்ணத்தையே வெறுத்தேன். ஆனால் எப்படியாயினும் அது சம்பவித்தது. அது அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்பதை காட்டுகிறது.
17 years actually appeared to me there in a bush. We find out next day after that he showed me a bridge crossing a river. Spanish showed 16 men drop over.
17 வருடங்களுக்கு பிறகு அவர் அங்கே ஒரு புதரில் எனக்கு தோன்றி, அதற்கு அடுத்த நாள் அவர் ஆற்றின் குறுக்கே ஒரு பாலம் இணைக்கப்படுவதையும் அதிலிருந்து 16 பேர் விடுவதையும் காண்பித்தார் என்பதை நாம் அறிவோம்.
I told mama, sitting against the tree, looked at it, she said, you went to sleep, honey. I said, no, I never, mama. I watched it.
நான் தாயாரிடம் கூறினேன், ஒரு மரத்திற்கு எதிரே அமர்ந்து அதை கண்டேன். அவள், தேனே, நீ உறங்கியிருப்பாய் என்றாள். நானோ, இல்லை அம்மா, நான் ஒருபோதும் தூங்கவே இல்லை, நான் அதை கவனித்தேன் என்றேன்.
Exactly 17 years from that day, the municipal bridge at Jeffersonville spanned over to Kentucky and the 16 men lost their life on it, just exactly like it said.
அந்த நாளிலிருந்து சரியாக 17 வருடங்கள் கழித்து ஜெஃபர்சன்வில்லிருந்து கண்டக்கிக்கு நகராட்சி மேம்பாலம் இணைக்கப்பட்டது. அதில் சரியாக கூறப்பட்டதைப் போன்றே 16 பேர் அதன் மேல் தங்கள் ஜீவனை
இழந்துவிட்டனர்.
எனவே திரு அபிசுவாசி என்னை தொடர்ந்து இவ்வண்ணமாய் சோதித்து
வந்திருக்கிறானே. Jesus being here with nail scars in his hand. He never said such a thing as that.
இயேசுவானவர் தன்னுடைய கரத்தில் ஆணிகள் அரைந்த வடுக்களோடு இங்கிருப்பதை குறித்து நான் இந்த குருட்டு குற்றஞ்சாட்டும் வழக்குரைஞரை கவனத்திற்கு அழைக்கிறேன். அவர் அதை போன்ற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒருபோதும் கூறவே இல்லை.
He said when he turns from heaven that it would every knee should bow and every eye should see him and every tongue would confess.
அவர் பரலோகத்திலிருந்து திரும்புகையில் முழங்கால் யாவும் முடங்க வேண்டும் என்றும் கண்கள் யாவும் அவரை காணும் என்றும் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் என்றார்.
He only promised to turn in the power of the Spirit and vindicate his word of Mark and what he would do. They just don't get it.
மார்க்குவில் அவர் என்ன செய்வார் என்றும் அவருடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்த ஆவியின் வல்லமையில் திரும்புவதாக மட்டுமே அவர் வாக்களித்தார். அவர் வெறுமனே அவர்கள் அதை புரிந்து கொள்கிறதில்லை.
Now, upon the basis of this discussion this afternoon in us living, which we're going to have to omit, you see me turning these pages of texts and things, I've got to bring it out, but I think we're close enough now to get it.
இப்பொழுது இந்த விவாதத்தின் அடிப்படையில் இந்த பிற்பகல் நமக்கு அது ஜீவிக்கிறதாய் உள்ளது. எனவே நான் இதை தவிர்த்துவிட போகிறேன். நான் இந்த விளக்கப்பாட பக்க குறிப்புகளையும் மற்ற காரியங்களையும் திருப்புகின்றதை நீங்கள் காண்கின்றீர்கள். நான் அதனை விளக்கிக் கூற வேண்டும் என்றிருந்தேன். ஆனால் இப்பொழுதோ இதுவே புரிந்து கொள்ள போதுமானதாக உள்ளபடியால் நான் முடித்துவிடலாம் என்று நான் கருதுகிறேன்.
Now still, they won't believe it. Jesus promised that as it was in the days of Noah and as it was in the days of Lot, it would be in the last days.
இப்பொழுது அவர்கள் இன்னமும் அதை நம்ப மாட்டார்கள். இயேசு நோவாவின் நாட்களில் இருந்தது போல, லோத்தின் நாட்களில் இருந்தது போல, கடைசி நாட்களிலும் இருக்கும் என்பதை வாக்களித்தார்.
We've got it. It's here. It's already vindicated. Just how many scriptures?
நாம் அதை புரிந்து கொண்டோம். அது இங்கே இருக்கிறது. அது ஏற்கனவே ரூபகாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியே எத்தனை வேத வாக்கியங்கள்?
In the Sodom age, what happened to Abraham would return back again to Abraham's royal seed. Which is in Christ, Christ returning in the form of the Word, working in human beings and showing the signs that He promised it would sign, it would do. He promised that He would do it. God promised it. And God will keep His promise.
சோதோமின் காலத்தில் ஆபிரகாமிற்கு என்ன சம்பவித்ததோ அதுவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆபிரகாமினுடைய ராஜரீகத்திற்கு மீண்டுமாய் திரும்பவும் சம்பவிக்கும். கிறிஸ்து வார்த்தையின் ரூபத்தில் திரும்பி மானிட சரீரங்களில் கிரியை செய்து இது அடையாளமாக இருக்கும் என்றும் அதை செய்வதாகவும் அவர் வாக்களித்த அடையாளங்களை காண்பிப்பார். அவர் அதை செய்வார் என்று அவர் வாக்களித்தார். தேவன் அதை வாக்களித்தார். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை காத்துக் கொள்வார்.
And now, a few years ago, I told you that he spoke to me and said there would be three stages of this ministry. And one of them would be by taking the people by the hand and would know what their troubles was. How many remembers that? Sure.
இப்பொழுது சில வருடங்களுக்கு முன்பு அவர் என்னிடம் இந்த ஊழியத்தில் மூன்று கட்டங்கள் உண்டாயிருக்கும். அவைகளில் ஒன்று ஜனங்களின் கரத்தை பற்றி பிடித்து அவர்களுடைய தொல்லைகள் என்னவென்பதை அறிந்து கொள்வதாயிருக்கும் என்றார் என்று நான் உங்களிடம் கூறினேன். அது எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? நிச்சயமாக.
Did not I tell you, if I be sincere, that he told me it would come to pass that I would know even the secret that was in their heart.
அவர் என்னிடத்தில் நான் உத்தமமாயிருந்தால் நான் அவர்களுடைய இருதயத்தில் உள்ள ரகசியத்தையும் கூட அறிந்து கொள்வேன் என்பது சம்பவிக்கும் என்று கூறினார் என்பதை நான் உங்களுக்கு கூறவில்லையா?
Did I tell you that? I may remember that. Did it happen? It never happened the next day. It was years later, but it happened.
நான் அதை உங்களுக்கு கூறினேனா? எத்தனை பேர் அதை மறவாதிருக்கிறீர்கள்? அது சம்பவித்ததா? அது அதற்கு அடுத்த நாளே சம்பவிக்கவில்லை. அது அநேக வருடங்கள் கழித்துதான் சம்பவித்தது. ஆனால் அது சம்பவித்தது.
To proclaim the coming of Christ at the end of his ministry, Jesus came, and as John was sent, so will your ministry forerun the second coming of Christ.
அவர் கீழே ஆற்றண்டையில் கூறினார், அவர் யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவின் வருகையை அறிவிக்க அனுப்பப்பட்ட போது அவருடைய ஊழியத்தின் முடிவிலே இயேசு வந்தார். யோவான் அனுப்பப்பட்டதைப் போல உன்னுடைய ஊழியம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்னோடியாக இருக்கும் என்றார்.
And there's been a universal revival amongst the people of God throughout the world in the last 15 years. The longest revival.
கடந்த 15 வருடங்களில் உலகம் முழுவதிலும் தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு உலகளாவிய எழுப்புதல் இருந்து வருகிறது. நீண்ட எழுப்புதல்.
Any historian knows that no revival lasts over 3 years. And this is 15 years. And look at the church today. It's cooled off. We're waiting for his coming. He's vindicating himself, showing.
எந்த எழுப்புதலுமே மூன்று வருடங்களுக்கு மேல் நீடித்ததில்லை என்பதை எந்த சரித்திர காரணம் அறிவர். ஆனால் இது 15 வருடங்களாக உள்ளது. இன்றைக்கு சபையை நோக்கி பாருங்கள், அது குளிர்ந்து போய்விட்டது. நாம் அவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் தம்மை தாமே ரூபகாரப்படுத்திக் கொண்டும் காண்பித்துக் கொண்டும் இருக்கிறார்.
All these things has happened. He promised in there that you know the secret of the heart.
இப்பொழுது இந்த காரியங்கள் யாவும் சம்பவித்திருக்கின்றன. அங்கு அவர் நீ இருதயத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்வாய் என்று வாக்களித்திருந்தார்.
Now, the third stage is just breaking in the ministry. Now, I won't take time to go in there because I think many of you here know about it. See, what's taking place?
இப்பொழுது மூன்றாவது கட்டமானது இந்த ஊழியத்தில் இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அதற்குள்ளாக செல்லும்படி நான் நேரத்தை எடுத்துக் கொள்ள மாட்டேன், ஏனென்றால் நான் அதை கூற வேண்டியதில்லை என்று நான் கருதுகிறேன். ஆனால் இங்குள்ள உங்களில் அநேகர் அதை குறித்தும் பாருங்கள் என்ன சம்பவித்துள்ளது என்பதை குறித்தும் அறிவீர்கள்.
Now, when I told you when I first come to Kansas City down here and down in Arkansas, that these things would happen. And here they are, we are living witnesses that they have happened.
இப்பொழுது நான் கீழே ஆர்கன்சாஸில் உள்ள கான்சாஸ் பட்டணத்திற்கு முதலில் வந்தபோது இந்த காரியங்கள் சம்பவிக்கும் என்றும் இங்கேயே அவைகள் உள்ளன என்றும் அப்பொழுது நான் உங்களிடம் கூறினேன். அவைகள் சம்பவித்திருக்கின்றன என்பதற்கு நாம் ஜீவனுள்ள சாட்சிகளாக இருக்கிறோம்.
God has said, will come to pass. It didn't say it would happen right then. He said it would come to pass.
அது சம்பவிக்கும் என்று தேவன் கூறியிருக்கிறார். அது உடனே அப்பொழுதே சம்பவிக்கும் என்று அவர் கூறவில்லை. அவர் அது சம்பவிக்கும் என்று கூறினார்.
Mark 16 said, these signs shall follow them that believe. If I'm not a believer, then why has this word been vindicated, the truth?
Mark 16-ல் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்றார். நான் ஒரு விசுவாசியாய் இல்லாவிட்டால் பின்ன ஏன் இந்த வார்த்தை சத்தியமாய் ரூபகாரப்படுத்தப்பட்டிருக்குமா?
If you're not believers, then why did God give you the Holy Ghost?
நீங்கள் விசுவாசிகளாகிறாவிட்டால் பின்ன ஏன் தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார்?
You might have all kinds of demonstrations. You might run, speak in tongues, and do things like people who does have the Holy Ghost. But if that's not a genuine something in your heart, it'll never bring that word to life.
நீங்கள் எல்லாவிதமான கிரியைகளின் உறுதிப்படுத்தல்களையும் உடையவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஓடலாம், அந்நிய பாஷைகளில் பேசலாம், பரிசுத்தாவி பெற்றிருக்கிற ஜனங்கள் செய்கிறது போலவே காரியங்களை செய்யலாம். ஆனால் உங்களுடைய இதயத்தில் ஏதோ காரியம் உண்மையா இல்லை என்றால் அது ஒருபோதும் வார்த்தையை ஜீவனுக்கு கொண்டு வராது.
But if it's a genuine thing in there, heavens and earth will pass away, but that word can't fail.
ஆனால் உண்மையான ஒரு காரியம் அங்கு இருக்குமானால் வாரங்களும் பூமி ஒழிந்து போம், ஆனால் அந்த வார்த்தையோ ஒழிந்து போக முடியாது.
These signs shall follow them that believe. If they lay their hands on the sick, they shall recover.
விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்களேயானால் அவர்கள் சொஸ்தமாவார்கள்.
And you see others recovering. He didn't say they would recover right then. He said they would recover if they believed it.
நீங்கள் மற்றவர்கள் குணமடைவதை காண்கிறீர்கள். அவர்கள் அப்பொழுதே சுகமடைவார்கள் என்று அவர் கூறவில்லை. அவர்கள் அதை விசுவாசித்தால் அவர்கள் சுகமடைவார்கள் என்றார்.
How many hears that's the truth? How many believes that still the word of God is right? It's just misinterpreted to the people. Don't you believe that? It's just misinterpreted.
அது சத்தியம் என்பதை எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள்? அந்த தேவனுடைய வார்த்தை இனமும் உண்மையா இருக்கிறது என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அது அப்படியே ஜனங்களுக்கு தவறாய் வியாக்கியானிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லையா? அது அப்படியே தவறாய் வியாக்கியானிக்கப்பட்டிருக்கிறது.
Now, not back in the days of Luther, not back in the days of Paul, not back in the days of Noah and these other witnesses, not 15 years ago when I told you these things would come to pass, but today in Topeka, Kansas, this day, this hour, this minute, let's call the word of God to a showdown. He promised this would happen in the last days.
இப்பொழுது லூத்தரின் நாட்களில் அல்ல, பவுலின் நாட்களில் அல்ல, நோவாவின் நாட்களில் அல்ல, இந்த மற்ற சாட்சிகளின் நாட்களில் அல்ல, 15 வருடங்களுக்கு முன்பு இந்த காரியங்கள் சம்பவிக்கும் என்று நான் உங்களிடம் கூறினது அல்ல. ஆனால் இன்றைக்கு கான்சாஸ் டோபிகாவில் இந்நாளில் இந்த வேளையில் இந்த நிமிடத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையை ஒரு பலப்புரட்சிக்கு அழைப்போமாக. கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும் என்று அவர் வாக்களித்தார்.
You believe he keeps his word. He must keep his word in order to be God. He has to do it. He must keep his word.
இப்பொழுது அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? அவர் தேவனாக இருக்க வேண்டியபடியால் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ள வேண்டும். அவர் அதை செய்ய வேண்டியவராக இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ள வேண்டும்.
Now, did he promise as it was in the days of Sodom? It would be the same thing in the coming of the Son of Man, that he would be revealed in the last days like he was to Abraham and his seed at Sodom. Did he promise that?
இப்பொழுது சோதோமின் நாட்களில் இருந்தது போல மனுஷகுமாரனுடைய வருகையிலும் அதே காரியம் இருக்கும் என்றும், அவர் ஆபிரகாமிற்கும் அவருடைய வித்திற்கும் சோதோமில் வெளிப்பட வேண்டியிருந்தது போலவே கடைசி நாட்களில் வெளிப்படுத்தப்படுவார் என்று அவர் வாக்களித்தாரா? அவர் அதை வாக்களித்தாரா?
Luke the 17th chapter, 30th verse, if you read it. Now, he promised that. He said it would happen. Jesus said all scriptures must be fulfilled. All he promised.
Luke 17th adhigaram 30th vasanam நீங்கள் அதை வாசிக்க முடியும். இப்பொழுது அவர் அதை வாக்களித்தார், அவர் அது சம்பவிக்கும் என்று கூறினார். இயேசு எல்லா வேத வாக்கியங்களும் அவர் வாக்களித்த யாவும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று
கூறினார்.
இந்த கடைசி நாட்களில் அவர் என்ன செய்வார் என்று மல்கியா 4 அவர் வாக்களித்துள்ளாரா?
And immediately after this would come fire and burn up the unbeliever and the righteous would walk out upon the ashes of the unbeliever. Right. But we're right here at the door.
இதற்கு பிறகு உடனடியாக அக்கினி வந்து அவ்விசுவாசியை சுட்டரிக்கும். நீதிமான்களோ அவ்விசுவாசியின் சாம்பல்களின் மேல் நடப்பார்கள். அது உண்மை, நல்லது. நாம் இங்கே வாசலண்டையிலே இருக்கிறோம்.
Now, just before the great flood came in, what he promised, just before coming out of Noah, Noah or Moses coming to bring the children of Israel, what happened? Just before the coming of Jesus, what happened?
இப்பொழுது பெரிய ஜலப்பிரவாகத்துக்கு சற்று முன்னர் அவர் என்ன வாக்களித்தார்? நோவா வெளிவருவதற்கு சற்று முன்னர் இல்லை, மோசே இஸ்ரவேல் புத்திரரை வெளியே கொண்டு வருவதற்கு சற்று முன்னர் என்ன சம்பவித்தது? இயேசுவின் வருகைக்கு சற்று முன்னர் என்ன சம்பவித்தது?
John, we didn't bring him to witness, we had him down here, but not to witness now that he was called away from all the theology of that day to go into the wilderness because he was to identify. He had to identify the Messiah.
யோவான், நாம் அவரை சாட்சி கூற அழைத்து வரவில்லை. நாம் இங்கே கீழே அவனை வைத்திருந்தோம், ஆனால் ஒரு சாட்சியாயல்ல. ஆனால் எப்படி அவர் மனந்தரத்துக்குள் செல்லும்படி அந்நாளின் எல்லா வேத சாஸ்திரங்களில் இருந்தும் தூரமாய் அழைக்கப்பட்டான்? ஏனெனில் அவன் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியதாக இருந்தது. அவன் மேசியாவை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியதாக இருந்தது.
Well, we went out to school to his father and said, I'm a great friend of your dad. Oh, he was a great old man. I love him. And I know, now, isn't Brother Jones that Messiah? You know Johnny is.
நாம் அவருடைய தகப்பனின் வேதபாடசாலைக்கு அவன் சென்றிருந்திருந்தால் நலமாக இருக்கும் எனலாம். இப்பொழுது நான் உங்களுடைய தகப்பனுடைய ஒரு மகத்தான நண்பன். ஓஹோ, அவர் ஒரு மகத்தான வயோதிப மனிதன். நான் அவரை நேசிக்கிறேன், எனக்கு தெரியும். இப்பொழுது அந்த மேசியா சகோதரன் ஜோன்ஸ் தானே? இப்பொழுது யோவானே, அவர் இருப்பது உனக்கு தெரியுமே என்று கூறியிருப்பார்கள்.
See, he separated himself. At the age of 9 years old, he went into the wilderness because he was a wilderness lover. The spirit of Elijah was upon him.
பாருங்கள், அவன் தன்னை வேறுபடுத்திக் கொண்டான். அவன் 9 வயதிலேயே வனாந்திரத்துக்குள் சென்றான். ஏனென்றால் அவன் ஒரு வனாந்திர பிரியனாக இருந்தான். எலியாவின் ஆவி அவன் மேல் இருந்தது.
And the spirit of Elijah wasn't Elijah. He was a man. It was the spirit of God for that word in that day.
எலியாவின் ஆவி எலியாவல்ல, அவன் மனிதனாக இருந்தான். அது அந்நாளில் வார்த்தையோடு இருந்த தேவனுடைய ஆவியாக இருந்தது.
And he went into the wilderness. Anyway, come out, he had to identify the Christ, not the good man, but upon whom thou shalt see the Spirit descending.
அவன் வனாந்திரத்துக்குள்ளாக சென்றான். ஆகையால் அவன் வெளியே வந்தபோது அவன் கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியதாக இருந்தது. நல்ல மனிதனை என்றல்ல, ஆனால் அவர் மேல் ஆவியானவர் இறங்குவதை நீ காண்பாய்.
Not the man was the best teacher, not the man was the most precious person in the land in that day, but upon whom the Holy Ghost himself identified as the Word. The very word itself identified the word.
அந்த மனிதன் மிகச்சிறந்த போதகராக இருந்தார் என்பதனால் அல்ல. அந்த மனிதன் அந்நாளில் தேசத்தில் மிகவும் விலையேறப்பட்ட நபராக இருந்தார் என்பதனால் அல்ல. ஆனால் வார்த்தையானவரை, அவர் மீது இருந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே அடையாளம் காட்டினார். அதே வார்த்தை தாமே வார்த்தையை அடையாளம் காட்டினது.
Now he promised that in the last days, Jesus would do be the same yesterday, today, and forever. Do you believe it?
இப்பொழுது அவர் அதை கடைசி நாட்களில் வாக்களித்தார். நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற இயேசுவானவர் அதை செய்வார். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா?
Now, let us bow our heads just a moment. Have faith, no doubt. Believe.
இப்பொழுது ஒரு வினாடி நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. விசுவாசமுடையவர்களாக இருங்கள், சந்தேகப்படாதீர்கள், விசுவாசியுங்கள்.
Same yesterday, today, and forever.
கர்த்தருக்கு நன்றி. சரி, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா?
Now what did he promise to vindicate himself in a man, a human flesh like he did to Abraham when the son of man?
இப்பொழுது அவர் தம்மை ரூபகாரப்படுத்த என்ன வாக்களித்தார்? ஒரு மனிதனில், ஒரு மானிட சரீரத்தில் அவர் ஆபிரகாமுக்கு செய்தது போல மனுஷகுமாரன்.
It would be the son of man, not the son of God now, the son of God in a son of man.
அது மனுஷகுமாரனாய் இருக்கும். இல்லை, இப்பொழுது தேவகுமாரனாய் அல்ல, ஒரு மனுஷகுமாரனில் தேவகுமாரன்.
In Ezekiel, the first chapter, second verse, Jehovah called Ezekiel the son of man, exactly what Jesus called himself. You understand that through the teaching of the week?
எசேக்கியேல் முதலாவது அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இயேசுவானவர் தம்மை எவ்வாறு அழைத்துக் கொண்டாரோ அப்படியே யெகோவா எசேக்கியேலை மனுஷகுமாரன் என்று அழைத்தார். நீங்கள் அதனை இந்த வார போதனையினூடாக புரிந்து கொண்டீர்கள்.
Now, see, what is the son of man? Prophetic. What was Malachi for? To be a prophet. What was these things to happen in the last days?
இப்பொழுது பாருங்கள், மனுஷகுமாரன் என்றால் என்ன? தீர்க்கதரிசி. மல்கியா நான்கு என்னவாயிருந்தார்? ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டும். கடைசி நாட்களில் சம்பவிக்கும் இருந்த இந்த காரியங்கள்
என்ன?
இப்பொழுது அவர் எப்பொழுது என்று ஒருபோதும் கூறவில்லை. அவைகள் சம்பவிக்கும் என்று அவர் கூறினார். அவைகள் சம்பவித்தன.
Now, you, if he is still the son of God, the son of man, ready to be revealed in the last days on the throne of David as son of David.
இப்பொழுது நீங்கள் அவர் இன்னமும் தேவகுமாரனாய் மனுஷகுமாரனாய் இருந்தால் தாவீதின் குமாரனைப் போல கடைசி நாட்களில் தாவீதின் சிங்காசனத்தின் மேல் வெளிப்படுத்தப்பட ஆயத்தமாயிருந்தால்,
watch, then if that's right, he promised that, he's obligated to that word. He's obligated to that word.
பாருங்கள், கவனியுங்கள், அப்பொழுது அவர் அது உண்மையானால் அவர் அதை வாக்களித்தார். அவர் அந்த வார்த்தைக்கு கடமைப்பட்டவராயிருக்கிறார். அவர் அந்த வார்த்தைக்கு கடமைப்பட்டவராயிருக்கிறார்.
Now you touched the border of his garment with your faith. And I made these claims. If it's of God, it'll come to pass. If it isn't of God, it won't come to pass. That's all what's true. See if this is, we're among believers or not.
இப்பொழுது நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுங்கள். நான் இந்த உரிமை கோரிக்கைகளை உண்டு பண்ணியிருக்கிறேன். அது தேவனுடையதாக இருந்தால் அது நிறைவேறும். அது தேவனுடையதாக இல்லை என்றால் அது நிறைவேறாது. அது மட்டுமே உண்மையாக உள்ளது. நாம் விசுவாசிகளுக்கு மத்தியில் உள்ளோமோ அல்லது இல்லையா என்பதை பாருங்கள்.
Now you have to be a believer same as I'm a believer. You have to believe this to be the truth. If you believe it, it will happen. I pray, each one of you, believe in your own way.
நான் ஒரு விசுவாசியாக இருக்கின்றது போன்றே நீங்களும் ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும். இது சத்தியமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் அதை விசுவாசித்தால் அது சம்பவிக்கும். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சொந்த படியில் ஜெபம் செய்யுங்கள்.
Let's start from one side. Just concentrate on one side. And just, I want this side over here against the wall somewhere. You believe. Have faith. Don't doubt.
நாம் ஒரு பக்கத்திலிருந்து துவங்குவோம். அப்படியே ஒரு பக்கத்திலேயே முழு கவனத்தையும் செலுத்துவோம். ஏதோ ஒரு இடத்தில் சுவற்றின் எதிரே இங்குள்ள இந்த பக்கத்திலிருந்து துவங்க விரும்புகிறேன். நீங்கள் விசுவாசியுங்கள். விசுவாசமுடையவர்களாக இருங்கள். சந்தேகப்படாதீர்கள்.
Just believe. Say, Lord, don't look at me now. Say, you can look at me, but look, let your faith look beyond that. You can look to me with physical eyes, but look at him with your eyes of faith, that he is that word.
அப்படியே விசுவாசித்து கர்த்தாவே என்று கூறுங்கள். இப்பொழுது என்னை நோக்கி பார்க்காதீர்கள். பாருங்கள், நீங்கள் என்னை நோக்கி பார்க்க முடியும். ஆனால் பாருங்கள், உங்களுடைய விசுவாசம் அதற்கு அப்பால் நோக்கி பார்க்கட்டும். நீங்கள் மாம்ச பிரகாரமான கண்களோடு என்னை நோக்கி பார்க்க முடியும். ஆனால் உங்களுடைய விசுவாச கண்களோடு அவரை நோக்கி பாருங்கள். அவரே அந்த வார்த்தையாக இருக்கிறார்.
He's just changed his mask, see, from what could not be seen to what is absolutely declared, the word made flesh. Have faith.
பாருங்கள், அவர் முற்றிலுமாக முன்பே கூறப்பட்டிருக்கிற காணப்படக்கூடாத நிலையில் இருந்த தன்னுடைய முகமுடியை மாற்றிக்கொண்டு வார்த்தையானவர் மாம்சமானார். விசுவாசமுடையவர்களாயிருங்கள்.
I don't move around now. Be real quiet. Reverend, you can move around a moment, but be real quiet, Reverend.
இப்பொழுது சுற்றுமுற்றும் அசையாதீர்கள். உண்மையிலேயே அமைதியாய் பயபக்தியாயிருங்கள். நீங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் செல்லக்கூடும். ஆனால் உண்மையாகவே அமைதியாய் பயபக்தியாயிருங்கள்.
That's, what is it? It's a gift. A gift ain't to take like a sword and go punch and jab and pull. That isn't it. A gift is just getting yourself out of the way. so the Holy Spirit can work in a human body.
இப்பொழுது இது என்ன? இது ஒரு வரம். ஒரு வரத்தை ஒரு பட்டகத்தை போன்று எடுத்து சென்று குத்துவது, வெட்டுவது, இழுப்பதல்ல. அதுவல்லாது, ஒரு வரம் என்பது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மானிட சரீரத்தில் கிரியை செய்யும்படி உங்களை அப்படியே வழியிலிருந்து விலக்கிக் கொள்வதாகும்.
Don't try to say, Lord God, I got a gift, I got a gift, hallelujah. You'll never get it. If you just know how to let yourself go.
தேவனுக்கு மகிமை, நான் ஒரு வரத்தை பெற்றுள்ளேன், நான் ஒரு வரத்தை பெற்றுவிட்டேன், அல்லேலூயா என்று கூற முயற்சிக்காதீர்கள். நீங்கள் ஒருபோதும் அதை பெற்றுக் கொள்வதில்லை. நீங்கள் உங்களை அப்புறப்படுத்திக் கொள்வது எப்படி என்று அறிந்து கொண்டாடலமாயிருக்குமே.
It's like pulling a gear. See? Change yourself into faith from unbelief. Just jerk a little gear back there. Say, well, I've always kind of been skeptic, but really now I believe now.
அது ஒரு சக்கர நம்புகோள் இணைப்பை இழுக்கிறதாய் உள்ளது. புரிகின்றதா? உங்களை அவிசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்குள்ளாக மாற்றி அப்படியே பின்னாக விசை நம்புகை சற்று அசைத்து, நல்லது, நான் எப்பொழுதுமே ஒரு விதமான ஆயுர்வாதியாகவே இருந்து வந்திருக்கிறேன், ஆனால் உண்மையிலேயே இப்பொழுதோ நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள்.
Now watch what happens then. Just do it once and see what happens. Just pray.
அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்று இப்பொழுது கவனியுங்கள். அது வெறுமென ஒரு முறை செய்து அது என்ன செய்கிறது என்பதை பாருங்கள். ஜெபியுங்கள்.
I try to get myself from the message into a gift of to that the word might make itself known by as Hebrews 4:12 says, discern, know the thoughts in the heart.
நான் என்னை செய்தியிலிருந்து முடித்துக்கொண்டு ஒரு வரத்திற்குள்ளாக செல்ல முயற்சிக்கிறேன். எபிரேயர் 4:12 கூறுகிறது போல வகையறுத்தல், இருதயத்தில் உள்ள நினைவுகளை அறிந்து கொள்ளுதல் என்பதன் மூலமாக அந்த வார்த்தையை தாமே வெளிப்பட செய்வது ஒரு வரமாகும்.
Pray for whatever's wrong with you. Pray and just say, God, I'm needy. The man don't know me, but I'm needy.
உங்களோடு உள்ள தவறு என்னவாக இருந்தாலும் ஜெபியுங்கள். ஜெபித்து, தேவனே, நான் குறைவுள்ளவன், அந்த மனிதன் என்னை அறியான், ஆனாலும் நான் குறைவுள்ளவன் என்று வெறுமென கூறுங்கள்.
In the name of Jesus Christ, the Son of God, for the glory of God, and according to the word of God that I just got through preaching, I take every spirit in here under my control.
நான் பிரசங்கித்திருக்கிற தேவனுடைய வார்த்தையின்படியாய், தேவனுடைய மகிமைக்காக, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இங்குள்ள ஒவ்வொரு ஆவியையும் என்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் எடுத்துக் கொள்கிறேன்.
Now, no matter what happens, it might be something happened just in a minute. There's a critic sitting here, and I'm just thinking something's fixing to happen.
இப்பொழுது என்ன சம்பவித்தாலும் கவலை இல்லை. அப்படியே ஒரு நிமிடத்தில் ஏதோ காரியம் சம்பவிக்கலாம். இங்கே குறை கூறுகின்ற ஒருவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நான் ஏதோ காரியம் சம்பவிக்க ஆயத்தமாக கொண்டிருக்கிறதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். புரிகின்றதா?
So, just be real reverent. If anything gets disturbed, you just set still. You set real still. Let that person do what they're going to do. Watch what happens.
எனவே அப்படியே உண்மையாகவே பயபக்தியாயிருங்கள். ஏதாவது இடரல் ஏற்படுமானால் நீங்கள் அப்படியே அமைதியாய் அமர்ந்திருங்கள். நீங்கள் உண்மையாகவே அமைதியாய் அமர்ந்திருங்கள். அந்த நபர் என்ன செய்யப் போகிறாரோ அதை செய்யட்டும். என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். அவர்களுடைய செயலை செய்யட்டும். என்ன சம்பவிக்கிறது என்பதை பாருங்கள். அவர் தேவனாய் இருக்கிறாரா அல்லது இல்லையா என்பதை நீங்கள்
காண்பீர்கள்.
நீங்கள் யுத்தத்தில் அவரை காணத்தான் வேண்டும். நீங்கள் சுகமளித்தலில் அவரை கண்டிருக்கிறீர்கள். யுத்தத்தில் அவரை கவனியுங்கள். சாத்தான் தன்னுடைய மிக சிறப்பான பங்கை செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் வெறுமன அப்படியே அவன் அதை ஒருமுறை செய்யட்டும். என்ன சம்பவிக்கிறது என்பதை
பாருங்கள்.
இங்கே மற்றொரு நபர் வேதனைப்பட்டுக் கொண்டு அமர்ந்திருக்கிறார். ஒரு மனிதனும் அவனுடைய மனைவியும் இங்கே அமர்ந்துள்ளனர்.
He's praying far. It's a nervous condition. Nerves in the face. She's kind of a heavy-set woman. Her husband has a white shirt on. She's laying his hands upon her.
அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவர் அவளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அது முகத்தில் உள்ள நரம்பு கோளாறு நிலை. ஒரு நரம்பு கோளாறு நிலையாய் உள்ளது. அவள் ஒருவிதமான பருமனான ஸ்திரியாக இருக்கிறாள். அவளுடைய கணவன் ஒரு வெள்ளை சட்டையை அணிந்திருக்கிறார். அவர் தன்னுடைய கரங்களை அவள் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார்.
That is true. Raise up your hand if that be true, if that's what you're praying about. Don't worry. Don't stop.
It's a promise if you'd believe. You touched his garment.
அது உண்மை. அதை குறித்துதான் நீ ஜெபித்துக் கொண்டிருப்பாயானால், அது உண்மையானால், உன்னுடைய கரத்தை உயர்த்து கவலைப்படாதீர்கள், அது நின்றுவிடும். நீங்கள் விசுவாசிப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். அது ஒரு வாக்குத்தத்தமாயிருக்கிறது. நீங்கள் அவருடைய வஸ்திரத்தை தொட்டீர்கள்.
There's a lady sitting right back here on this side. She's suffering with a female trouble. I hope her, oh God, Mrs. Reed, you know I don't know you, but that's true, isn't it?
இந்த பக்கத்தில் இங்கே சரியாக பின்னால் ஒரு ஸ்திரீ அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் பெண்களுக்குரிய ஒரு தொலையினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறாள். நான் அவளுடைய, ஓ தேவனே, திருமதி ரீட், நான் உங்களை அறியர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அது உண்மையாயுள்ளது இல்லையா?
You were praying, Lord, be merciful to me. He has. It's going to leave you now. You just believe with all your heart. Don't you doubt. You have faith.
நீங்கள் கர்த்தாவே, என்னிடத்தில் இரக்கமாகிரும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தீர்கள். அவர் இரக்கமுடையவராயிருக்கிறார். இப்பொழுது அது உங்களை விட்டு நீங்கிவிடப் போகிறது. நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். நீங்கள் சந்தேகப்படாதீர்கள். நீங்கள் விசுவாசமுடையவர்களாயிருங்கள்.
Here, here's a lady sitting right here at the inn, little dark looking hat on. She's praying about its trouble. She's got trouble. Don't you see that light hanging over there?
இதோ இங்கே சரியாக கடைசியில் உள்ள ஒரு ஸ்திரீ கருப்பாய் காணப்படுகிற ஒரு சிறு தொப்பியை அணிந்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அது ஒரு நோயாயுள்ளது. அவள் தொந்தரவை உடையவளாயிருக்கிறாள். அங்கே அவள் மீது அந்த ஒளி தொங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் காணவில்லையா? பார்த்தீர்களா?
She's got her head down. She's got trouble with her knees. She hurt her knees. She fell and it hurt her knees.
அவள் தன்னுடைய தலையை கீழே சாய்த்துக் கொண்டிருக்கிறாள். அவள் தன்னுடைய முழங்கால்களிலும் வேதனை உடையவளாயிருக்கிறாள். அவள் தன்னுடைய முழங்கால்களை காயப்படுத்திக் கொண்டாள். அவள் விழுந்து தன்னுடைய முழங்கால்களை காயப்படுத்திக்
கொண்டாள்.
பார்த்தீர்களா? நான் அவளை அறியேன். தேவர் அதை அறிந்திருக்கிறார். ஆனால் அது உண்மை ஸ்திரியே,
அப்படித்தானே? She's suffering from a nervous condition.
இங்கே உன்னுடைய கரத்தை உனக்கு அடுத்து அமர்ந்துள்ள அந்த ஸ்திரீயின் மீது வை. அவள் அன்றைக்கு நேராக வா. அவள் ஒரு நரம்பு கோளாறான நிலையிலிருந்து வேதனையுற்றுக் கொண்டிருக்கிறாள்.
And that nervous condition has, she's got eye trouble, and the eyes was operated on which caused it. That's right, isn't it? Raise your hand. If thou canst believe.
அந்த நரம்பு கோளாறு நிலைமையானது அவளுக்கு கண்ணிலும் தொலை உண்டாக்கியிருக்கிறது. அதன் காரணமாகவே அவளுடைய கண்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளன. அது உண்மை, அப்படித்தானே? உன்னுடைய கரத்தை உயர்த்து, நீ விசுவாசிக்க கூடுமானால் நலமாயிருக்கும். இந்த இன்னொரு ஸ்திரீ தன்னுடைய கரத்தை அங்கே சரியாக அவளுடைய பக்கத்தில் வைத்திருக்கிறாள். அது ஒரு விதமாய் அவளை கிளர்ச்சியடை செய்தது.
That's right, wave your hand like that. All right.
ஆனால் காரணம் உங்களுடைய தொல்லை என்னவென்பதை தேவன் எனக்கு கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது உங்களுடைய கணுக்கால்களில் உள்ளது. அது உண்மையானால் உன்னுடைய கரத்தை இந்த விதமாக அசைத்து காட்டு. சரி.
What did he say he would do? He's the same yesterday, today, and forever. Do you believe that?
அவர் என்ன செய்வார் என்று அவர் கூறினார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?
Here's a man sitting in front of me. He's suffering with arthritis. He really, I don't know where he's going to get it or not.
இங்கே ஒரு மனிதன் எனக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மூட்டு வீக்கத்தினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் உண்மையாகவே அவர் சுகம் பெறப் போகிறாரா அல்லது இல்லையா என்பதை நான் அறியேன்.
It's kind of a man about my age. He suffers with arthritis. He's not from here. He's from Kansas City.
அவர் கிட்டத்தட்ட என் வயதுடைய ஒரு மனிதனாயிருக்கிறார். அவர் மூட்டு வீக்கத்தினால் வேதனை உறுகிறார். அவர் இங்கிருந்து வரவில்லை. அவர் கான்சாஸ் பட்டணத்தில் இருந்து வந்திருக்கிறார்.
You believe that God will heal you? You believe God can tell me what your name is? Mr. Francis. You believe with all your heart?
தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? உங்களுடைய பெயர் என்ன என்பதை தேவன் என்னிடம் கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? திரு பிரான்சிஸ், நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசிக்கின்றீர்களா?
He was trying to rob you from it, sir. You think I was meeting another man, but it was you. And when I said that, a real funny feeling came over you, a real sweet warm. If that's right, wave your hand like this.
ஐயா, அவன் அதிலிருந்து உங்களை கொள்ளையிட முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். நான் மற்றொரு மனிதனை குறித்து கூறிக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது உங்களைத்தான். நான் அதை கூறின போது உண்மையாகவே ஒரு விரோதமான உணர்வு உங்கள் மீது உண்டானது. உண்மையிலேயே இனிமையான இதமான உணர்வு. அது உண்மையானால் இந்த விதமாக உங்களுடைய கரத்தை அசைத்து காட்டுங்கள்.
Also, your wife sitting there, she's Mrs. Francis. She suffers also with arthritis, and she's got trouble with her eyes and trouble with her ears. Is that right? That's right.
அங்கே உன்னுடைய மனைவியும் கூட அமர்ந்திருக்கிறாள். அவள் திருமதி பிரான்சிஸ். அவளும் கூட மூட்டுமிக்கத்தினால் அவதியுறுகிறாள். அவளுக்கு தன்னுடைய கண்களிலும் அவளுடைய காதுகளிலும் தொல்லை உள்ளது. அது சரியா? அது உண்மை.
The lady sitting next to her, right next to her there, she's suffering with varicose veins. Right? She has something wrong inwardly, some kind of, it's a bladder trouble. She has bladder trouble. She's also from Kansas City. Miss Gregg. That's right.
அவளுக்கு அடுத்து உட்கார்ந்துள்ள ஸ்திரீ. அங்கே அவளுக்கு அடுத்து அவள் நரம்புகளின் வீக்கத்தெடுப்பினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறாள். சரி, அவளுக்கு உட்புறத்தில் ஏதோ கோளாறு உண்டு. அது சிறுநீரக பையிலுள்ள ஒரு கோளாறு. அவளுக்கு சிறுநீரகப்பை கோளாறு உள்ளது. அவளும் கூட கான்சாஸ் பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறாள். திருமதி கெர்க், அது உண்மை.
If I'm a total stranger to you people, raise up your hands like that. So I mean to these people here at this call, raise up your hands. You people just call then if I'm a stranger.
நான் ஜனங்களாகிய உங்களுக்கு முற்றிலும் ஒரு அந்நியராயிருந்தால், அவ்வாறு இருந்தால், நான் குறிப்பிட்டு கூறுவது சரியானால், இங்கே அழைக்கப்பட்ட இந்த ஜனங்களுக்கு நான் ஒரு அந்நியராயிருந்தால், அப்பொழுது அழைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களாகிய நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள்.
What is it? The same God who came down in human flesh and eat meat and drank milk. And Jesus said, and Abraham said rather, that he was Elohim. God manifested in flesh.
அது என்ன? மானிட சரீரத்தில் இறங்கி வந்து மாம்சம் புசித்து பாலை பருகின அதே தேவன். இயேசு கூறினார், சரியா கூறினால், ஆபிரகாம் அவர் ஏலோகியமாய் இருந்தார் என்று கூறினான். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்.
Jesus said as it was in that day that Jehovah the son of man again in the form of prophetic like he was would return again at the last days just before your bodies is going to be changed.
இயேசு அந்நாட்களில் இருந்தது போலவே அந்த யெகோவா மனுஷகுமாரனாய் மீண்டும் தீர்க்கதரிசியின் ரூபத்தில் அவர் இருந்தது போல கடைசி நாட்களில் உங்களுடைய சரீரங்கள் மாற்றமடை போவதற்கு சற்று முன்னர் மீண்டும் திரும்பி வருவார் என்றார்.
Sarah couldn't receive that baby in that body, could she? Abraham couldn't in his body. His body had to be changed. So does ours to receive the son.
பாருங்கள், சாராள் அந்த சரீரத்தில் அந்த பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளால் முடிந்ததா? ஆபிரகாமினாலும் அவனுடைய சரீரத்தில் முடியாதிருந்தது. அவனுடைய சரீரம் மாற்றப்பட வேண்டியதாயிருந்தது. அவ்வாறே அந்த குமாரனை ஏற்றுக்கொள்ள நம்முடைய சரீரங்களும் மாற்றமடைய வேண்டியதாய் உள்ளது.
Take the word and he is the son. It is the word. You believe it? Now bow your heads just a moment.
வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் குமாரனாய் இருக்கிறார். அது வார்த்தையாய் உள்ளது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது உங்களுடைய தலைகளை அப்படியே ஒரு வினாடி தாழ்த்துங்கள்.
Thoroughly with all your heart. Is God justified in making these promises? Do you believe his word is the truth?
எல்லா வகையிலும் முழுமையாக உங்களுடைய முழு இருதயத்தோடு இந்த வாக்குத்தத்தங்களை உண்டு பண்ணியிருப்பதில் தேவன் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறாரா? அவருடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
Do you believe that these witnesses are only false witnesses? That they didn't have the faith to believe it in the beginning? You are the jury and you are the judge.
இந்த சாட்சிகள் வெறுமன போலியான சாட்சிகள் என்றும் அவர்கள் அதை விசுவாசிக்க ஆரம்பத்திலேயே விசுவாசமுடையவர்களா இருக்கவில்லை என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் வழக்கின் முடிவை தெரிவிப்பவர்களாயும் நீங்களே நியாயாதிபதியாயும் இருக்கிறீர்கள்.
Every jury has to make up its mind. The judge has to pass the verdict.
வழக்கின் முடிவை தீர்மானித்து தெரிவிக்கும் ஒவ்வொருவரும் தன்னுடைய சிந்தையில் தீர்மானம் எடுக்க வேண்டும். நீதிபதி தீர்ப்பை கூற வேண்டியதாக இருக்கிறது.
Have you made up your mind that God's word of Mark 16 is the truth? If you have, raise up your hand.
தேவனுடைய வார்த்தையாகிய மார்க் 16 சத்தியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் உங்களுடைய சிந்தையில் தீர்மானித்து விட்டீர்களா? நீங்கள் தீர்மானித்திருந்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள்.
I've brought witnesses on the scene that come in the same way of this in the last days and prove that God's word was right. And God's word promises this in the last days.
நான் சாட்சிகளை காட்சிகளை அழைத்து வந்து இந்த கடைசி நாட்களிலும் அது அதே விதத்தில் வரும் என்றும் தேவனுடைய வார்த்தை சரியானதாக இருந்தது என்பதையும் நிரூபித்தேன். இக்கடைசி நாட்களில் தேவனுடைய வார்த்தை இதை வாக்களித்திருக்கிறது. உங்களுக்கு முன்பாகவும் உங்கள் ஒவ்வொருவருக்கு முன்பாகவும் அவைகளில் மற்றவைகளை நிரூபிக்க நான் இங்கிருக்கிறேன், நீங்களும்
இங்கிருக்கிறீர்கள்.
நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்படக்கூடும். நீங்கள் அதை விசுவாசித்தால் ஒவ்வொருவராக இந்த விதமாய் அழைக்கப்படலாம்.
Ask these people, talk to them where the Holy Spirit's called. What are you doing now, Brother Branham? I'm trying to get it away from you. It just keeps happening everywhere in the building. You see it flashing.
இந்த ஜனங்களை அழைத்து அவர்களிடம் பேசி பரிசுத்த ஆவியானவர் அழைத்திருப்பதை கூறுங்கள். சகோதரன் பிரணாம், இப்பொழுது நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? அதிலிருந்து விலகிச் செல்ல முயற்சிக்கிறேன். அது அப்படியே தொடர்ந்த கட்டிடத்தில் எங்கும் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அது அப்படியே பிரகாசிப்பதை நீங்கள் காண்கிறீர்கள்.
I'm trying to get you to believe it. Have faith in God. Believe it.
பாருங்கள், அதனை கொண்டு உங்களை அதை விசுவாசிக்கும்படி செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், அதை விசுவாசியுங்கள்.
He's justified in rightness. He's confirmed it and proved that it's the truth. He prophesied it 30 years ago and proved it today.
அவர் அதை எழுதுபடியில் நியாயந்தீர்க்கப்படுகின்றார். அவர் அதை உறுதிப்படுத்தி அது சத்தியமாக இருக்கிறது என்று நிரூபித்திருக்கிறார். அவர் அதை 30 வருடங்களுக்கு முன்னர் தீர்க்க தரிசனமாய் உரைத்து இன்றைக்கு அதை நிரூபித்து விட்டார்.
He said it 2000 years ago and proved it today. His word is the truth.
அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் அதை கூறி இன்றைக்கு அதை நிரூபித்து விட்டார். அவருடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது.
And every word of God is inspired and all of it's the truth. And Mark 16 said, they shall lay their hands on the sick and they shall recover.
ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் ஆவியினால் ஏவப்பட்டிருக்கிறது. அது முழுவதுமே சத்தியமாய் உள்ளது. மார்க் 16 அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று கூறியுள்ளது.
Jury, what is your verdict in this court this afternoon? Is Jesus Christ the same yesterday, today and forever? Raise your hand.
தீர்ப்பளிக்க உள்ளோரே, இந்த பிற்பகலில் இந்த நீதிமன்றத்தில் உங்களுடைய தீர்ப்பு என்ன? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரா? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள்.
Are you fully convinced that Mark 16 is the truth, the word of Jesus Christ? If they lay their hands on the sick, they shall recover. Raise your hands.
Mark 16 சத்தியமா இருக்கிறது என்றும் அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்களேயானால் அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்பது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்றும் நீங்கள் முழுமையாய் உறுதி கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள்.
Then Satan, you got to go. Mr. Unbeliever, you have no business among us any longer. Mr. Skeptic or Mr. Impatient, I don't care how long it takes it, it's going to happen.
ஆகையால் சாத்தானே, நீ போகத்தான் வேண்டும். திரு அவிசுவாசியே, உனக்கு நீ எங்கள் மத்தியில் எவ்வித வேலையும் கிடையாது. திரு ஆயுர்வாதியே, திரு பொறுமையற்றவரே, அது சம்பவிக்க எவ்வளவு காலமாகும் என்று நான் கவலைப்படவில்லை, ஆனால் அது சம்பவிக்கப் போகிறது.
Do you call me a believer? Raise up your hand if you do. I'm a believer. I'm going to pray for you. Lay hands on you.
நீங்கள் என்னை ஒரு விசுவாசி என்று அழைக்கிறீர்களா? நீங்கள் அவ்வாறு அழைத்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நான் ஒரு விசுவாசி, நான் உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்கள் மேல் கரங்களையும் வைக்கப்
போகிறேன்.
இங்குள்ள உங்களுடைய போதகர்கள் விசுவாசிகளாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். விசுவாசமாக இருக்கிற ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் அங்க இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள்.
I'm going to ask the believing ministers to come here just a minute. Is that all right, Pastor? I want every minister in this building that's a believer, come here and stand with me just a moment.
விசுவாசமுள்ள ஊழியக்காரர்கள் இங்கே ஒரு நிமிடம் அப்படியே வரும்படி நான் கேட்டுக்கொள்ள போகிறேன். போதகரே, அசரியா, பரிபூர்ணம், இந்த கட்டடத்தில் ஒரு விசுவாசியாக இருக்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரரும் இங்கு வந்து அப்படியே ஒரு வினாடி என்னோடு நிற்கும்படி நான் விரும்புகிறேன்.
I want genuine believers now. Remember, we don't want make believers, we want genuine believers. Come here and stand on the platform. You're going to see something happen now. I believe you told me the truth.
இப்பொழுது எனக்கு உண்மையான விசுவாசிகளே தேவை. நினைவிருக்கட்டும், நமக்கு பாவனை விசுவாசிகள் தேவையில்லை, நமக்கு உண்மையான விசுவாசிகள் தேவை. இங்கு வந்து மேடையின் மேல் இல்லுங்கள். இப்பொழுது ஏதோ காரியம் சம்பவிக்கிறதை காணப்போகின்றீர்கள். நீர் எனக்கு கூறின சத்தியத்தை நான் விசுவாசிக்கிறேன்.
Now remember, real quiet, just a minute, as these ministers are coming, I want to say something to you.
இப்பொழுது நினைவிருக்கட்டும், அப்படியே ஒரு நிமிடம் உண்மையிலேயே அமைதியாயிருங்கள். இந்த ஊழியக்காரர்கள் வந்து கொண்டிருக்கும் போது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன்.
Now what? What will happen? Your action, somebody slipped. Sorry. Your action from this on will be your verdict. How many believe that? Raise up your hand.
இப்பொழுது என்ன சம்பவிக்கும்? உங்களுடைய செய்கை, உங்களுடைய செயல்பாட்டிலிருந்து யாரோ நழுவிட்டார், சரி, இதன் பேரில் உள்ள உங்கள் செயல்முறையே உங்களுடைய தீர்ப்பாக இருக்கும். அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள்.
Now everybody that's got a prayer card, stand up over on the right hand side here. Get over on this side.
இப்பொழுது ஒரு ஜெப அட்டையை வைத்துள்ள ஒவ்வொருவரும் எழும்பி இங்கே வலப்பக்கமாக செல்லுங்கள், இந்த பக்கமாக செல்லுங்கள்.
You each one of your aisle, stand out in the right hand side of your aisle. In the right hand side of your aisle. Now them on the other end over there will have to come out this way. All right.
நீங்கள் உங்களுடைய இருக்கைகளுக்கிடையே உள்ள நடைபாதையில் உள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய நடைபாதையின் வலது பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய நடைபாதையின் வலது பக்கத்திலிருந்து எழுந்திருங்கள். இப்பொழுது அங்கே மற்றொரு மூலையில் உள்ள மற்றவர்கள் இந்த வழியில் வரட்டும், சரி.
All these on this side with prayer cards, stand up in this aisle like this. On the right hand side. That'd be the left hand side, I'm sorry. This side over here be your right hand side, that's on your left hand side. Now, come right around like that, form your line.
ஜெப அட்டைகளோடு இந்த பக்கத்தில் உள்ள இவர்கள் யாவரும் இந்த பிரகாரத்தில் எழுந்திருங்கள். இந்த வண்ணமாக வலப்பக்கத்தில் நில்லுங்கள். அது இடப்பக்கமாகும், என்னை மன்னிக்கவும், இங்கே இந்த பக்கம் உங்களுடைய வலப்பக்கமாக இருக்கிறது, அது உங்களுடைய இடப்பக்கமாக உள்ளது. இப்பொழுது உங்களுடைய வரிசையிலிருந்து அந்த வழியாக சுற்றி பாருங்கள்.
Now all you ministers come here and make a double line right across this way, two lines right this way. Right around here, right around here. Each one of you.
இப்பொழுது ஊழியக்காரர்களே, நீங்கள் யாவரும் இங்கு வந்து இரண்டு வரிசைகளை உண்டு பண்ணுங்கள். இந்த வழியிலூடாக, இந்த வழியில் இரண்டு வரிசைகளை ஏற்படுத்துங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் சரியாக இங்கு சுற்றி பாருங்கள், இங்கு சுற்றி பாருங்கள்.
Now how many of you believe, raise your hand, say, now again I want to show God that I absolutely believe that Mark 16 is the truth. Raise up your hand. I now accept it.
இப்பொழுது உங்களில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்தி, இப்பொழுது மார்க் 16 சத்தியமாக உள்ளது என்று நான் முற்றிலுமாக விசுவாசிக்கிறேன் என்று மீண்டுமாய் தேவனுக்கு காண்பிக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று கூறுங்கள். உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். இப்பொழுது நான் அதை ஏற்றுக் கொள்கிறேன்.
How many out there that won't be in the prayer line will be praying for these that's in the prayer line, and the whole group of us together will be praying as believers. Raise up your hand. Now let's pray.
அங்கே ஜெப வரிசையில் இல்லாதவர்களுக்கும் ஜெப வரிசையில் உள்ள இவர்களுக்காக ஜெபிக்கவும். விசுவாசிகள் என்ற முறையில் நம்முடைய முழு கோட்டத்தாரோடு சேர்ந்து ஜெபிக்க எத்தனை பேர் இங்க இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம்.
Lord Jesus, thou art God. Thou art the great I am. Not the I was or I will be. You are I am, present tense. There is no power that can stand in your way. You are God, and there's none like you. You make your words to be confirmed.
கர்த்தராகிய இயேசுவே, நீர் தேவனாய் இருக்கிறீர். நீர் நான் இருந்தவர் அல்லது நான் இருக்க போகிறவர் என்பவராய் இல்லாமல் நான் இருக்கிறவர் என்கிற மகத்துவமானவராய் இருக்கிறீர். நீர் நான் இருக்கிறேன் என்பவராக இருக்கிறீர். நிகழ்காலம் உம்முடைய வழியில் எந்த சக்தியும் இருக்க முடியாது. நீரே தேவன், உம்மை போல் ஒருவரும் இல்லை. நீர் உம்முடைய வார்த்தைகளை உறுதிபட செய்கிறீர்.
You proved it to us through the witnesses this afternoon in this trial, this jury, and also this court, and the judges that will be.
இந்த பிற்பகலில் இந்த வழக்கு விசாரணையில் நீர் அதை சாட்சிகளினூடாக நிரூபித்திருக்கிறீர். இந்த தீர்ப்பாளர்களுக்கும் இந்த நீதிமன்றத்திலும் கூட நீதிபதிகளாக உள்ளவர்களுக்கும் அதை நிரூபித்து விட்டீர்.
We have given the trial fair. We taken what the enemy said. We taken what the prosecutor said. We taken what his witnesses said.
நாம் நியாயமான வழக்கு விசாரணை கொடுத்திருக்கிறோம். நாங்கள் சத்திரக்குள்ளதையும் எடுத்துக் கொண்டோம். நாங்கள் குற்றச்சாட்டு மடக்கவங்க கூடதையும் எடுத்துக் கொண்டோம். அவருடைய சாட்சிகள் கூறினதையும் எடுத்துக் கொண்டோம்.
We brought it back with the witness of the defense witness, and he's proved that God is justified in making these statements, because he does bring it to pass to believer by many more witnesses than the unbeliever can produce witnesses.
நாங்கள் அதை எதிர்வாதி பக்கத்து வாதவிளக்க சாட்சிகளோடு திரும்ப விளக்கி காட்டினோம். இந்த வாக்குமூலங்களை ஏற்படுத்துவதில் தேவன் சரியென மேய்ப்பிக்கப்படுகிறார் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். ஏனென்றால் அவிசுவாசியானவன் முன்னிலைப்படுத்தக்கூடிய சாட்சிகளை காட்டிலும் அதிகமான சாட்சிகளின் மூலம் அவரது விசுவாசிக்கு நிறைவேற செய்கிறார்.
Now we know that is true. It only lays if the people had judged it to be right, the word of God to be the truth.
இப்பொழுது அது உண்மையாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இருக்க வேண்டும் என்றும் அது சரியானதாக இருக்க வேண்டும் என்று ஜனங்கள் நியாயம் தீர்க்கின்றனரா என்பதில் மட்டுமே அது அமைந்துள்ளது.
Grant, Lord, that everyone passing through these line here, Father, these men standing here, after I'm gone, someone might say Brother Branham laid hands on them. But I want the people to know that these pastors has just as much right to lay hands on the sick as anybody does.
பிதாவே, இங்கே இந்த மனிதர்கள் நின்று கொண்டிருக்கையில் இங்கே இந்த வரிசையினுடைய கடந்து செல்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே சுகத்தை அருளும். நான் சென்ற பிறகு சகோதரன் பிரணாம் அவர்கள் மேல் கரங்களை வைத்தார் என்று கூறலாம். ஆனால் எவரும் செய்கிறது போன்றே வியாதியஸ்தின் மேல் கரங்களை வைக்க இந்த போதவர்களுக்கு அதே அள உரிமை உண்டு என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளவே நான் விரும்புகிறேன்.
They don't have to wait till some special time evangelist comes through, but their own pastor has the right to lay hands on them.
அவர்கள் ஏதோ ஒரு விசேஷித்த நேர சுவிசேஷகன் வரும் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் அவர்களுடைய சொந்த போதகரே அவர்கள் மேல் கரங்களை வைக்க உரிமையுடையவராய் இருக்கிறார்.
God grant that every person that passes through this line of hands here today that's been called and ordained of God to lay hands on the sick.
தேவனே, இன்றைக்கு இங்கே இந்த கரங்களின் வரிசையினுடாக கடந்து செல்கிற ஒவ்வொரு நபரையும் சுகப்படுத்தியருளும். அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைக்க தேவனால் அழைக்கப்பட்டு நியமனம் செய்யப்பட்டவர்கள்.
We know we have no holy hand, but we don't look at ourselves. We look at our sacrifice, Jesus Christ, the same yesterday, today, and forever, who's bleeding before the throne of God now to cleanse us, to carry out His commission.
நாங்கள் பரிசுத்தமான கரங்களை உடையவர்கள் அல்ல என்பதை நாங்கள் அறிவோம். ஆனாலும் நாங்கள் எங்களை நோக்கி பார்க்கவில்லை. எங்களை சுத்திகரிக்கவும் அவருடைய கட்டளையை நிறைவேற்றவும் இப்பொழுது தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக ரத்தம் சுட்டிக் கொண்டிருக்கிற நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய எங்களுடைய பலியை நோக்கி பார்க்கிறோம்.
Grant, Lord, that every man, woman, boy, or girl that passes through here will go off of this platform rejoicing just the same as if they were normally and well and sound. Grant it.
கர்த்தாவே, இங்கே இதனுடைய கடன் செல்கிற ஒவ்வொரு மனிதரையும் ஸ்திரீயையும் பையனையும் பெண்ணையும் சுகமடைய செய்யும். அவர்கள் இந்த வேலையிலிருந்து கலிகூர்ந்து கொண்டே அவர்கள் நல்ல ஆரோக்கியமான இயல்பான நிலையில் இருப்பதை போன்றே செல்வார்களாக. இதை அருளும்.
May this jury's verdict as they claim it was he was justified, and may now the judgment that they pass will be their action from hereafter. Help us God in Jesus Christ's name. Amen.
இந்த தீர்ப்பு குழுவின் தீர்ப்பானது அவர்கள் அதை உரிமை கோரின போது அவர் மெய்யர நிரூபிக்கப்பட்டார் என்றே இருப்பதாக அவர்கள் கூறும் போது நியாயத்தீர்ப்பானது இது முதற் கொண்டு அவர்களுடைய செயலாக இருப்பதாக. தேவனே, இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.
Brother Roy Borders or some song leader, if you'll come here just a moment and lead now with your eyes closed.
சகோதரன் ராய் பார்டர்ஸ் அல்லது பாடலை முன்னின்று நடத்துபவர் யாராவது நீங்கள் இங்கு வந்து அப்படியே ஒரு வினாடி பாடலை முன்னின்று நடத்தினால் நலமாயிருக்கும். இப்பொழுது உங்களுடைய கண்கள் மூடப்பட்டே இருக்கட்டும்.
I just fall right in line as your line comes along. Come through here. We've prayed each one of these men. Why I put them up here was this.
இப்பொழுது உங்களுடைய வரிசை வருகையிலே சரியாக வரிசையில் செல்லுங்கள். இங்கே வரிசையினூடாக வாருங்கள். இந்த மனிதர்களில் ஒவ்வொருவருக்கும் நான் ஜபித்தேன். நான் ஏன் அவர்களை இங்கு மேலே நிறுத்தினேன்?
Now you over here will have to come down this way and fall right in line with these here as they come out. See, right.
இப்பொழுது இங்குள்ள நீங்கள் இந்தபடியாய் கீழே வந்து இவர்களுடன் இங்குள்ள இவர்களுடன் வரிசையில் சென்று அவர்கள் வெளியே செல்லும் போதே செல்ல வேண்டும். பாருங்கள். சரி.
Now just wait till they go away. Wait till this line comes out. Then you, lady, right here, sister, wait right there.
இப்பொழுது அப்படியே காத்திருக்கும் வரை அவர்கள் தூரமாய் செல்லும் வரை காத்திருங்கள். இந்த வரிசை வெளியே வரும் வரையில் சரியாக காத்திருங்கள். பின்னர் நீங்கள் ஸ்திரீயே, இங்குள்ள சகோதரியே, சரியாக அங்கேயே காத்திரு பாருங்கள். அங்கேயே காத்திருங்கள் பாருங்கள்.
Oh sure, some of you help them there. See, you got to let this lines come out, these lines come out, and this line follow them. See, coming through.
வாயில் காப்போர்களே, உங்களில் சிலர் அங்கே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பாருங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த வரிசைகளை முதலில் வெளியே செல்ல அனுமதிக்க வேண்டும். இந்த வரிசைகள் வெளியே செல்லட்டும், அதன் பின்னர் இந்த வரிசை அவர்களை பின்தொடர்ந்து செல்லட்டும். பாருங்கள், இந்த வரிசையினுடாகவே வரட்டும்.
Now, if you're coming through here just presuming, just guessing, stay out of the line. might make you worse. But if you come through here believing, there's nothing going to take it out of you.
இப்பொழுது நீங்கள் இங்கே வெறுமன ஊகமாகவோ வெறுமன கற்பனையாகவோ இவ்வரிசையினூடாக வந்து கொண்டிருந்தால் வரிசையை விட்டு விலகி தரித்திருப்பதே நலம். அது உங்களை இன்னமும் மோசமாக்கிவிடலாம். ஆனால் நீங்கள் இவ்வரிசையினூடாக விசுவாசமாய் வருவீர்களானால் அதனை உங்களிடத்திலிருந்து எதுவுமே எடுத்து போட முடியாது. இது தீர்வு செய்கிற நேரமாய் உள்ளது என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்?
I believe it. No more to complain about it. It's over right now. I've accepted the word of God. If you don't come in the line now. You believe with all your heart and come.
வரிசையில் உள்ள நீங்கள் இது அதுவாகத்தான் உள்ளது. நான் அதை விசுவாசிக்கிறேன். அதை குறித்த குற்றங்கூறுதலே இல்லை. அது இப்பொழுது முற்றுப்பெற்று விட்டது. நான் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று கூறுங்கள். இப்பொழுது நீங்கள் வரிசையில் வரவில்லை என்றால், வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள், வாருங்கள்.
God vindicated himself by word in the witness and trial, present right now, the same yesterday, today and forever. There's nothing left but to lay hands on the sick and they shall recover.
தேவன் தம்மை வார்த்தையினால் ரூபகாரப்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது சாட்சிகளும் வழக்கு விசாரணையிலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்க அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்பதை தவிர வேறொன்றும் விடப்பட்டிருக்கவில்லை.
Here's your pastors. You know they are believers. They are your shepherds.
இதோ உங்களுடைய போதகர்கள். அவர்கள் விசுவாசிகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் உங்களுடைய மேய்ப்பர்கள்.
Now, I don't want you to get the impression that me or Roberts or somebody else is the only person that's ordained to do this.
இதை செய்ய நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரே நபர் நானோ அல்லது ஓரல் ராபர்ட்ஸோ அல்லது யாரோ ஒருவர் என்ற எண்ணத்தை நீங்கள் உடையவர்களாயிருக்க நான் விரும்பவில்லை.
Every minister is ordained to do it. Every believer, whether he's a minister or not, is ordained to do it. Every person that believes has a right to lay hands on the sick and they shall recover.
ஒவ்வொரு ஊழியக்காரனும் அதை செய்யும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறான். ஒவ்வொரு விசுவாசியும் அவன் ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் அல்லது ஊழியக்காரனாக இராவிட்டாலும் அதை செய்ய நியமிக்கப்பட்டிருக்கிறான். விசுவாசிக்கிற ஒவ்வொரு நபரும் வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைக்க உரிமை கொண்டு அவர்கள் சொஸ்தமாவார்கள்.
I don't say your pastor or anybody would be take the gift of discernment. They don't have to do that. That's not their calling. That's not their calling to do that. That's to be one in an age.
உங்களுடைய போதகர் அல்லது வேறு யாராவது மட்டுமே வகையறுத்தலின் வரத்தை உடையவராக இருப்பர் என்று நான் கூறவில்லை. அவர்கள் அதை செய்ய வேண்டியதில்லை. அது அவர்களுடைய அழைப்பும் அல்ல. அதை செய்யும்படியானதல்ல அவர்களுடைய அழைப்பு. அது ஒரு காலத்திற்கு ஒருவரே இருக்க வேண்டியதாக இருக்கிறது.
But we find out that you are called as a believer, these signs shall follow them. It don't point out any person, them that believe. You believe with all your heart now.
ஆனால் நீங்கள் ஒரு விசுவாசியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நாம் கண்டறிகிறோம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அது எந்த நபரையும் குறிப்பிட்டு கூறவில்லை. விசுவாசிக்கிறவர்களால் இப்பொழுது நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு அதை விசுவாசிக்கிறீர்கள். சகோதரன் ராய், நம்பிடுவாய் என்ற பாடலை நீங்கள் முன்னின்று நடத்துங்கள்.
Everybody in prayer, ministers as they pass by, lay hands on them, and laity and friends, when you pass by here, don't you have one doubt in your mind, just pass right through the line, going out here, say it's settled.
ஒவ்வொருவரும் ஜபத்தில் இருங்கள். ஊழியக்காரர்களே, அவர்கள் அருகில் கடன் செல்லும் போது அவர்கள் மேல் கரங்களை வையுங்கள். சபையில் சந்தேகம் இருக்க வேண்டாம். வெறுமன வரிசையினுடாக கடந்து சென்று அது தீர்ந்து விட்டது என்றே கூறுங்கள்.
Now remember, you have been the jury on this case. You raised up your hand that you had your verdict. Everybody understand? Say amen.
இப்பொழுது நினைவிருக்கட்டும், நீங்கள் வழக்கில் தீர்ப்பளிக்கும் குழுவினராய் இருந்து வருகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய தீர்ப்பு கூறிவிட்டீர்கள் என்று நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தினீர்கள். புரிந்து கொள்கிற ஒவ்வொருவரும் ஆமென் என்று கூறுங்கள்.
You have your verdict. Now, what you do hereafter will prove whether you told the truth or not.
நீங்கள் உங்களுடைய தீர்ப்பை கூறிவிட்டீர்கள். இப்பொழுது இதற்கு பின்னர் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுவே நீங்கள் கூறினது சத்தியமா அல்லது இல்லையா என்பதை நிரூபிக்கும்.
Your judgment will be passed for what you do from hereafter. You'll be the judge and jury. If you truly believe it, it's got to happen. If you're make-believing, it won't happen.
இதற்கு பிறகு நீங்கள் செய்வதைக் கொண்டே உங்களுடைய நியாயத்தீர்ப்பு நிறைவேற்றப்படும். அப்பொழுதே அது நிறைவேறும். நீங்கள் நீதிபதியாயும் தீர்ப்பளிக்கும் குழுவினராயும் இருக்கலாம். நீங்கள் அதை உண்மையாகவே விசுவாசித்தால் அது நிறைவேற வேண்டியதாய் உள்ளது. நீங்கள் பாவனையாக விசுவாசம் கொண்டிருந்தால் அது சம்பவிக்காது.
Because it's proved by the word, by the presence of God, by everything that there is.
ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய பிரசன்னத்தினாலும் அங்குள்ள ஒவ்வொரு காரியத்தினாலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.
Is anything left to be done?
ஏதாவது காரியம் செய்யும்படி விடப்பட்டிருக்கிறதா?
If he'd come right here this afternoon, could he heal you? No, he's already done it.
அவர் இந்த பிற்பகலில் இங்கு வருவாரானால் அவர் உங்களை சுகப்படுத்தக் கூடுமா? இல்லை, அவர் அதை ஏற்கனவே செய்து விட்டார்.
He's all, anything left to be done now. He's vindicated himself here by the word, proved everything. The only thing you have to do, you've made up your mind, you heard the trial, you passed the verdict. Now, come and show your judgment. Amen. God bless you.
புரிகின்றதா? இப்பொழுது ஒரு காரியமும் செய்யும்படி விடப்பட்டிருக்கவில்லை. அவர் இங்கு தம்மை தாமே ரூபகாரப்படுத்தி வார்த்தையின் மூலம் ஒவ்வொரு காரியத்தையும் நிரூபித்தார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நீங்கள் உங்களுடைய சிந்தையில் தீர்மானம் செய்துள்ளீர்கள், நீங்கள் வழக்கு விசாரணையை கேட்டுள்ளீர்கள், நீங்கள் தீர்ப்பை கூறியிருக்கின்றீர்கள். இப்பொழுதோ வந்து உங்களுடைய நியாய தீர்ப்பை காண்பியுங்கள். ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Let the people come to you. Let the people stand up a little closer now. All right. Every man touch that mouth. Touch everybody. Every man touch that people with faith now. Close your eyes.
Sorry. சகோதரர்களே, இப்பொழுது ஜபத்தில் இருங்கள். வாயிற்காப்போன்கள் ஒவ்வொருவரும் ஜனங்களை வரிசைகளூடாக வரவிடட்டும். இப்பொழுது சற்று நெருக்கமாக எழுந்து நில்லுங்கள். ஒவ்வொரு மனிதனும் அந்த குழந்தையை தொடுங்கள். ஒவ்வொருவரையும் தொடுங்கள். ஒவ்வொரு மனிதனும் இப்பொழுது விசுவாசத்தோடு அந்த ஜனங்களை தொடுங்கள். உங்களுடைய கண்களை மூடுங்கள்.
Now can you sing it this way? Now I believe. Right now I believe it. Yep, raise your hands out. I really believe it. These signs shall follow them that believe.
இப்பொழுது நீங்கள் அதை இந்த படியில் இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், இப்பொழுதே நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று பாட முடியுமா? நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்தி நான் உண்மையிலேயே அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன.
All things are possible now I believe. Oh now I believe. Now some time ago, about 15 years ago, I remember one night being called to a hospital to a boy dying with black diphtheria. There was a heart that went bad on him.
சில நாட்களுக்கு முன்பு, சுமார் 15 வருடங்களுக்கு முன்பு, ஓரிரவு ஒரு மருத்துவமனையில் கடுமையான தொண்டை அடர்ச்சி நோயினால் மரித்துக் கொண்டிருந்த ஒரு பையனிடத்திற்கு அழைக்கப்பட்டிருந்ததை நான் நினைவு கூறுகிறேன். அவனுடைய இருதயம் மிகவும் மோசமாக இருந்தது.
And the father kept coming to the meeting to get me to go pray for the boy. And the boy was about 15, 16 years old. And I was just so busy, I couldn't do it.
அந்த பையனுக்காக ஜெபிக்க என்னை அழைத்துச் செல்லும்படி அவனுடைய தகப்பனார் தொடர்ந்து கூட்டத்திற்கு வந்து கொண்டிருந்தார். அந்த பையன் சுமார் 15-16 வயதுடனாக இருந்தான். நானோ மிகவும் அலுவலாக இருந்தபடியால் என்னால் அதற்கு செல்ல முடியாதிருந்தது.
And finally, if you take it to one, then it's the other, you know. So the father just kept holding on, waiting to the time. Finally, one night after service, I went to the hospital.
இறுதியாக நீங்கள் ஒன்றை ஏற்றுக்கொண்டால் அப்பொழுது அது மற்றொன்றாய் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அந்த தகப்பனாரோ தொடர்ந்து வந்து கொண்டே அந்த நேரம் வரை காத்துக் கொண்டிருந்தார். முடிவிலே ஆராதனைக்கு பிறகு ஓரிரவு நான் மருத்துவமனைக்கு சென்றேன்.
Well, the doctor told me that I cannot go in. He said because the boy has got the diphtheria on him and you're a married man, you can't go in and take that germ.
நல்லது, நான் உள்ளே செல்ல முடியாது என்பதை மருத்துவர் என்னிடம் கூறினார். அவர், ஏனென்றால் அந்த பையன் தொண்டை அடர்ச்சி நோயினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான், நீர் ஒரு திருமணமான மனிதனாக இருக்கிறபடியால் நீர் உள்ளே செல்ல முடியாது, ஏனெனில் அந்த கிருமியை உடன் கொண்டு வந்து விடுவீர் என்றார்.
Well, I asked him, just please let me go in. The man was Catholic. And I said, are you a Christian? He said, I'm Catholic.
நல்லது, நான் அவரிடத்தில் தயவு செய்து என்னை உள்ளே செல்ல சற்று அனுமதிப்பீர்களா என்று கேட்டுக்கொண்டேன். அந்த மனிதன் கத்தோலிக்கனாயிருந்தான். நான் சொன்னேன், நான் நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்டேன். அவர், நான் கத்தோலிக்கன் என்றார்.
I said, if a priest was standing here and trying to bring the last rites of the church to the boy, would you accept it? He said, that's different. That's a priest. You're a married man.
நானோ ஒரு கத்தோலிக்க குரு இங்கே நின்று கொண்டு அந்த பையனுக்கு சபையின் வழிபாட்டு முறைமைகளை கடைசியாக செய்ய முயற்சிப்பாரானால் நீர் அதை ஏற்றுக்கொள்வீரா என்று கேட்டேன். அவரோ, அது வித்தியாசமானது. அவர் ஒரு கத்தோலிக்க குரு, நீரோ ஒரு திருமணமான மனிதன் என்றார்.
I said, if I sign a paper, take all responsibility. He said, I can't do that, sir. And I said, please. I said, this, I'm just as much to them people as a priest would be to you.
நான் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள நான் ஒரு தாளில் கையெழுத்திடலாமா என்று கேட்டேன். அவரோ, என்னால் அதை செய்ய முடியாது ஐயா என்றார். நான், தயவு கூறுங்கள் என்றேன். நான் ஒரு கத்தோலிக்க குரு உங்களுக்கு முக்கியமானதாக இருப்பது போன்றே நான் அந்த ஜனங்களுக்கு முக்கியமானதாக உள்ளேன் என்று இதை கூறினேன்.
Finally, he dressed me up like a Ku Klux Klan, all that white stuff, and take me in. And I went to the boy, and he has been unconscious 2-3 days.
முடிவிலே அவர் ஐக்கிய நாடுகளில் உள்ள தெற்கத்திய ஒரு ரகசிய அமைப்பு படை வீரர்களின் ஆடையைப் போல எனக்கு ஒரு ஆடையை உடுத்தி முழுவதும் வெள்ளை நிறத்தால் என்னை உள்ளே கொண்டு சென்றார். நான் அந்த பையனிடம் சென்றேன். அவன் 2 அல்லது 3 நாட்களாகவே சுயநினைவற்றவனாக இருந்தான்.
His heart was just barely beating. I forget what the respiration, very small, just barely beating. The old father and mother were standing there.
அவனுடைய இருதயமோ வெறுமன அடித்துக் கொண்டே இருந்தது. நான் மூச்சு விடுதல் எப்படி இருந்தது என்பதை மறந்துவிட்டேன். மிகவும் குறைந்த அளவில் அப்படியே வெறுமன இரத்த கசிவுடன் அடித்துக் கொண்டே இருந்தது. அந்த வயோதிப தகப்பனும் தாயும் நின்று கொண்டிருந்தனர்.
And I just knelt down and just a simple little prayer, laid hands up on him. I said, Lord Jesus, I use this scripture. You said these signs shall follow them that believe.
நான் அப்படியே கீழே முழங்காற்படியிட்டு அவன் மீது கரங்களை வைத்து வெறுமன சாதாரணமாக ஒரு சிறு ஜபத்தை ஏறெடுத்தேன். நான் கர்த்தராகிய இயேசுவே என்றேன். நான் வழக்கமாக இந்த வேத வாக்கியத்தை உபயோகிப்பேன். நீர் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்றீர்.
Here's father and mother, they wouldn't be persistent in holding on for me to lay hands upon that boy if it hadn't have been if they believed it. And Lord, I wouldn't have come here as a mock. I believe that what I've said and taught is the truth. And I said, I bless the little boy in the name of Jesus Christ. Let him live.
இதோ, தகப்பனும் தாயும் இருக்கிறார்கள். அவர்கள் அதை விசுவாசிக்காமல் இருந்தால் அந்த பையன் மீது கரங்களை வைக்கும்படி என்னை தொடர்ந்து பற்றிக்கொண்டு விடாப்பிடியாக இருக்க மாட்டார்களே கர்த்தாவே. நான் ஒரு பரியாசத்திற்காக இங்கு வந்திருக்க மாட்டேன். நான் கூறினதும் போதித்திருப்பதும் சத்தியமாய் உள்ளது என்றே நான் விசுவாசிக்கிறேன். நானோ, நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சிறு பையனை ஆசீர்வதிக்கிறேன். அவன் ஜீவிப்பானாக என்றேன்.
And when I raised up, the old father and mother began to hug one another and say, isn't it wonderful, mother? Isn't it wonderful? The boy hadn't changed one bit. Just lay there. And I looked at him.
நான் எழுப்பின போது வயோதிப தாயும் தகப்பனும் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி, இது அற்புதமா இல்லையா தாயே, இது அற்புதமா இல்லையா என்று கூறத் துவங்கினர். ஆனால் அந்த பையனோ கொஞ்சமும் மாற்றமடையவில்லை. அப்படியே அங்கேயே படுத்திருந்தான். நான் அவர்களையே நோக்கி பார்த்தேன்.
A little nurse standing there, she was a special nurse, a graduate, and she was over there watching the boy. And she said to the mother, she said, how can you act like that and know your boy's dying?
அங்கே சிறு செவிலித்தாய் நின்று கொண்டிருந்தாள். அவள் ஒரு விசேஷித்த செவிலித்தாயும் ஒரு பட்டதாரியாயும் இருந்தாள். அவள் அங்கிருந்து அந்த பையனை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் அந்த தாயினிடத்தில் கூறினாள், அவள், உங்களுடைய பையன் மரித்துக் கொண்டிருப்பதை அறிந்தும் உங்களால் எப்படி இந்த விதமாய் நடிக்க முடிகிறது என்று கேட்டாள்.
The old father, like he is about, oh, I guess he's 58, 60 years old. He laid his hands over on her shoulders, an old dad would. He said, child, he said, that boy is not dying.
அந்த வயோதிப தகப்பனார், ஓ, நான் யூகிக்கிறேன், அவர் சுமார் 58-60 வயதுடையரை போன்று இருந்தார். அவர் ஒரு வயோதிப தகப்பனாரை போன்று தன்னுடைய கரங்களை அவருடைய தோளின் மீது வைத்தார். அவர், குழந்தையே என்று கூறி அவர், அந்த பையன் மரித்துக் கொண்டிருக்கவில்லை என்றார்.
He said, mister, said, I don't know what this was, some kind of a cardiogram or something, said his respirations went so low, and with this disease, it's not known in history, if it ever gets in that condition, for it to ever come back again.
அவரே கூறினார், அவள் திருவாளரே என்றாள். அது என்னவென்பதை நான் அறியேன். அது ஒரு விதமான இருதய துடிப்பழக்கும் கருவி பதிவு செய்த நெளிவரை அல்லது ஏதோ ஒன்று. மேலும் அவள் இந்த வியாதியினால் அவனுடைய மூச்சு விடுதல் மிகவும் குறைந்து விட்டது. எனவே அந்த நிலைமையிலிருந்து மீண்டும் பழைய நிலைக்கு வருவது சரித்திரத்திலும் அறியப்படாததாய் உள்ளது
என்றாள். You're looking at a chart. That's what you're trained to look at. I'm looking at a promise that God made. They lay hands on the sick, they shall recover.
அந்த வயோதிப குடும்பத் தலைவர் தன்னுடைய கண்களை துடைத்து விட்டு அவளை உற்று பார்த்தார். நான் இதை ஒருபோதும் மறந்துவிட மாட்டேன். அவர், தேனே, நீ ஒரு மருத்துவ விளக்க அட்டவணையை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். அதை நோக்கி பார்க்கத்தான் நீ பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறாய். ஆனால் நானோ தேவன் உண்டு பண்ணின ஒரு வாக்குத்தத்தையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அது அவர்கள் வியாதிஸ்தமே கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுத்தமாவார்கள் என்பதாகும் என்றார்.
The boy is married and got three children, a missionary in Africa. It depends on what you're looking at.
அந்த பையன் திருமணமாகி மூன்று பிள்ளைகளை பெற்று ஆப்பிரிக்காவில் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். அது நீங்கள் எதை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்ததாய் உள்ளது.
Now there might be some here that got here that didn't get a prayer card. I asked the son down. He said there's no doubt but what there's plenty back there, daddy, that didn't get a prayer card.
இப்பொழுது சிலர் இங்கிருக்கலாம், அதாவது ஒரு ஜெப அட்டையை பெற்றுக் கொள்ளாமல் இங்கு வந்திருக்கலாம். நான் அங்கே கீழே உள்ள மகனை கேட்டேன். அவன், அப்பா, ஜெப அட்டையை பெற்றுக் கொள்ளாத அநேகர் அங்கே பின்னால் இருப்பதில் சந்தேகமே இல்லை என்றான்.
How many believers are here then? Raise up your hands. Will you do this while we sing, Now I believe?
அப்படியானால் இங்கே எத்தனை பேர் விசுவாசிகளாக இருக்கின்றீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நாங்கள் இப்பொழுது நான் நம்புகிறேன் என்று பாடும்பொழுது நீங்கள் இதை செய்வீர்களா?
Now, God was good to you. Won't you, as a believer, it doesn't make a difference whose hands it is as long as it's a believer.
இப்பொழுது தேவன் உங்களுக்கு நல்லவராகவே இருந்தார். உங்களுக்கு அப்படி இல்லையா? ஒரு விசுவாசி என்ற காரணத்தால் அது ஒரு விசுவாசியா இருக்கின்ற வரையிலும் அது யாருடைய கரமாக இருந்தாலும் அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை.
See, well, you just lay hands on one another and we'll sing this song together. Now I believe. And until I meet you, God be with you.
புரிகின்றதா? நீங்கள் அப்படியே கரங்களை ஒருவர் மேல் ஒருவர் வையுங்கள். நாம் இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன் என்ற இந்த பாடலை சேர்ந்து பாடலாம். நான் உங்களை சந்திக்கும் வரையில் தேவன் உங்களோடு இருப்பாராக. இப்பொழுதே நான் விசுவாசிக்கிறேன், அது உண்மை. உங்களுடைய கரங்களை உங்களுக்கு அருகில் உள்ளவர் மேல்
வையுங்கள். No matter what's wrong, all things are possible. He's called in Jesus' name. Now I believe. Oh, now I believe. I'm not kidding. No, just now I do. All things are possible. Oh, now I believe.
இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், எல்லா காரியங்களும் என்ன தவறாக இருந்தாலும் கவலை இல்லை, யாவும் கைகூடிடும். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். ஓஹோ, இப்பொழுது நான் நச்சரித்துக் கொண்டிருக்கவில்லை, இல்லை, இது இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், யாவும் கைகூடிடும். ஓஹோ, இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இதை விசுவாசிக்கிற யாவரும் இந்த வண்ணமாய் உங்களுடைய கரங்களை உயர்த்தி இப்பொழுது நான் இதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Till we meet at Jesus, till we meet, till we meet, God be with you, till we meet their heads bound.
இப்பொழுது நம்முடைய தலைகள் வணங்கியிருக்கட்டும்.
May God be with you truly. Smite death's threatening ways before you. Take you from victory to victory. Someday may our bodies be changed, made like unto his own glorious body, where we'll pray no more for the sick. Until then, may God be with you till we meet.
தேவன் உங்களோடு இருந்து உண்மையாகவே உங்களுக்கு முன்பாக அச்சுறுத்துகிற மரண அலைகளை அடித்து வீழ்த்தி உங்களை ஜெயத்திலிருந்து ஜெயத்திற்கு கொண்டு செல்வாராக. என்றோ ஒரு நாள் நம்முடைய சரீரங்கள் மாற்றப்படும், அவருடைய சொந்த மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றப்படும். அங்கே நாம் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கவே மாட்டோம். அப்பொழுது வரை, நாம் சந்திக்கும் வரை தேவன் உங்களோடு இருப்பாராக.
Be with you till we meet.
Let's bow our heads for the closing prayer.
Please go to pray, Brother Gibson. Brother Gibson.
இப்பொழுது நாம் முடிவான ஜபத்திற்காக நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. யார் ஜபிக்க போகிறது?
Brother Gibson, now while we have our heads bowed.
நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் இப்பொழுது சகோதரன் ஜிப்சன்